ഇത് ഒരു പ്രത്യേക ആരാധന, ഇത് ഒരു വിശേഷിത ആരാധന, ഇടയ്ക്കൊരു വിശേഷിത നാൾ ക്രിസ്തവത്തില്. 2000 ആണ്ടുകളായ ഒരുവരുടെ മരണത്തെ ഉലകം നിറവ് കൂറുതാൽ അത് ആണ്ടവരായ യേശു ക്രിസ്തുവൻ മരണത്തെ മറ്റുമേ. ഉലകത്തിലെ ഏരാളം കല്ലറകളുണ്ട്. അന്ന് തൊട്ട് ഇന്നു വരെ മരിത്ത് അടക്കം പണപ്പെട്ടവർ എണ്ണിൽ അടങ്ങാതവർ ഏരാളമായ കല്ലറകൾ ഉലകത്തിൽ ഉണ്ട്. ആനാൽ ഒരേ ഒരു കല്ലറ മാത്രം ഖാലിയാ ഇരിക്കുന്നത്. അത് കല്ലറയിലെ ഇപ്പം എഴുതപ്പെട്ടിരിക്കുന്നത്, അവർ ഇങ്ങേ ഇല്ല. ഇത് കല്ലറയെ പാർപ്പതാ ആണ്ടവർ യേശു ക്രിസ്തു പാടുപെട്ട ഇടങ്ങൾ, അവർ വളർന്ന ഇടം, പിറന്ന ഇടം, വാഴ്ന്ന ഇടം, ഊഴിയങ്ങളെ ചെയ്ത ഇടങ്ങളെ പാർപ്പതാ ഇന്നും ഏരാളമായ ജനങ്ങൾ, ബില്യൺ കണക്കാന പീപ്പിൾ എവ്രി ഇയർ ഈസ്റ്റബലില് പോയി അത് പാർത്തവണ്ണം ഇടയ്ക്ക് നാം കൂടി വന്നിരിക്കുന്നത്. നാം ആണ്ടവർ യേശു ക്രിസ്തുവൻ പാടുകളെ, അവർ നമുക്കാകപ്പെട്ട പാടുകളെ ശ്രദ്ധിക്കവും ധ്യാനിക്കവുമേ. ഇത് പാടുകളെ നാം ധ്യാനിപ്പതിനാൽ അല്ലത് ശ്രദ്ധിപ്പതിനാൽ അല്ലത് ശ്രദ്ധിക്കു പാപ്പതിനാൽ ഒരുവേളെ നമ്മുടെ കണികളിൽ ഇരുന്ന് ഒരു ചില കണ്ണി തുണികൾ വരലാം. അത് തേവയറുത് ആനാൽ അതെ വിട്. നമ്മുടെ ഉള്ളങ്ങൾ കൽവാരി അൻപിനാലെ നിറപ്പപ്പെട്ട് ക്രിസ്തുവിൻ സിലുവയുടെ വന്ന് ക്രിസ്തുവിൻ അൻപിനാലെ നിറപ്പപ്പെട്ട് ആഴമാണ് ഒരു അർപ്പണിപ്പുക്കുള്ളിൽ നാം കടന്നു വരുവുമാക ഇരുന്നാൽ അതുവേ ഇന്നയ പെരിയവള്ളി ആരാധനയുടെ നോക്കമാക ഇരിക്കുമെന്നും ദൈവയുടെ ഇരുദയത്തിൽ തുടിപ്പാക ഇരിക്കുമെന്നും ചൊല്ലി നാൻ കർത്താവിനെ വിശ്വസിക്കുന്നു. ഏനെന്നാൽ കണ്ണീർ വിടുവകൾ ഉണ്ട്, കതറി അനുഭവങ്ങളും ഉണ്ട്. ആ ശരിയാണ് ഇടത്തുക്ക് വരമാട്ടാർ, ശരിയാണ് പോയിന്റുക്ക് വരമാട്ടാർ, ശരിയാണ് മനം തിരുമ്പലുക്ക് വരമാട്ടാർ, ശരിയാണ് മനംമാറ്റത്തുക്കുള്ള വരമാട്ടാർ. ആകവേ ഇന്നയ സിലുവയിൻ പാടുകളിൽ ധ്യാനവും ക്രിസ്തുവിൻ മരണത്തിൻ ധ്യാനവും നമ്മുടെ ഉള്ളങ്ങളെ കൽവാരി അൻപിനാലെ ഈർക്കപ്പെട്ട് ക്രിസ്തുവിൻ പാൽ ഒരു ആഴമാണ് അർപ്പണിപ്പുക്കുള്ള നാം കടത്തി സെലവുമായിരുന്നാൽ അതുവേ ദൈവയുടെ പാർവയിലെ വെളിയേറപ്പെട്ടതും നമുക്ക് തേവയാണതുമാകും. കത്തോടെ നാമത്തേക്ക് ബൈബിൾ ഉണ്ടാകട്ടും. നാം ഒരു വസനത്തെ വാസിപ്പോവും. ഒട്ടു കൊരുത്തിയർ 1:18 പറയുക. ഒട്ടു കൊരുത്തിയർ 1:18 നാം എല്ലാവരും വാസിപ്പോമേ. പഠിക്കും.
சிலுவையை பற்றிய
உபதேசம்
கெட்டுப்போறவர்களுக்கு
பைத்தியமாக இருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ அது தேவ பலனா இருக்கு. திரும்பப்படி சிலுவை பற்றிய உபதேசம்,
சிலுவை பற்றிய உபதேசம் கெட்டுப்போறவர்களுக்கு பைத்தியமாயிருக்கிறது, ரட்சிக்கப்படுகிற நமக்கோ தேவ பலனாயிருக்கிறது.
கெட்டுப்போறவர்களுக்கு பைத்தியம் எது? சிலுவை பற்றிய உபதேசம். ஆனால் ரட்சிக்கப்படுகிற நமக்கும் நாம் எல்லாரும் என்ன சொல்லுவோம்? நான் ரட்சிக்கப்பட்டிருக்கிறேன், சத்தியம். நாம் எல்லாரும் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஒரு பக்கத்தில் மறுபக்கத்தில் நாம் எல்லோரும் ரட்சிக்கப்பட்டு கொண்டு இருக்கிறோம். ஆகவேதான் உங்கள் ரட்சிப்பு நிறைவேற பிரயாசப்படுகிறேன் என்று நாம் வாசிக்கிறோம். ஆகவே ரட்சிக்கப்படுகிற நமக்கும் அந்த ரட்சிப்பு பூரணமடைய பூரணப்பட முன்னேறி கொண்டிருக்கிற நமக்கோ உண்மையான தேவனுடைய பிள்ளைகளுக்கு அது தேவ பலம். இட் இஸ் த பவர் ஆஃப் காட் டு சல்வேஷன் என்று ஆங்கிலம் மொழிபெயர்ப்பு சொல்றது. ஆகவே கருபாரங்களே, இப்பொழுது நாம் சிலுவை பற்றி உபதேசத்துக்குள்ளே போகிறோம். கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து நாம் தியானிக்க போகிறோம், சிந்திக்க போகிறோம். ஆகவே உங்களை அன்பாகவும் பணிவாகவும் பண்போடும் நான் கேட்டுக்கொள்வது என்னவென்றால், தயவு செய்து பயபக்தியாக ஆண்டோட பாதத்தில் அமர்ந்து நம்முடைய ஆவியை அமரப்படி தேவனுடைய வசனத்தை கருத்தாக கவனமாக நாம் கேட்போம். அந்த வசனங்கள் நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கும். கர்த்தருடைய வேதம் நம்முடைய ஆத்துமாவை உயிர்ப்பிக்கிறது என்று வேதம் நமக்கு சொல்லுகிறது தான் 19 சங்கீதத்தில். ஆகவே தேவனுடைய வார்த்தைகளை கருத்தாக கவனமாக நாம் கேட்போம். டோன்ட் லூஸ் யுவர் மைண்ட் ஹியர் அண்ட் தேர். பிசாசு உங்களுடைய மைண்ட், உங்களுடைய சிந்தனைகளை மேயறதுக்கு இடம் கொடுக்காது. நாம் பிசாசை மேற்கொள்றவர்களாக இருக்கும்படி சத்துரு நம்முடைய சிந்தனைகளை அங்கும் இங்கும் அலைக்களி இருந்து நாம் இடங்களும். சோ ட்ரை டு கண்ட்ரோல் யுவர் மைண்ட் பை த பவர் ஆஃப் த ஹோலி ஸ்பிரிட். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமையாகவே நாம் அமர்ந்திருந்து தேவனுடைய வசனங்களை சிலுவை பாடுகளை சிலுவை தியானத்துக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். என்ன கரிபானவர்களே, இரவிலே இரவு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து கைது செய்யப்பட்டார். கள்ளனை போல கைது செய்யப்படுகிறார். கெத்செமனே தோட்டத்தில் கைது செய்யப்பட்ட ஆண்டவர் இயேசு உடனடியாக பிரதான ஆசாரியுடைய வீட்டுக்கு கொண்டு போகப்படுகிறார். அங்கே அவரை விசாரணை செய்கிறார்கள். இரவு நேரத்தில் யூதர்களுடைய சட்டத்தின்படி இரவு நேரத்தில் எந்த குற்றவாளியையும் நியாய தீர்க்கவோ விசாரிக்கவோ கூட அவர்களுடைய சட்டத்தின்படி யூதர்களுடைய சட்டத்தின்படி இரவில் எந்த ஒரு குற்றவாளியை விசாரிக்கவோ நியாயத்திற்கவோ கூடாது. ஆனால் அவர்களுடைய சட்டத்துக்கு விரோதமாகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இரவிரவாக விசாரிக்கப்பட்டார். விசாரிக்கப்பட்ட இயேசு விசாரணை முடிகிறதுக்கு முன்பே அவர் மேலே கைப்பட்டார் என்று சொல்லி நாம் வேதத்தை பார்க்கிறோம். சோ ஆண்டவர் இயேசு விசாரிக்கப்பட்டாரு, பல பாடுகளுக்குள்ளே கடந்து சென்றாரு. அவர்களை நாம் பார்க்க போகிறோம். பல பாடுகள் பட்டு வேதனைகள் பட்டு ஆண்டவர் இயேசு சிலுவிலே அறையப்பட்டார். 6 மணி நேரம் சிலுவிலே அவர் தொங்கியிருக்கிறார். சோ 6 மணி நேரம் சிலுவிலே தொங்கி 7 வார்த்தைகளை ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் என்பதை நாம் அறிவோமே. ஆகவே அந்த 7 வார்த்தைகளை இப்பொழுது நாம் சிந்திக்க போறோம். கிறிஸ்துவின் பாடுகள் சத்தியம், சரித்திரபூர்வமானது. இயேசு கிறிஸ்து ஏராளமான வார்த்தைகளை நமக்கு சொல்லியிருக்கிறார். ஆனாலும் இந்த 7 வார்த்தையில் இருக்கிற முக்கியம் என்னவென்றால், அந்த பயங்கரமான வேதனையின் மத்தியில் அக்னி ஒரு பயங்கரமான வேதனைகளுக்குள்ளால சரீர பிரகாரமாக சிலுவையிலே 6 மணி நேரம், கொஞ்ச நேரம் இல்ல 6 மணி நேரம் அந்த கொளுத்தர வெயிலின் மத்தியிலே இரவரவாக அடிக்கப்பட்டு வேதனைப்படுத்தப்பட்டு சிலுவையிலே தொங்கி 6 மணி நேரம் வெயில தொங்கி அந்த பயங்கர வேதனை மத்தியிலும் அவர் வாயிலிருந்து வந்த இந்த 7 வார்த்தைகளுக்கு இந்த வெள்ளிக்கிழமை அட்டிலே நான் முதலிடம் கொடுத்து முக்கியத்துவம் கொடுத்து அவர்களை நாம் சிந்திக்க போறோம், தியானிக்க போறோம். ஆகவே ஆண்டவர் இயேசு சிலுவையில் சொன்ன அந்த 7 வார்த்தைகளுக்குள்ளே நாம் கடந்து செல்ல போகிறோம். கடுமாய் கேட்போம், கருத்தாய் வாழ்வோம். கர்த்தரா இயேசு கிறிஸ்துவின் வருகை சீக்கிரமா இருக்கு. ஆகவே தேவனுடைய வசனத்துக்குள்ளே நாம் கடந்து செல்லும்.
கண்களை மூடி நாம் ஜபத்தோடு கூட நாம் கடந்து செல்வோம். எங்களை கண்ணோக்கி பார்த்து கண்டிருக்கிற பரலோக தகப்பனே, ஆண்டவரே, சிலுவை தியானங்களை ஆண்டவரே கத்தாவே நாங்கள் தியானிக்க வந்திருக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவரே, உம்மை நோக்கி நாங்கள் பார்க்கிறோம். ஆண்டவரே, எங்களை நோக்கி நீர் பாரும். ஆண்டவரே, ஆண்டவரே, இந்த வார்த்தைகளையா ஆண்டவரே எங்களை தொடட்டும். ஆண்டவரே, ஆண்டவரே, உமது ஜீவனுள்ள வார்த்தைகளையா எங்களுடைய வாழ்க்கையை மாற்றட்டும். ஆண்டவரே, இன்னும் அதிகமாக நாங்கள் ரட்சிக்கப்பட கர்த்தர் இருந்த நாட்களிலும் எங்களோடு கூட இடைப்பட வேண்டும் என்று மன்றாடுகிறோம் ஐயா. அப்படியா நீ செய்யறதுக்காக நன்றி. ஆவியானவரே, எங்களை ஆட்கொள்ள வேண்டும் என்று மன்றாடுகிறோம். ஆண்டவரே, இந்த அடியானை தாழ்த்துகிறேன் ஐயா, உம்மை உயர்த்துகிறேன். என் ஆவியினால் நிரப்பி ஆண்டவரே, உம் ஆவியினால் என்னை நிரப்பி நீர் வழி நடத்த வேண்டும் என்று மன்றாடுகிறோம். அப்படியா செய்தக்கா நன்றி ஆண்டவரே. நன்றியோடு உம்மை துதிக்கிறேன். சொல் எல்லாத்தையும் இந்த சமூகத்தில் கொடுத்து இயேசு கிறிஸ்து முடிஞ்சிருக்கிறேன் ஜீவனுடன் நல்ல பிதாவே, ஆமென். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து படப்போற பாடுகளை குறித்து நாம் பலவிதமான கோணங்களிலே பலவிதமாக நாம் கேள்விப்பட்டிருக்கின்றோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக நடந்ததை நாம் ஒவ்வொரு வருடமும் மறக்காமல் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். எங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு மாற்றங்கள் நிச்சயமாக ஏற்பட வேண்டும். அது மட்டுமல்ல, 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாக பட்ட பாடுகளை 700 வருடங்களுக்கு முன்பதாக தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கப்பட்டது. தீர்க்கதரிசி மூலமாக உரைக்கப்பட்டது நிறைவேறினது. சிலுவை பாடுகளை குறித்து நாம் பார்க்க போகிறோம் இந்த வேளையிலும். யாரும் கவலைப்பட தேவையில்லை, நம்முடைய தேவன் உயிரோடு தான் இருக்கிறார். இது நாம் அவர் பட்ட பாடுகளை நாம் தியானிக்க போகிறோம். எப்படியான பாடுகள் ஊடாக வந்தவர், எப்படியான பாடுகள் ஊடாக அவர் நடந்து வந்தார் என்பதை நாம் பார்க்க போகிறோம். அவர் மரித்த இயேசு அல்ல, உயிரோடு இருக்கிறார், எங்களுக்குள்ளே வாசமாக இருக்கிறார். ஆமென். நம்முடைய பாவங்கள், நம்முடைய அக்கிரமங்கள், நம்முடைய மீறுதல்களுக்காக அவர் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். எப்படியெல்லாம் நாம் வாழ்ந்தோம், எங்கேயெல்லாம் நாம் அலைந்து திரிந்தோம், வழி தப்பி இன மார்க்கத்தாரை போல் நாம் திரிந்தோம், நம்முடைய தேவன் ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக அனுப்பி எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்தார், கொடுமையான அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்தார், எங்களுடைய மீறுதல்கள், மனிதருக்கு அப்பாற்பட்ட மீறுதல்களை எல்லாம் அவர் எங்களுக்காக மன்னித்தார். அவர் பிடிக்கப்பட்ட ராத்திரியிலே ரோம அரசர்களுக்கு முன்பாக கண்கள் கட்டப்பட்டு நின்றார், துப்பப்பட்டு நின்றார், வெக்கப்பட்டு நின்றார். யாருக்காக? எங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களை மன்னிப்பதற்காக, எங்களை மீட்பதற்காக. கொடும் கோரமான சிலுவையை சுமந்து கொண்டு கால்கள் தள்ளாடி 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 இரத்தங்களாக வழிந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. 39 தடவை சவுக்கால் அடித்தார்கள், சதைகளெல்லாம் பிந்து பிந்து வந்தது. அந்த கொளிக்கைகளெல்லாம் கொழுவி கொழுவி வரும் பொழுது எப்படியான வேதனையாய் இருந்திருக்கும். கொஞ்சம் நாம் இந்த வேளையிலே அந்த காட்சியை நாம் சிந்தித்து பார்ப்போம். யாருக்காக? எங்களுக்காக, எங்களை மீட்பதற்காக, எங்களை மீறி மீட்பதற்காக. தெரு ஓரங்களிலே இழுபடப்பட்டு சுமையோடு கல்வாரியிலே கொண்டு போய் விடப்பட்டார். கைகளை இழுத்து வைத்து, நீட்டி இழுத்து வைத்து அடித்தார்கள். மற்ற கையையும் அதுபோல் இழுத்து வைத்து அடித்தார்கள். கால்களை ஆணியினால் அரைந்தார்கள். யோசித்து பாருங்கள் கொஞ்ச நேரம், இந்த 3 ஆணியிலே ஒரு மனிதன் தொங்குவதென்று சொன்னால் எவ்வளவு வேதனையாயிருக்கும், எவ்வளவு கஷ்டமாயிருக்கும், எவ்வளவு துன்பமாயிருக்கும், எவ்வளவு பாடுகள். எங்களை மீட்பதற்காக, எங்களை மீட்பதற்காக சிலுவையிலே தொங்கினார். 2 கல்வர்களுக்கு மத்தியிலே அக்கிரமக்காரர் போல் வேதத்திலே சொல்லப்படுகிறது. 53:12 ஏசையா 53:12 அக்கிரமக்காரர் ஒருவராக எண்ணப்பட்டு சிலுவையிலே தொங்கினார். பரியாச பண்ணினார்கள் அடிவாரத்திலிருந்து போறவர்கள் வாரவர்கள் காரி துப்பினார்கள். என்னுடைய அருமை இரட்சகரை, இந்த வேளையிலே நாம் சிந்தித்து பார்ப்போம். காரி துப்பினார்கள். நீ பிதாவின் குமாரனாயிருந்தால் இறங்கி வா என்று கூப்பிட்டார்கள். நீ கிறிஸ்துவானால் இறங்கி வா என்று வெக்கப்படுத்தினார்கள், துக்கப்படுத்தினார்கள், காரி துப்பினார்கள். எவ்வளவோ சித்திரை வதைகளுக்கு ஊடாக என்னுடைய தேவன் கடந்து வந்தார். யோசித்து பார்ப்போம். ஒருவேளை நம்ம யாராவது காரை துப்பும் பொழுது நாம் சகித்துக் கொள்ளுவோமா? நம்ம யாராவது வேதனைப்படுத்தினால் நாம் பொறுத்துக் கொள்வோமா? நமக்காக யாவையும் செய்து முடித்தார். எங்களை மீட்பதற்காக தன்னுடைய ஒரே பேரான குமாரனை எங்களுக்காக தந்தறினார். ஏன்? நாங்கள் மற்றவரிடத்திலே வெக்கப்படக்கூடாது என்பதற்காக தான் வெக்கப்பட்டார். சிலுவையிலே அடி அடி என்று அடித்தார்கள், எவ்வளவோ காரியங்களை செய்தார்கள். ரோம் அரசாட்சியிலே எவ்வளவான காரியங்களை செய்தார்கள். ஆனாலும் என்னுடைய தேவன் வெக்கப்படாதபடி எல்லாத்தையும் சகித்து கொண்டார். இந்த 1வது வார்த்தை என்னென்று சொல்லி நாங்கள் பார்க்க போகிறோம். பார்த்து நாம் கடந்து செல்வோம். லூக்கா எழுதின சுவிசேஷம் 23 அதிகாரம் 34 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம்.
அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாதிருக்கிறார்களே என்றார். அவருடைய வஸ்திரங்களை அவர்கள் பங்கிட்டு சீட்டு போட்டார்கள்.
இன்னொருக்கா பிளத்த வாசிங்க.
அப்பொழுது இயேசு, பிதாவே இவர்களுக்கு மன்னியும், தாங்கள் செய்கிறது இன்னது என்று அறியாதிருக்கிறார்களே என்றார்.
பிதாவே இவர்களை மன்னியும், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார்கள். நான் ஒரு பரலோகத்துக்குரிய மனுஷன், சகலதுகளையும் உங்களுக்காக நான் செய்தேன், ஆனாலும் வேறொருதனை விடுவித்து என்னை சிலுவையிலே அடித்து துன்பப்படுத்தி அறைந்தீர்கள், ஆனாலும் நான் உங்களை மன்னிக்கிறேன், 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 மன்னிக்கிறேன். அவர் வாழ்ந்த காலத்திலே ஒரு உவமையை அவர் சொல்லினதை நாம் பார்த்து கடந்து செல்வது நல்லதென்று நான் யோசிக்கிறேன். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 18 அதிகாரம் 24 35 வரை வாசிக்க நாம் கேட்போம்.
அவன் கணக்கு பார்க்க தொடங்கின போது 10,000 தாலந்து கடன்பட்டவன் ஒருவனை அவனுக்கு முன்பாக கொண்டு வந்தார்கள். கடனை தீர்க்க அவனுக்கு நிர்வாகம் இல்லாதபடியால் அவனுடைய ஆண்டவன் அவனையும் அவன் பொஞ்சாதி பிள்ளைகளையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் விற்று கடனை தீர்க்கும்படிக்கு கட்டளையிட்டான். அப்பொழுது அந்த ஊழியக்காரன் தாழ விழுந்து வணங்கி, ஆண்டவனே, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்றான். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவன் மனதிறங்கி அவனை விடுதலை பண்ணி கடனையும் அவனுக்கு மன்னித்து விட்டான். அப்படி இருக்க அந்த ஊழியக்காரன் புறப்பட்டு போகையில் தன்னிடத்தில் 100 வெள்ளிப்படம் கடன்பட்டிருந்தவனாகிய தன் உடன் வேலைக்காரரில் ஒருவனை கண்டு அவனை பிடித்து தொண்டையை
நெரித்து
பட்ட கடனை எனக்கு கொடுத்து தீர்க்க வேண்டும் என்றான். அப்பொழுது அவனுடைய உடன் வேலைக்காரன் அவன் காலிலே விழுந்து, என்னிடத்தில் பொறுமையாயிரும், எல்லாவற்றையும் உமக்கு கொடுத்து தீர்க்கிறேன் என்று அவனை
வேண்டிக் கொண்டான்.
அவனோ சம்மதியாமல் போய் அவன் பட்ட கடனை கொடுத்து தீர்க்கும் அளவும் அவனை காவலில் போடுவித்தான். நடந்ததை அவனுடைய உடன் வேலைக்காரர் கண்டு மிகவும் துக்கப்பட்டு ஆண்டவனிடத்தில் வந்து நடந்ததை எல்லாம் அறிவித்தார்கள். அப்பொழுது அவனுடைய ஆண்டவன் அவனை அழைப்பித்து, பொல்லாத ஊழியக்காரனே, நீ என்னை வேண்டிக் கொண்டபடியினால் அந்த கடன் முழுவதையும் உனக்கு மன்னித்து விட்டேன். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டாமோ என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து, அவன் பட்ட கடனை எல்லாம் தனக்கு கொடுத்து தீர்க்கும் அளவும் உபாதிக்கிறவரிடத்தில் அவனை ஒப்புக் கொடுத்தான். நீங்களும் அவனவன் தன் சகோதரன் செய்த தப்புதங்களை மனப்பூர்வமாய் மன்னியாமற் போனான், என் பரமபிதா உங்களுக்கு இப்படியே செய்வார்
என்றார். நான் உனக்கு இறங்கினது போல நீயும் உன் உடன் வேலைக்காரனுக்கு இறங்க வேண்டும் என்று சொல்லி, இந்த 16,000 கடன்பட்டவனை மனதுருகி கேட்டபொழுது ஆண்டவன் மன்னித்தான். ஆனால் 100 வெள்ளி அவனால் மன்னிக்க முடியாமல் போய்விட்டது. எனக்கு அருமையானவர்களே, பிதா உங்களுக்கு மன்னித்தது போல் மற்றவர்களையும் நாம் மன்னிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஒருதரை ஒருதர் நாம் மன்னிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். நான் உனக்கு இறங்கினது போல, தேவன் எங்களுக்கு இறங்கினது போல, உன் உடன்வேலைக்காரனுக்கும் இறங்க வேண்டும் என்று சொல்லி அவனுடைய ஆண்டவன் கோபமடைந்து, அவன் பட்ட கடனையெல்லாம் தனக்கு கொடுத்து தீரும் அளவுக்கு உபாதிக்கிறவரிடத்திலே அவனை ஒப்புக் கொடுத்தார். உபாதிக்கிறவர்களிடத்தில் ஒப்புக் கொடுத்தார் என்று சொன்னா, சித்திரவதை செய்கிறவர் சாத்தானிடத்திலே ஒப்புக் கொடுத்தார். சித்திரவதை செய்கிறவர்களுடைய கையிலே ஒப்புக் கொடுத்தார். நீங்கள் மன்னிக்காமல் இருந்தால் தேவன் வரும்பொழுது அப்படியே நடக்கும். சித்திரவதைக்காரன் தான் விரும்பினபடி ஒருதனை வரைந்தெடுப்பான். அவனுடைய கட்டுப்பாட்டுக்களே தான் நாம் இருக்க வேண்டும். நாம் மனம் திரும்பி வெளியிலே வர முடியாது. எப்படியாய் பட்ட கடனை அவன் மன்னித்தார், ஆண்டவர் மன்னித்தார். ஆனால் தனக்கு குறைவானது ஒன்றை அவன் நினைக்கவில்லை.
நினைக்காமல் மன்னியாமல் போனான். அதுதான் தேவனை பார்த்து அவனை சித்திரவதைக்காரர். சித்திரவதைக்காரர் என்று சொன்னால் சாத்தான் தான் அந்த சித்திரவதைக்காரர், அவனிடத்தில் தான் அவரை கொடுத்தான். அப்படியா நாம் இராமல் ஒருதரை ஒருதர் நாம் மன்னித்து, ஒரு கன்னத்தில் அடித்தால் மறு கன்னத்தை கொடு என்று வேதம் சொல்லுகிறது. நம்முடைய சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துதான் அதை சொன்னான். ஒரு கன்னத்திலே அடித்தால் மறு கன்னத்தை கொடு. கன்னத்திலே அடிக்கும் வரைக்கும் நீ அப்படியாக நடக்காதே. ஒருதன் கன்னத்தில் அடிக்கிற அளவுக்கு நீ நடவாதே. வேதத்தை கற்றுக்கொண்டு ஒரு உண்மையுள்ள கிறிஸ்தவனாக நடக்க பழகிக் கொள்ள வேண்டும். பேதுரு கேட்கிறார் மத்தேயு 5வது அதிகாரத்திலே, ஒரு தரமா ஆண்டவரே, ரெண்டு தரமா ஆண்டவரே, மூன்று தரமா ஆண்டவரே, இல்லை 70 தரம் மன்னி. என்னதான் உன்னை உபத்திரப்படுத்தினாலும், என்னதான் உன்னை கஷ்டப்படுத்தினாலும், என்னதான் துன்பப்படுத்தினாலும் நீ மன்னி. அதுதான் இந்த நாளின் தியானம். சிலுவையில் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவை பார். காரை துப்பினார்கள், அடித்தார்கள், தாடியை இழுத்தார்கள். அடிக்கப்படுகிற ஆட்டை போல், மயிர் கத்தரிக்கிற ஆட்டை போல் சத்தம் போடாமல் இருந்தார், ஒன்றுமே பறையாமல் இருந்தார். ஒரு கிறிஸ்தவர்களுக்குள் அப்படியான மன்னிக்கிற தன்மை நமக்குள்ளே வர வேண்டும். இந்த நாளிலே எங்களுக்குள்ளே வர வேணும். பல ஆண்டுகளாக தேவனுடைய வார்த்தைகளை நாம் அனுதினமும் தியானித்து 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 வருகிறோம். ஏன் இந்த மாற்றம் எங்களுக்குள்ளே வருகிறதில்லை? இதயத்தை இழக்கிக் கொடுங்கள், முகத்தை காட்டுங்கள், கன்னத்தை காட்டுங்கள், அடிக்கட்டும், மிரிக்கட்டும். என்னுடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அப்படித்தானே நடந்தார். இன்றைய நவீனமான கிறிஸ்தவர்களுக்குள்ளே அது ஏன் வருகிறதில்லை? ஏன் வருகிறதில்லை? ஒரு நீதிபதி, இந்தியாவிலே உண்மையாக நடந்த சம்பவம், இந்தியாவிலே உண்மையாக நடந்த சம்பவம், இரண்டு கிறிஸ்தவர்களுக்குள்ளே பிரச்சனை, அது நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறது. அந்த நீதிபதி இரண்டு பேருடைய வாதத்தையும் அழகாக கேட்டார்கள். கேட்டுட்டு அவங்க ஒரு பெண் நீதிபதி, அது நல்லா பொட்டு வச்சிருந்தாங்க, நல்ல தலையில நல்ல நல்ல பூவெல்லாம் வச்சிருந்தாங்க, அது ஒரு பார்க்கவே தெரியுது ஒரு கிண்டு மனுஷன். அவங்க சொன்னாங்க எப்படி என்று சொன்னால், உங்களுடைய தேவன் நீதிபரன், நீதிமான், மன்னிக்கிற தேவன். எனக்கு, நான் நீதிபதியா இருந்தும் எனக்கு கிறிஸ்தவர்களாயிருக்கிற உங்களை மன்னிக்க ஒருதருக்கு ஒருதர் யார் யாரை மன்னிக்க வேண்டும் என்று நான் தீர்ப்பு சொல்ல மாட்டேன். முழங்கால் படியிட்டு உன் பரலோக பிதாவை நோக்கி பார் என்று தீர்ப்பு சொல்லியிருக்கிறேன். பாருங்க, ஒரு பிரஜாதி, ஒரு பிரஜாதி சேர்ந்த ஒரு நீதிபதி எவ்வளவுக்கு நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நற்குணங்களை அறிந்திருப்பாளா இருந்தால், நாம் வருடமாக பல வருடமாக தேவனுடைய வார்த்தைகளை கேட்டுக்கொண்டே இருக்கிறோம், ஏன் மன்னிக்க கூடாது, ஏன் மன்னிக்க கூடாது? ஒருதரை ஒருதர் இந்த நாட்களிலே நாம் மன்னிக்கிறவர்களாக நாம் இருக்க வேண்டும். இதுதான் சிலுவையை நோக்கி பார், இயேசு பட்ட பாடுகளை பார். காரை துப்பினார்கள், இந்த சமுதாயம் எப்படியாக வாழுகுதென்றை பார், எங்களை எப்படியாக தேவன் பிரித்தெடுத்தார் என்று பார்ப்போமா. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 5:22-26 வாசியுங்கள்.
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயம் இல்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீணன் என்று சொல்லுகிறவன் ஆலோசனை சங்க தீர்ப்புக்கு ஏதுவாயிருப்பான். மூடனே என்று சொல்லுகிறவன் எரிநரகத்துக்கு ஏதுவாயிருப்பான். ஆகையால் நீ பலிபீடத்தினிடத்தில் உன் காணிக்கையை செலுத்த வந்து உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறை உண்டென்று அங்கே நினைவு கூறுவாயாகில். அங்கேதானே பலிபீடத்தில் முன் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனுடைய ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை
செலுத்தி
எதிராளி உன்னை நியாயாதிபதிகளிடத்தில் ஒப்புக்கொடாமலும் நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில்
ஒப்புக்கொடாமலும்
நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமலும் இருக்கும்படியாக நீ உன் எதிராளியோட வழியில் இருக்கும் போதே சீக்கிரமாய் அவனோட நன்மலம்
பொருந்து. நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், தன் சகோதரனை நியாயமில்லாமல் கோபித்துக் கொள்ளுகிறவன் நியாய தீர்ப்புக்கு எதுவாயிருப்பான். தன் சகோதரனை வீண் என்று சொல்லுகிறார்கள், வீணான மனுஷன் என்று சொல்லுகிறார்கள், வீண் என்று சொல்லுகிறார்கள், ஒரு வீணான மனுஷன் என்று சொல்லுகிறார், மூடன் என்று சொல்லுகிறார்கள். அவன் எரிநிறத்துக்கு எதுவாயிருப்பான்? யாரையும் பார்த்து மூடன் என்று சொல்லாதேங்க, இவன் ஒரு வீணான மனுஷன் என்று சொல்லாதேங்க. ஆடு மேய்த்த தாவீதைத்தான் பெரிய ஒரு அரசனாக டொப்புக்கு கொண்டு வந்த ஒருதனை பார்த்து மூடாத மூடன் என்றும் இவனுக்கு ஒன்று தெரியாதவன் என்றும் படிக்காதவன் என்றும் பண்பில்லாதவன் என்றும் பார்த்து சொல்லாதீர்கள், சொல்ல வேண்டாம், அப்படி செய்ய வேண்டாம். 23 ஆகையால் நீ பலிப்பிடத்தில் வந்து காணிக்கையை செலுத்த வந்தால் உன் பேரில் உன் சகோதரனுக்கு குறைவொன்று என்று அங்கே நினைவு கூறுவாயாக அங்கேதானே பலிப்பிடத்தின் உன் காணிக்கையை வைத்துவிட்டு போய் முன்பு உன் சகோதரனோடு ஒப்புரவாகி பின்பு வந்து உன் காணிக்கையை செலுத்துவாய். இன்றைய கிறிஸ்தவர்கள் நினைக்கிறார்கள், காணிக்கை கொடுத்து விட்டால் பாவங்கள் எல்லாம் மன்னிக்கப்பட்டு விட்டு, ஆட்டை கொடுத்து மாட்டை கொடுத்து மன்னிக்கிறது பழைய உடன்படிக்கை. இது நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் புதிய உடன்படிக்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். பழைய உடன்படிக்கையை கைவிட்டு விடுங்கள். இது நாம் நிற்கிறது புதிய உடன்படிக்கை. உன்னுடைய சகோதரன் ஒரு குறை என்றிருந்தால் அவனோடு போய் ஒப்புரவா, மன்னி, மன்னி. மத்தேயு 5:44 சொல்லப்படுகிறது, சத்துருக்களை சிநேகியுங்கள். வாசிங்க,
நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்கு நன்மை
செய்யுங்கள்,
உங்களை நிந்திக்கிறவர்களுக்காகவும் உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காகவும் ஜெபம் பண்ணுங்கள்,
ஜெபம் பண்ணுங்கள். பாத்தீங்களா, நான் உங்களுக்கு சொல்லுகிறேன், உங்கள் சத்துருக்களை சிநேகியுங்கள், உங்களை சபிக்கிறவர்களை ஆசீர்வதியுங்கள், உங்களை பகைக்கிறவர்களுக்காக நன்மை செய்யுங்கள், உங்களை நிந்திக்கிறவர்களுக்கு உங்களை துன்பப்படுத்துகிறவர்களுக்காக ஜெபம் பண்ணுங்கள், ஜெபம் பண்ணுங்கள். சத்துருக்களை நேசிங்கள், இதுதான் கிறிஸ்தவம். சத்துருக்களை நேசிங்கள். சபிக்கிறாரா? உங்களை பார்த்து சபிக்கிறாரா? அவர்களுக்காக அவர்களுக்கு நன்மை செய்யுங்கள். உங்களை யாராவது நிந்திக்கிறார்களா? அவர்களுக்காக முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள், முழங்கால் படியிட்டு ஜெபியுங்கள். அப்போஸ்தல நடவடிக்கை 7 ஸ்தேவன் என்ன சேவனை கொலை செய்ய சவுல் கொலை செய்யும் சவுல் கல்லுகளை எடுத்து குவித்து உடுப்பை கலட்டி விட்டு பார்க்கிறோம், அதுல பார்க்கிறோம் அல்லவா. ஆனால் அவன் முழங்கால் படியிட்டு என்ன சொல்லுகிறான்? பிதாவே, இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று. 9 நாங்கள் பார்க்கிறோம், சவுல் புறப்பட்டு தமஸ்குக்கு போகும் பொழுது தேவன் அவனை தொடுகிறார். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை ஈட்டியால் குத்தினார்கள், இரத்தமும் தண்ணீருமாக வந்தது. 110 அதிலே ரட்சிக்கப்பட்டார். இவர் தேவனுடைய குமாரன் என்று சொன்னான். ஏன் ஜெபித்தார்? ஜபித்தார்கள், துன்பப்படுத்தினார்கள், கல்லால் எறிந்தார்கள். என்ன நடந்தது? என்ன நடந்தது? ஸ்தேவன் பரலோகத்தில் இருந்தான், பவுல் மனுஷனாக சவுலாக மாற்றப்பட்டான். ரெண்டு பாத்தீங்களா எங்க வித்தியாசம் இருக்கு? சவுலை பவுலாக மாற்றினான். ஆமென். இந்த 110 எவ்வளவு கொடுமையான மனுஷன். நம்ம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குத்தும் பொழுது ரத்தமும் தண்ணீராக வடிந்து கொண்டிருந்தது, ரத்தமும் தண்ணீராக ஓடிக்கொண்டிருக்கு. அவன் பார்த்தான், இது உண்மையான தேவனுடைய குமாரன் என்று சொல்லி தேவனை மகிமைப்படுத்தினான். நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை பார்த்து கேட்டார், நீ யார் என்று என்னை சொல்லுகிறாய்? நீ ஜீவனுள்ள தேவனுடைய குமாரன். மாம்சமும் ரத்தமும் உன்னை வெளிப்படுத்தவில்லை, பிதா வெளிப்படுத்தினார் என்று சொன்னான். ஆமென். அப்படியாக சத்துருக்களை நேசிக்கும் பொழுது, எங்களை சபிக்கிறவரை நாங்கள் ஆசீர்வதிக்கும் பொழுது, எங்களை நிந்திக்கிறவருக்காக நாம் ஜபிக்கும் பொழுது என்ன உருவாக்கப்படுகிறது என்று பார்த்தீர்களா? சவுலை பவுலாக்கினா, ஸ்தேவனை பரலோக ராஜ்யத்திலே தன்னோடு சேர்த்துக் கொண்டான். மலை அடிவாரத்திலே சிலுவை கீழே இருந்த நூற்றுக்கு அதிபதி ரட்சிக்கப்பட்டு தேவனை ஏற்றுக்கொண்டான். இதுதானுங்க மன்னிக்கிறதில் ஒரு ரகசியம். இதுதான் மன்னிக்கிறதில் ஒரு ரகசியம். ஆமே இங்கே பாப்போம் என்று சொன்னால், மத்தேயு அதே அதிகாரத்தில், எதிராளி உன்னை நியாயாதிபடத்தில் ஒப்பு கொடுக்காமலும், நியாயாதிபதி உன்னை சேவகனிடத்தில் ஒப்பு கொடாமலும், நீ சிறைச்சாலையில் வைக்கப்படாமல் இருக்கும்படி நீர் உன் எதிராளியோடு வழியிலே இருக்கும் பொழுது சீக்கிரமாய் அவருடனே நல் மனது பொருந்து. எதிராளி உன்னை நியாயாதிபதியிலே ஒப்பு கொடுக்காமலும், அதாவது நம்முடைய தேவனாகிய ஆண்டவர் நியாயாதிபதியிலே உன்னை ஒப்பு கொடுக்காமலும், உன்னை சேவகனிடத்திலே ஒப்பு கொடுக்காமலும், சேவகன் உன்னை சிறைச்சாலையிலே போடாமலும். சேவகன் என்று சொன்னால் காவல் காக்கிறவன், சிறைச்சாலை என்று சொன்னால் சாத்தானுடைய கட்டுப்பாட்டுக்களே இருக்கிறது. சிறைச்சாலை என்றால் என்ன? சாத்தான் சொல்லுகிறபடி செய்கிறது, சாத்தான் சொல்லுகிறபடி செய்கிறது, அதுதான் சிறைச்சாலை. சீக்கிரமாய் போய் மனம் பொருந்து, சீக்கிரமாய் போய் உன் சகோதரர்களோடு மனம் பொருந்து. அப்படி இல்லாவிட்டால் என்ன நடக்கும்? அப்படி இல்லாவிட்டால் தேவன் வரும்பொழுது என்னை ஏற்றுக்கொள்வாரா? என்னை ஏற்றுக்கொள்வாரா? பாருங்க, எபேசியர் 4:31 வாசிக்க நாம் கேட்போம். எபேசியர் 4:31,
சகல விதமான கசப்பும், கோபமும், துக்கமும், கூக்குரலும், பூசணமும், மற்ற எந்த துர்க்குணமும் உங்களை விட்டு நீங்க கடவது.
சகல விதமான கசப்பும், எந்த நேரமும் கசப்பு, மனம் இல்லாத ஒரு கசப்பு, கோபம், கோபம் வரும்பொழுதே கோபம், ஆராதனைக்கு வரும்பொழுதே கோபம். கிறிஸ்தவர்களுக்கு கோபமே இருக்கக்கூடாது, கிறிஸ்தவர்களுக்கு கோபமே இருக்கப்படாது. பாருங்க, வரும்பொழுது பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர் என்று சொல்றோம். பிரைஸ் தி லார்ட் சிஸ்டர், மைக்கில பிரைஸ் தி லார்ட் சொல்லுங்க. பிரைஸ் தி லார்ட்,
பிரைஸ் தி லார்ட்,
பிரைஸ் தி லார்ட். பாத்தீங்களா, மலரக்காவ நான் தேவனாக பார்க்க வேணும், மலரக்கா என்ன தேவனாக பார்க்க வேண்டும். இதுதான் இந்த பிரைஸ் தி லார்ட்ல உள்ள அர்த்தம். நான் அவரில் தேவனை காணவனும், அவர் என்னில தேவனை காணவனும். இதுதான் கிறிஸ்துவுக்குள்ள இருக்கிற அன்பு, இதுதான் கிறிஸ்துவினுடைய மன்னிக்கிற தன்மை. கோபத்தோடு வரக்கூடாது. என்னை காண வேண்டும் கிறிஸ்துவாக, உன்னை நான் காண வேண்டும் கிறிஸ்துவாக. இதுதான் கிறிஸ்து எங்களுக்குள்ள இருக்கிற ரகசியம். கோபத்தோடு வரக்கூடாது ஆராதனைக்கு, கோபத்தோடு வரக்கூடாது, மூர்க்கங்களோடு வரக்கூடாது. மற்றதை வாசிங்க, கோபத்துக்கு அடுத்தது
மூர்க்கமும், கூக்குரலும்,
கூக்குரலும்,
தூஷணமும்,
தூஷணமும்,
மற்ற எந்த துர்க்குணமும்,
எந்த துர்க்குணமும்
உங்களை விட்டு நீங்க கடவது,
உங்களை விட்டு நீங்க கடவது. இயேசுவின் நாமத்தினால் துர்க்குணமே இருக்கக்கூடாது கிறிஸ்தவர்களுக்கு, பாவமே செய்யக்கூடாது. ஏனென்றால் கிறிஸ்து அதற்காகத்தான் அடிக்கப்பட்டிருக்கிறார், உன்னுடைய பாவத்துக்காகத்தான் அடிக்கப்பட்டிருக்கிறார், உன்னுடைய மீறுதலுக்காகத்தான் அடிக்கப்பட்டிருக்கிறார். எங்களுடைய பாவங்களை எல்லாம் மன்னித்து எங்களுடைய நோய்களை எல்லாம் குணப்படுத்தியிருக்கிறார். சங்கீதம் 103:3 சொல்லுகிறது. பாத்தீங்களா, நாம் மன்னிக்கிறவர்களா இருக்கிறோம். சிலுவையிலே தொங்குற இயேசுவைப்பார், சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவைப்பார். எப்படி நடந்தார் நமக்காக, எப்படி நடந்தார்?
அவர் உன் அக்கிரமங்கள் எல்லாம் மன்னித்து நோய்களை எல்லாம் குணமாக்கி,
குணமாக்கி
உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி,
விலக்கி
உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூடினார்.
முடிசூடினார், எங்கள் நோய்களை எல்லாம் குணப்படுத்தி இருக்கிறாருங்க, எங்கள் பாவங்களை எல்லாம் மன்னித்து இருக்கிறாருங்க. இந்த வேளையிலே எங்களுக்குள்ளே ஒரு மனம் திரும்புதல் உண்டாகட்டும் ஆண்டவரே. ஒரு கிலோமீட்டர் உங்களை யாராவது கூட நடந்துவான்னு சொன்னால் இன்னொரு கிலோமீட்டர் நடந்துவோங்க. அதானுங்க கிறிஸ்தவ தன்மைங்க, அதானுங்க கிறிஸ்துவங்க. உங்களை வழக்காரப்படுத்தினால் நீங்கள் அடங்கி போங்க, மன்னியுங்க, மன்னியுங்க. அந்த 32 வாசிங்க, இதோட நான் முடிக்கிறேன். எபேசியர் 4:32 வாசிங்க.
ஒருவர் ஒருவர் தயவாயும் மன உருக்கமாயும்
இருந்து
கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல நீங்களும் ஒருவர் ஒருவர்
மன்னியுங்கள். பாருங்க பாத்தீங்களா, ஒருவருக்கொருவர் தயவும் மன உருக்கமுமாயிருந்து கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களுக்கு மன்னித்தது போல் நீங்களும் ஒருவரை ஒருவர் மன்னியுங்கள். பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். பிதாவே இவர்கள் அறியாமல் செய்கிறார்கள், இவர்களை மன்னியும். கிறிஸ்துவுக்குள் பிதா உங்களை மன்னித்தது போல் நீங்களும் ஒருதரையொருதர் மன்னியுங்கள், மன்னியுங்கள், மன்னியுங்கள். இதுதான் இந்த முதலாவது வார்த்தை. தேவன் எப்படியாக எங்களை மன்னித்தாரோ அப்படியாக நாங்களும் இந்த நாட்களிலே ஒவ்வொருதரும் யாராவது பிழை செய்திருந்தார், வருஷக்கணக்காமல் கதையாமல் இருக்கிற யாராய் இருந்தாலும், கிளைமலக் கணக்காக கதையாம யாராவது இருந்தாலும் மன்னியுங்கள். தேவன் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பார். மன்னியுங்கள், மன்னியுங்கள், கோபப்படாதீர்கள். குடும்பத்துக்குள்ள யாராவது மன்னிக்காமல் இருக்கிறீர்களா? சகோதரர்கள் உங்களுடைய காணிகளை பவுனுகளை யாராவது எடுத்திருந்தாருங்களா? விட்டுக் கொடுங்கள், விட்டுக் கொடுங்கள், தாராளமாக விட்டுக் கொடுங்கள். உங்களை தேவன் வறுமையாக்க மாட்டார். மன்னிக்கிறதுனால் பல காரியங்களை தேவன் செய்வார். ஆமென், ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் தேவன் உங்களை மன்னித்தது போல் நீங்களும் ஒவ்வொருத்தருடைய மன்னியுங்கள். ஆமென். உங்களிலே கண்களை மூடி நாம் ஜெபத்தோடு கூட கடந்து செல்வோம். எங்களை கண்ணோக்கி பார்த்து கொண்டிருக்கிற பரலோக தகப்பனே, ஆண்டவரே, ஆவியினால் நிரப்பி ஆண்டவரே, தேவ வசனங்களினால் ஆண்டவரே, எங்களை ஆண்டவரே, ஆண்டவரே உடைத்து உருமாற்றும் ஆண்டவரே, ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரே இந்த வேளையில் யாராவது ஆண்டவரே ஒரு சிறு குழந்தையாவது மன்னிக்காமல் இருந்தால் ஆண்டவரே எங்களை ஒரு விசை மன்னியும் ஆண்டவரே. நீர் கிறிஸ்துவுக்குள் எங்களை மன்னித்தது போல் நாங்களும் மன்னிக்க கர்த்தர் கிருபை தர வேண்டும் என்று மண்டாடுகிறோம் ஆண்டவரே. எல்லாரையும் மன்னியும் ஆண்டவரே. கர்த்தாவே தொடர்ந்தும் உமது ஆண்டவரே பாடுகளை தியானிக்க கர்த்தர் தொடர்ந்தும் எங்களை ஆவியினால் நிரப்பி பலப்படுத்த வேண்டும் என்று மண்டாடு. எல்லாத்தையும் உமது கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசு கிறிஸ்துவில் ஜெபிக்கிறோம் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென்.
தேவ சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹல்லேலூயா. மன்னிப்பை குறித்து நீங்க பாத்தீங்கன்னா சிலுவையில மாத்திரம்தான் அதை சரியாக விளங்கிக் கொள்ளாமல் நான் நம்புகிறேன். என்னன்னு சொல்லிச்சுன்னா, கெஸ்தமனை தோட்டத்தில் இருந்து சிலுவை வரைக்கும் ஆண்டவருக்கு எதுவும் சாதகமாக நடந்தது கிடையாது, ஒரு நன்மை நடந்தது கிடையாது. கண்ணீருக்கு மேல கண்ணீர், துன்பத்திற்கு மேல துன்பம், துயரத்துக்கு மேல துயரம், வேண்டாத நிலைமை அவருக்கென்று சொல்லி ஒருவரும் பக்கத்தில் கிடையாது. ஆனால் எல்லாரையும் மன்னித்தா என்று சொல்லி நான் பார்க்கணும். பாருங்க, யாரையும் அவர் விட்டு வைக்கல. சிலுவையிலே ஆண்டவராகிய சொல்லிய முதலாவது முத்து என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. என்ன மாறு முத்துக்களை நாம் பார்ப்போம் இல்லையா? கண்களை மூடுவோமா? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.
கல்வாரி அன்பை என்னிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கட்டாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை என்னிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கட்டாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை என்னிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நே கதறியலும் மோசை எத்தீசையும் தோணிக்குங்கதே எங்கள் மனம் திகைக்குங்கதே கண்கள் கலங்கிடுதே எங்கள் கண்கள் கலங்கிடுதே கல்வாரி அன்பை என்னிலும் போதும் அவர்கள் வேண்டி நீரே அன்போடு அவர்களை மன்னித்தீரே அப்பாவும் அன்பு பெறுதே அப்பாவும் அன்பு பெறுதே கல்வாரி அன்பை எண்ணீடும் கத்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்தே எம்மையும் உம்மை போல் மாற்றினவே தம் ஜீவன் அன்பு கரங்களிலே ஏற்று வழி நடத்தும் எம்மை ஏற்று வழி நடத்தும் கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிருவே தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுவே கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுவே கத்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தார் நெஞ்சம் நெகிழ்ந்திடுவே
நல்ல ஆண்டவரே கல்வாரி அண்டி நாம் நினைவு கூறுகிறோம் அப்பா நீர் செய்த தியாகத்திற்கு நாம் எது செய்வோம் ஆண்டவரே நீர் செய்த இந்த மகா பெரிய மகத்தான காரியத்திற்கு நாம் எதை ஈடாக கொடுப்போம் ஆண்டவரே என்ன செய்வோம் ஆண்டவரே எங்கள் பாவங்களை மன்னிக்க எங்கள் அக்கிரமங்களை மன்னிக்க எங்கள் அநியாயங்களை மன்னிக்க எங்கள் சாபங்களை உடைத்து போட ஆண்டவரே உம்மை சிலுவையிலே கொடுத்தீங்களே இவ்வளவாய் பாடுபட்டீங்களே இவ்வளவாய் சகித்துக் கொண்டீங்களே இவ்வளத்தை ஏற்றுக் கொண்டீங்களே இவைகளில் கொஞ்சம் கூட நாங்கள் செய்யலையே ஆண்டவரே அநியாயத்திற்கு அநியாயம் செய்ய துடிக்கிறோமப்பா எதிர்ப்புக்கு எதிர்ப்பு செய்ய நினைக்கிறோம் ஆண்டவரே ஆனால் நீரோ எல்லாவற்றையும் தாங்கி சகித்துக் கொண்டீங்கப்பா நாங்கள் வாழணும் என்று சொல்லி
நாங்கள் பிழைக்கணும் என்று சொல்லி, நாங்கள் உங்களோடு சேரணும் என்று சொல்லி ஆண்டவரே எங்களுக்காக எல்லாவற்றையும் சகித்துக் கொண்டீங்களே ஆண்டவரே. மனதுருகுங்கப்பா, மனதுருகுங்க ஆண்டவரே, எங்கள் மீது மனதுருகுங்க ஆண்டவரே, எங்கள் மீது இரக்கமாயிரும் ஆண்டவரே, எங்கள் மீது மனதுருகுங்கப்பா. சிலுவையில் வாட்டி வதைத்தேங்க ஆண்டவரே, முகத்துக்கு பார்க்கக்கூடிய ரூபம் இல்லை என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. இயேசுவை பார்க்க முடியாமல் போயிட்டு தெரியுமா, இரத்த கோலம் அவருடைய சிரசின் மேல் முள்முடியை வைத்து கோலினால் அடிக்கிற பொழுது அவர் இரத்த வெள்ளமானார். அவருடைய முதுகு உழுத நிலம் போல் ஆயிட்டது, உழுத நிலம் போல் ஆயிட்டது. பாருங்க, கல்வாரி அன்பை என்னிடும் போது ஆண்டவரே எங்களுக்காய் நீர் செய்த அந்த தியாகத்தை இந்த நாளில் தொடர்ந்து கவனிக்க உதவி செய்யுங்கப்பா. உம்மண்டை வர உதவி செய்யுங்க ஆண்டவரே, இருதத்தோடு உங்கள் மத்தியில் இணைந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. ஆண்டவரே நீர் பாடுபட்ட பாடு வீணாய் போய்விடக் கூடாது, நீர் சிலுவையிலே தொங்கியிருந்த நேரங்கள் வீணாய் போய்விடக் கூடாது. ஆண்டவரே நாங்கள் பேர் கிறிஸ்தவர்களாக வாழ்ந்துவிடக் கூடாது, ஏதோ கிறிஸ்தவர்களாக நடந்து விட்டோம் என்று சொல்லிவிடக் கூடாது. ஆண்டவரே நீர் பாடுபட்ட ஒவ்வொரு பாடுகளும் எங்கள் வாழ்க்கையில் அது பிரயோசனமாய் மாறுவதாகப்பா. பாதத்தில் படுகிறோம், எங்களை தொடர்ந்து நடத்துவீராக. நசரேயனாகிய இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். உட்காருங்க. ஹல்லேலூயா. சிலுவையிலேயே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து மொழிந்த ஏழு முத்துக்களை இந்த நாளிலே நாம் கவனித்துக் கொண்டு இருக்கிறோம் இல்லையா. என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து அவர் கெத்செமனே தோட்டத்திலே பிடிக்கப்பட்டது தொடங்கி சிலுவையிலே அடிக்கப்படுகிற அந்த நேரம் வரைக்கும் அவர் சொன்ன ஏழு வார்த்தைகள் மிகவும் முக்கியமானவைகளே. ஏழு வார்த்தைகளை விட அவர் இருந்து அவர் நின்ற நிலைமை அதை விட முக்கியமானவைகளே. என்னையும் உன்னையும் போல இந்த கதிரலை இருந்து கொண்டு இப்படிப்பட்ட வார்த்தைகளை பேசி இருந்தால் அவைகள் லேசானவைகள். ஆனால் என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து ஒருவரும் இல்லாத நேரத்திலே, எல்லாராலும் கைவிடப்பட்டு இருந்த நேரத்திலே, சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருந்த நேரத்திலே அவர் சொன்ன வார்த்தைகள் ஆழமானவைகள் என்பதை நாம் மறுக்க முடியாதவைகள். சிலுவையிலே அவர் ஏழு வார்த்தைகளை நிறைவேற்றினார். அதைவிட மேலான காரியங்கள் எது என்று சொல்லி சொன்னால், என் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பிறப்பும் அவருடைய மரித்தலும் அவருடைய உயிர்த்தெழுதலும் இனிமேல் அவர் வரப்போகிற வருகையும் தச்சைகளாக நடக்கிறவைகள் ஒன்று அல்ல. அவைகள் எல்லாம் தீர்க்க தரிசனத்தினால் உரைக்கப்பட்டு பல காலங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்டு நம் கரத்திலே கொடுக்கப்பட்டவைகள் ஒன்றாகும். இது எதையும் தச்சைகளாக நடந்தது எதுவுமே கிடையாது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே அடிக்கப்படுகிற இந்த நாட்களிலே ஏராளமான தீர்க்க தரிசனங்கள் வேதத்திலே நிறைவேறி இருக்கிறதை நாம் கவனிக்கக்கூடியதாக இருக்கும். ஆகையினாலே ஏதோ இயேசு வந்தார், ஏதோ இயேசு மரித்தார், ஏதோ எழும்பினாராம், ஏதோ திரும்ப வருவாராம் என்பதற்கு அங்கே இடமில்லை. ஏனென்று சொல்லிச்சினால் எல்லாம் வேதத்திலே முற்பகுதியிலே எழுதப்பட்டவைகள் பிற்பகுதியிலே நிறைவேறுகிறதை நாம் வசனத்துக்கு ஒவ்வொரு வசனங்களையும் கோடிட்டு பார்க்க கவனிக்க கூடியதாக இருக்கிறபடியினாலே இவைகள் ஏதோ ஒரு தச்சைகளாக நடந்த ஒரு காரியம் இல்லை என்பதை நூற்றுக்கு நூறு வீதமாக நாம் அதை கவனிக்க வேண்டியது மிகவும் அவசியமாமே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்பில் இருந்து ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய பகிரங்க வருகை வரைக்கும் எல்லாம் வேதத்திலே தேவ ஆவியினாலே முன்னூட்டியே எழுதப்பட்டவர்களாய் இருக்கிறது என்பதை நாம் மறுத்துவிடவே கூடாது. என்ன வேண்டி சொல்லிச்சுன்னா, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை இந்த உலகம்
பிறந்தார் என்று சொன்னதை ஏற்றுக்கொள்ளுகிறது. என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வாழ்ந்து சிலுவையிலே அடிக்கப்பட்டார் என்பதையும் உலகம் ஏற்றுக்கொள்ளுகிறது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுதவில்லை என்று சொல்லி ஒரு கூட்டம் புலம்பிக் கொண்டு இருக்கிறது. நான் கேட்கிறது என்னவென்று சொல்லிச்சுனா, இயேசுவனுடைய பிறப்பை இவ்வளவு திட்டமாக எழுதப்பட்டது உண்மையே ஆனால், அதை நீ நம்புவாயே ஆனால், இயேசு கிறிஸ்துவின் மரித்தலை இவ்வளவு திட்டமாக எழுதப்பட்டிருக்க அதையும் நீ நம்புவாயே ஆனால், இயேசு கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலை நீ ஏன் நம்ப கூடாது? அதிலே சிலருக்கு ஒரு சில பிரச்சனைகள் இருக்கிறது இல்லையா? ஆனால் இவைகளை அல்லாவிட்டால் கிறிஸ்தவத்திலே நடந்தவைகள் எவையும் தச்சைகளாக நடக்கப்படவில்லை என்பதை நாம் மறுக்கவே மறுக்க முடியாதவைகள். உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யார் காட்டி கொடுப்பான் என்பதை வேதத்திலே திட்டவட்டமாக எழுதப்பட்டிருக்கிறது. இதை நமக்கு சொல்ல முடியுமா? 10 வருஷம் 15 வருஷம் அல்லாவிட்டால் 2000 வருஷங்கள் கழிந்து நடக்க போகிற காரியத்தை உன்னாலும் என்னாலும் எழுத முடியுமா? எழுத முடியுமா? சங்கீதம் 41:9 வாசிங்கள். சில வார்த்தைகளை வாசித்து சீக்கிரம் நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். சங்கீதம் 41:9 வாசிங்கள்.
என் பிராண சிநேகிதன், நான் நம்பினவன், என் அப்பம் புசித்தவனாகிய மனுஷனும் என் மேல் அவன் குதிக்காலை தூக்கினான்.
நான் திருப்பி வாசிங்க.
என் பிராண சிநேகிதன், நான் நம்பியிருந்த மனுஷன்,
என் அப்பம் புசித்தவனாகிய மனுஷனும்
என் மேல் தன் குதிக்காலை தூக்கினான்.
மத்தேயு 26:49 மத்தேயு 26:49.
உடனே அவன் இயேசுவினிடத்தில் வந்து ரபி வாழ்க என்று சொல்லி அவரை முத்தம் செய்தான். இயேசு அவனை நோக்கி, சிநேகிதனே, என்னத்திற்காக வந்திருக்கிறாய் என்றார்.
அப்புறம் சிநேகிதன் என்று சொல்லி முதல்ல நாம் பார்த்தோம். இங்க நீங்க பாத்தீங்கன்னா சிநேகிதன் என்று சொல்லி வெள்ளப்படுகிற வார்த்தை பார்த்தோம். இந்த காரியங்கள் நடப்பதற்கு முன்பாக முன்பக்கத்தில் நீங்க பாத்தீங்கன்னா ராபோஜன பந்தையிலே யூதாஸ் கரியோத்தும் பங்கிட்டான் என்று சொல்லி நாம் பார்க்க கூடியதாக இருக்கிறது அல்லவா? ஆகையினாலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை யார் காட்டி கொடுப்பான், எப்படி காட்டி கொடுப்பான் என்பது பல ஆண்டுகளுக்கு பல வருஷங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்டவைகளாக இருக்கிறது. அவைகள்ல எதையும் மாற்றப்படவே இல்லை. பாருங்க, இவைகள் நடந்தது உண்மையானால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலும் உண்மையே. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 30 காசுக்கு விற்கப்படுவார் என்பது வருஷங்களுக்கும் ஆண்டுகளுக்கும் முன்பதாக எழுதப்பட்டது உண்மையேயானால் கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதலும் உண்மை என்பதை நாம் மறுக்க முடியாதவைகள். ஆகையினாலே வாசிங்கள் சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகம் 11:11. வாசிங்கள்.
உங்கள் பார்வைக்கு நன்றாய் கண்டால் என் கூலியை தாருங்கள், இல்லாவிட்டால் இருக்கட்டும் என்று அவர்களோட சொன்னேன். அப்பொழுது எனக்கு கூலியாக 30 வெள்ளிக்காசை நிறுத்தார்கள். கர்த்தர் என்னை நோக்கி, அதை குயவனிடத்தில் எறிந்து விடு என்றார். இதுவே நான் அவர்களால் மதிக்கப்பட்ட மேன்மையான மதிப்பு. நான் அந்த 30 வெள்ளிக்காசை எடுத்து அவர்களை குயவனுக்கு என்று கர்த்தருடைய ஆலயத்திலே எறிந்து விட்டேன்.
இந்த வார்த்தைகள் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து 30 வெள்ளிக்காசும் மதித்தார்களாம். யூதாஸ் கரியத்துக்கு இயேசு கிறிஸ்துவை காட்டி கொடுப்பதற்கு 30 வெள்ளிக்காசு கொடுத்தார்களாம். 30 வெள்ளிக்காசு எப்ப நடக்கிறது? வருஷங்களுக்கும் காலங்களுக்கு முன்பதாக தீர்க்கதரிசியாக எந்த மனுஷன் இயேசுவை காட்டி கொடுப்பான்? எவ்வளவு காசுக்கு இயேசுவை காட்டி கொடுப்பான்? அந்த பணத்தை என்ன செய்கிறான்? நீ தேவாலயத்தில் எரிந்து விடு, அது ரத்தம் பட்ட காசு, அது எரிந்து விடு என்று சொல்லுகிறான். அதை குயவனுக்கு கொடு, அவன் ஒரு இடத்தை வாங்கிட்டு என்று சொல்லி நான் பார்த்த மத்தேயு 26:15 வாசிங்கள்.
நான் அவரை உங்களுக்கு காட்டி கொடுக்கிறேன், நீங்கள் எனக்கு என்ன கொடுக்கிறீர்கள் என்றார். அவர்கள் அவனுக்கு 30 வெள்ளிக்காசை கொடுக்க உடன்பட்டார்கள்.
இயேசுவை காட்டி கொடுக்கிறேன்ப்பா, நான் இயேசுவை காட்டி கொடுக்கிறேன், ஆனா 30 வெள்ளிக்காசு எனக்கு என்ன கொடுப்பீங்க? 30 வெள்ளிக்காசு இங்கே சகரியா தீர்க்கதரிசியின் புத்தகத்தில் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? எனக்கு அவர்கள் 30 வெள்ளிக்காசு விலை மதித்தார்கள். யூதாஸ் கரியத்து 30 வெள்ளிக்காசுக்காக வேண்டி இயேசுவை காட்டி கொடுத்தான். ஆனால் நாம் இந்த நாட்களில் நடக்கிற நடக்கைகள் நாளும் பேசுகிற வார்த்தைகளினாலும் செயல்படுகிற செயல்களினாலும் இயேசுவை காட்டி கொடுக்காதபடிக்கு எச்சரிக்கை உள்ளவர்களாக இருப்போமாக. 27:5
அப்பொழுது அவன் அந்த வெள்ளிக்காக தேவாலயத்திலே எரிந்துவிட்டு புறப்பட்டு போய் நான்கு கொண்டு செத்தான். பிரதான ஆதாரியர் அந்த வெள்ளிக்காசை எடுத்து அது இரத்த கிரியமானதால் காணிக்கை பெட்டியில இதை போடலாகாது என்று சொல்லி ஆலோசனை பண்ணின பின்பு அந்நியரை அணக்கம் பண்ணுவதற்கு குயவனுடைய நிலத்தை அதனாலே கொண்டார்கள்.
இங்க பாத்தீங்கன்னா சகரியா தீர்க்கரசின் புஸ்தகத்துல என்ன எழுதப்பட்டு இருந்ததோ அது இங்கே நடக்கிறதை நாம் கவனிக்க கூடியதாக இருக்கிறது அல்லவா. ஆகையினாலே கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை அல்லாவிட்டால் கல்வாரி அந்த நாளில் நடந்தவைகள் எதுவும் தச்சுகளாக நடக்கவில்லையே. நடந்தவைகள் எல்லாம் தீர்க்கதரிசினாலே எழுதப்பட்டவைகளாகும். இதை விட ஏசாயா தீர்க்கதரிசியின் 53 திருப்பி அதை எடுத்துக்கொள்ளுங்கள். 53:7 வசனத்தை வாசிங்க. 53 ஏசாயா தீர்க்கதரிசியின் புத்தகம் 53
அவர் நெருக்கப்பட்டும் ஒடுக்கப்பட்டும் இருந்தார், ஆனாலும் தம்முடைய வாயை அவர் திறக்கவில்லை. அடிக்கப்படும்படி கொண்டு போகப்படுகிற ஒரு ஆட்டுக்குட்டியை போலவும் தன்னை மயிர் கத்தரிக்கிறவனுக்கு முன்பாக சத்தமிடாதிருக்கிற ஆட்டை போலவும் அவர் தம்முடைய வாயை திறவாதிருந்தார்.
வாயே திறக்கல. இங்க பாருங்க, கெஸ்தமனே தோட்டத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பிடிக்கப்பட்டதில் இருந்து சிலுவை வரைக்கும் ஆண்டவர் 7 முத்துக்களை பேசுவதற்கு முன்பதாக நடந்த எந்தவித காரியத்திலையும் ஆண்டவர் எதுக்கும் பேசி ஒன்று செய்ததாக இல்லை பாரு. அதை விட அவர் பேசி ஏதாவது மற்றவர்களை ஏதாவது கவனத்துக்கு திருப்பினதாகவும் இல்ல பாருங்க இல்லையா. ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவை பிடித்து கொண்டு போய் வைத்து இரவரவா விசாரிக்கிறார்கள், அடிக்கிறார்கள். பாருங்க, உங்களுக்கு தெரியுமா ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை கன்னத்தில் அறைந்தது கூட தீர்க்க தரிசனமாக இருக்கிறது. தச்சைகளாக நடக்கவில்லை, தச்சைகளாக நடக்கவில்லை. ஏதோ போர்ச்சகரன் கோபத்தில் அடிச்சிட்டான் என்று சொல்வதற்கு இங்கே இடமில்லை. காரி துப்பி உமிழ்ந்தார்கள் என்று சொல்லி நான் பார்க்கிறோம் இல்லையா. தீர்க்க தரிசனமாக காலங்களுக்கு முன்பதாக வருஷங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்டவைகள் இவைகளே. ஆகவே நீயும் நானும் எடுக்கிற விதமாக ஏதோ நடந்தது என்று எடுத்து விடாதே. இவைகள் காலங்களுக்கு முன்பதாக எழுதப்பட்டது தேவ ஆவியினாலே. என்ன நடந்தது? ஆண்டவரா இயேசு கிறிஸ்து எல்லாரும் அவர் பேசாம இருந்தாராம், அவர் பேசாம இருந்தாராம். அவருடைய கன்னத்திலே அறைந்தவர்கள் கூட. மீகா 5:1 வசனத்தை வாசிங்கள். மீகா 5:1 வாசிங்கள்.
சேனைகளுடைய நகரமே, இப்போது தண்டு தண்டாக கூடிக்கொள், நமக்கு விரோதமாக முற்றுகை ஓடப்படும். இஸ்ரவேலினுடைய நியாயாதிபதியை கோலினால் கன்னத்தில் அடிப்பார்கள்.
கன்னத்திலே அடிப்பார்கள் பாருங்க, இஸ்ரவேலின் நியாயாதிபதியை. தெற்கு தரிசனமாக இஸ்ரவேலின் நியாயாதிபதியை கோலினால் எண்ணத்தில் கன்னத்திலே அடிப்பார்கள். மத்தேயு மார்க்கு லூகா எழுதின சுவிசேஷங்களை நீங்க பாத்தீங்கன்னு ஆண்டவரா வருகைகளை நீங்கள் அவருடைய மரண நாட்களை பாத்தீங்கன்னு நான் வாசிக்கிற இந்த வார்த்தைகள் எல்லாம் அச்சுவரியாக அங்கே இருக்கிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும் இல்லையா. அவருடைய உடுப்புக்கு சீட்டு போட்டாங்களாம் தெரியுமா. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து உடுப்பு கிழிக்காத படிக்கு அவங்க என்ன செய்தாங்க தெரியுமா, யாருக்கு போர்ச்சகர்கள் உரிந்து யாருக்கு இந்த உடுப்பணிச்சில சீட்டு போட்டாங்களா. இதெல்லாம் தச்சைகளா நடக்கல பாருங்க. இவைகளெல்லாம் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டவைகள். ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு காரியங்களும் நடந்தவைகள் எல்லாம் தீர்க்க தரிசனாலே எழுதப்பட்டவைகள். ஏதோ மத்தேயு சுவிசேஷத்துக்கு முன்பதாக யோவான் சுவிசேஷத்தில் எழுதப்பட்டிருந்தாலும் ஏதாவது சொல்லியிருக்கலாம். மத்தேயுக்கு பின்பு யோவான்ல ஏதாவது எழுதப்பட்டிருந்தாலும் ஏதாவது யோசிக்கலாம். பல காலங்களும் பல வருஷங்களும் தாண்டியதன் பிற்பதாக எழுதப்பட்டவைகளே இவைகள். ஆகையினாலே கல்வாரியிலே நடந்தவைகள் எதுவும் சும்மா நடந்து முடியவில்லை, எல்லாம் எழுதப்பட்ட வண்ணமாகவே நடந்தது முடிந்தது என்பதை நாம் மறக்கவே கூடாது. ஆண்டவராய் இயேசுக்கு எங்கே அடக்கம் பண்ணப்படுவார்? அநியாயக்காரர்களோடு அடக்கம் பண்ணப்படுவார், அக்கிரமக்காரர்களோடு அடக்கம் பண்ணப்படுவார்னு சொல்லி. அவர் ஐஸ்வர்யவான்களோடு அடக்கம் பண்ணப்படுவார். உலகம் நினைத்தது என்ன, கள்ளர்களோடு கொண்டே போட்டுருவோம் பாருங்க. உலகம் கள்ளர்களோடு இயேசுவை அடக்கம் பண்ண இருந்தது. ஆனால் ஒருவரும் வைக்கப்பட்டிருக்காத ஒரு கல்லறையிலே ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து வைக்கப்பட்டார். இன்றைக்கு அவர் அங்கே இல்லை, அவர் எங்கே இருக்கிறார்? இதைவிட ஏராளமான தீர்க்க தரிசன வார்த்தைகள் இருக்கிறது, நான் கொன்றில்லை. அந்த வார்த்தைகள் எல்லாம் கிறிஸ்துவின் கல்வாரியிலே நடந்த அந்த வார்த்தைகள் எல்லாம் தீர்க்க தரிசனமாக முன்னுரையாக கொடுக்கப்பட்டவைகள் எதுவும் தச்சைகளாக கொடுக்கப்படவில்லை. ஆகையினாலே வேணுமே ஆனால் நீங்கள் கேளுங்கள் எங்கெங்க இருக்கிறது என்று சொல்லி நான் உங்களுக்கு எடுத்து எழுதியே தாரன் நீங்க கொண்டு போய் வச்சு வாசிங்க. கல்வாரியில என்ன நடந்தது, அது முட்காலம் கூட்டியே கொடுக்கப்பட்டதா இல்லையா என்று சொல்லி ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து எல்லாருக்காகவும் அடிக்கப்படுவார் என்று சொல்லி அங்கே நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. ஆகையினாலே கல்வாரியிலே நடந்தவைகள் எதுவும் சும்மா நடக்கவில்லை, எல்லாம் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டு எல்லாம் அந்தந்த நேரத்திலே நடக்கப்பட்டது என்பதை நாம் மறுக்கவே மறுக்க முடியாது. முதலாவது வார்த்தையாக நாம் பிதாவே இவர்களை மன்னியும் என்று சொல்லி நாம் கவனித்தோம். அடுத்த வார்த்தையாக நாம் கவனத்துக்கு கொண்டுவோம் லூக்கா 23:43. லூக்கா 23:43.
இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
திருப்பி வாசிங்க.
இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
அந்த வார்த்தையை தொடர்ந்து 39 வாசிங்க.
அப்பொழுது ஏறக்குறைய ஆறாம்
39
அன்றியும் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குட்பட்டவனாய் இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவைகளுக்கு தக்க பலனை அடைகிறோம், இவரோ தகாததொன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு
இயேசுவோடு சேர்த்து ரெண்டு கல்லர்களை கொண்டு அரைஞ்சிட்டாங்க. பாருங்க, இதுல ஒரு காரியத்தை நான் கவனத்துக்கு கொண்டு வர விரும்புகிறேன். எல்லாரும் நினைப்பது, உலகமெல்லாம் நினைப்பது என்ன தெரியுமா? சிலுவை என்பது கிறிஸ்தவத்தின் ஒரு அடையாளம். அல்லாவிட்டால் கிறிஸ்துவின் ஊடாகத்தான் சிலுவை உருவாக்கப்பட்டது என்று சொல்லி நினைக்கிறார்கள். ரோம காலத்திலே சிலுவையிலே அடித்து கொல்லப்பட்டவர்கள் ஏராளமானவர்கள். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் பிறப்புக்கு முன்பதாகவே சிலுவை இருந்தது என்பதை மறக்காதபடிக்கு கவனத்துக்கு எடுத்துக் கொள்ளுங்கள். இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இயேசுவோட மாத்திரம்தான் சிலுவை வந்திருக்க வேண்டுமே, ஆனால் கல்லர்கள் அங்கே அடிக்கப்பட்டிருக்க மாட்டார்கள். பாருங்க, நீரோ மன்னனுடைய நாட்கள் கிறிஸ்தவர்களை சிலுவையிலே கட்டி எரிப்பார்களாம். அது ஏதோ ஒரு விதத்தில் வந்துவிட்டது. இன்றைக்கு கிறிஸ்தவர்களுக்கு எனக்கு தெரிஞ்ச அளவில் கிறிஸ்தவர்களுக்கு பெயர் வந்த எப்படி என்று சொல்லிச்சுன்னா, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவை பின்பற்றபடியினாலே சீஷர்களுக்கு கிறிஸ்தவர்கள் என்று பெயர் உண்டாயிட்டுதான். இதுதான் சரியானதே ஒழிய சிலுவையினூடாக கிறிஸ்தவர்கள் உண்டாக்கப்படுவது என்பது அடுத்த காரியம். பாருங்க, அடுத்தது முஸ்லீம்கள் மத்தியிலே இது ஒரு சாபக்கேடான ஒரு காரியம் என்பதை அவர் கவனத்துக்கு கொண்டு வருகிறார்கள். ஏன் என்று சொல்லி சொன்னால், தீர்க்கதரிசி என்று சொல்லி அவர்கள் சொல்லுகிற இயேசுவை இந்த சிலுவையிலே கட்டி அவர்கள் அடித்து கொன்றதுனாலே, அதனாலே சிலுவை அவர்கள் மதிக்கிறது இல்லை. நல்ல காரியம் பாருங்க, நல்ல காரியம் வழங்குறதா? ஆனா சிலுவை கிறிஸ்தவர்களூடாக வந்தது கிடையாது, சிலுவை ஏதோ ஒரு விதத்தில் வந்துவிட்டது. இந்த லோகத்திலே கிறிஸ்தவர்களுக்கு சிலுவையை அடையாளமாக வைத்திருக்கிறார்கள். அது போகட்டுக்கும், அது தப்பு கிடையாது, நடந்துட்டு போகட்டுக்கும் இல்லையா? இயேசுவை வணங்காமல் சிலுவையை வணங்குகிற அந்த நாட்கள் வராம விட்டால் அது எப்படியாவது இருந்தாலும் பரவாயில்லை. பாருங்க, ஆகையினால இங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா என்ன நடக்கிறது, ரெண்டு கல்லர்களையும் இயேசுக்கு பக்கத்தில் அரைஞ்சிட்டாங்க. அதுல ஆச்சரியம் என்ன தெரியுமா? ஒருத்தன் சொல்றான், இங்க பாரு, நாங்க நியாயத்தின்படி தண்டிக்கப்படுகிறோம்ப்பா. சிலுவையில நடந்த ஒரு காட்சி பாருங்க, நாங்கெல்லாம் என்ன நியாயத்தின்படி, நாங்க அக்கிரமம் செய்தோம், நாங்க களவெடுத்தோம், அதனாலதான் கல்லர்கள் இல்லையா, நாங்க களவெடுத்தோம் பாருங்க, அதனால எங்களை சிலுவையில அறிந்திருக்கிறார்கள். ஆனா அவரு நீதிபரர். அந்த கண்ணனுக்கு தெரிஞ்சதை கீழே நின்ற ஒரு ஞானிக்கும் தெரியாம போய்விட்டது. படித்தவர்கள் இருந்திருக்கிறார்கள், பட்டதாரிகள் இருந்திருக்கிறார்கள், நியாயாதிபதிகள் இருந்திருக்கிறார்கள், ஆனா கள்ளனுக்கு தெரிஞ்சது பாருங்க என்ன தெரியுமா, இவர் நீதிபரர். நான் கல்ல, ஆனா அதுல தொங்குறாரு பக்கத்துல, அவர் யார் தெரியுமா, அவர் நீதிபரர். ஐயா, நான் ஒன்று விளங்கி கொண்டேன் என்ன தெரியுமா, உண்மையான மனம் திரும்புதலுக்கு பலன் எப்பவும் கிடைக்கும். பாருங்க, ரெண்டு பேரும் கல்லர் தான், ஆனா ஒருத்தர் சொன்னா என்ன தெரியுமா, அவர் நீதிபரர். ஐயா, அவர் நீதிபரராக இருக்கிறார், நான் கண்ணப்பா. உண்மையான மனம் திரும்புதலுக்கு எப்பவும் பலன் கிடைக்கும். பாருங்க, அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, 39 வசனத்திலிருந்து வாசிங்க.
அந்தியின் சிலுவையில் அறையப்பட்டிருந்த குற்றவாளிகளில் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னையும் எங்களையும் ரட்சித்துக் கொள் என்று அவரை இகழ்ந்தான். மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினைக்குற்றனாயிருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா?
பாருங்க, ஆச்சரியம் என்ன தெரியுமா, இயேசுவும் அவனும் ஒரே லாகவில் இருக்கிறாங்க. அப்படி இருந்தும் கூட அந்த கள்ளனுக்கு கொழுப்பு போகலையே. ரெண்டு பேரும் ஒரே ஷேம்ல இருக்கிறாங்க, ரெண்டு பேரும் மறிக்க போறாங்க. அட, மறிக்க போகிற அந்த நாள்லயாவது இல்லைங்க. அன்றைய சிலுவையில் அடிக்கப்பட்டிருக்க குற்றவாளிகள் ஒருவன், நீ கிறிஸ்துவானால் உன்னை ரட்சித்துக்கொள், எங்களை காப்பாத்திக்கொள், உன்னை காப்பாத்திக்கொள். அடுத்த நின்று சொல்றான், ஐயோ நாங்க கல்லர்கள் நியாயத்தின்படி தண்டிக்கப்படுகிறோம், ஆனா அந்த மனுஷன் பாரு, ஒரு நீதிபரர், நீதிபரர், நீதிபரர். தொடர்ந்து வாசிங்க.
மற்றவன் அவனை நோக்கி, நீ இந்த ஆக்கினை குற்றவனா இருந்தும் தேவனுக்கு பயப்படுகிறது இல்லை.
தேவனுக்கு பயப்படாத ஒரு மனுஷன், தேவனுக்கு பயப்படாதவர்கள் இப்படித்தான் பேசுவாங்க. கரடு முரடாக பேசுவார்கள், அர்த்தம் இல்லாமல் பேசுவார்கள், ஒன்றும் தெரியாத மாதிரி பேசுவார்கள். தொடர்ந்து வாசிங்க.
நாமோ நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம்.
நாங்க அவன் தண்டனை ஏற்றுக்கொள்றான், ஐயா எங்களுக்கு கொடுத்த தண்டனை சரியா இருக்குது, சரியா இருக்குது, எனக்கு கொடுத்திருக்கிற தண்டனை சரியப்பா. ஆனா அவர் நீதிபரர், நான் குற்றவாளி, ஆனா அவர் யார்? அவர் நீதிபரர். நான் கள்ளந்தாப்பா, ஆனா அவர் நீதிபரர். தொடர்ந்து வாசிங்க.
நாமோ நியாயமானபடி தண்டிக்கப்படுகிறோம், நியாயப்படி தண்டிக்கப்படுகிறோம், நாம் நடப்பித்தவர்களுக்கு தக்க பலனை அடைகிறோம். இவரோ ததாத ஒன்றையும் நடப்பிக்கவில்லையே என்று அவனை கடிந்து கொண்டு,
இவர் செய்ததில் எந்த பிழையும் கிடையாது அப்பா, ஏன் இவரை தண்டிக்க வேண்டும் என்று சொல்லி கள்ளன் கேட்கிறான். கேள்வி பாருங்க, நாங்க எல்லாரும் செய்ததுக்கு தான் தண்டிக்கப்பட்டிருக்கிறோம். கள்ளன் ஒத்துக்கொள்றான், நான் பாரு அளவெடுத்து அதுக்கு நான் தண்டனை சரியாக இருக்கிறது, ஆனா இயேசு இருக்கிறாரு பாரு, அவர் செய்யாததற்காக வேண்டி அவரை தண்டிக்கலாமாப்பா. நீ ஒரு தேவ மனுஷன், தேவனுக்கு பயப்படுகிறது இல்லையா? அவன் சொல்றான், தேவனுக்கு பயப்படுகிறன்னு சொல்லிச்சுன்னா இயேசுக்கு பயப்படுகிற மாதிரி அவன் பேசுறான். இவர் ஒரு நீதிமானப்பா, நீ அப்படி பேச தகாது, நானும் நீயும் கள்ளன் தான், ஆனா நீயும் இப்படி பேசுவதற்கு தகாது. தொடர்ந்து வாசிங்க.
இயேசுவை நோக்கி, ஆண்டவரே நீர் உம்முடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனே நினைத்தருளும் என்றான்.
அவன் சொல்றான், இதுதான் உண்மையான மனம் திரும்புதலுக்கு பலன் இருக்கு பாருங்க. அவன் சொல்றான் என்ன தெரியுமா, வருகையில என்னை நினைத்தரலுங்கப்பா, இப்ப என்னால முடியல, ஆனா உங்களுடைய வருகை ஒன்று இருக்கின்றத நான் நம்புகிறேன். வருகிய நினை, வருகிய இந்த மனுஷன் நம்பினானையா இருந்தா அவன் அப்பவே உயிர்த்தெழுதல நம்பி இருக்கணும். வருகிய அவன் நம்பி சொல்றான், என்னண்டு உங்களுடைய வருகையில என்னை நினைத்தரல. அப்படியானா சிலுவேளை தொங்கி கொஞ்ச நேரத்தில் மறிக்க போகிற அந்த இயேசுவை குறித்து அவன் என்ன சொல்றான் தெரியுமா? சாட்சி, மறைவான பொருள் என்ன தெரியுமா? நீர் உயிர்த்தெழுவீர் என்பதை நான் நம்புகிறேன் ஐயா, நீர் உயிர்த்தெழுவீர் என்பதை, அதனால வருகையில் என்ன நினைத்தரணும் ஆண்டவரே. ஒருவேளை அவன் வருகையை குறித்து பிரசங்கங்கள் கேட்டானோ எனக்கு தெரியாது, இயேசுவின் நாட்களை இவைகளை குறித்து கவனித்தானோ எனக்கு தெரியாது. ஆனா உண்மை என்ன தெரியுமா, அவன் உண்மையாக மனம் திரும்பினான், இயேசுவை உண்மையாக நம்பினான், இயேசுவின் வருகை அதை விட நம்பினபடினால் அவன் என்ன சொல்லுகிறான், உம்முடைய வருகையில என்னை நினைத்தரணும் ஆண்டவரே.
இன்றைக்கு கிறிஸ்தவர்களாக இருக்கிறவர்கள் கூட கருகி நம்ப வேண்டிய அளவுக்கு நம்புகிறது இல்லை. அந்த மனுஷன் சிலுவையில தொங்கி என் வாழ்க்கை முடிகிறதுன்னு சொல்லி போயில பாருங்க, அவன் கடைசி நிமிஷத்திலையும் என் வாழ்க்கையில தேவன் ஏதாவது செய்வார் என்ற நம்பிக்கை அவனுக்குள்ள இருந்தது. தொடர்ந்து வாசிங்க.
அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார்.
இன்றைக்கு என்னுடனே கூட
நீ பரதீசில் இருப்பாய். உண்மையான மனம் திரும்பதற்கு பதில் எப்பவும் இருக்கும் பாருங்க.
உண்மையாய் மனம் திரும்புற எந்த மனுஷனையும் தேவன் தள்ளிவிட போகிறதே கிடையாது பாருங்க. சிலுவையில இருந்து கூட என் ஆண்டவர், என் ஆண்டவர் கள்ளனை மன்னித்து அவனுக்கு சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா, என்ன வார்த்தை தெரியுமா, இன்றைக்கு என்னுடனே கூட பரதீசில் இருப்பார்.
அநேகர் சொல்லுவார்கள், கள்ளன் ஞானஸ்தானம் எடுக்காமல் பரலோகம் போய்விட்டான் என்று சொல்லி. ஆண்டவரா இயேசு கிறிஸ்துவனுடைய பிரசங்க நாட்களிலே என் ஆண்டவர் சொன்ன மிக முக்கியமான காரியம் என்ன தெரியுமா, ஜலத்தினால எடுக்கணுப்பா ஞானஸ்தானம், அவன் தான் பரலோகத்துக்கு வர முடியும் என்று சொல்லி திட்டமும் தெளிவுமாய் பேசிவிட்டான். இந்த மனுஷன் ரட்சிக்கப்பட்ட நேரமும் காலமும் செகண்ட் கணக்கிலே தங்கி இருந்தபடியினா இவைகள் சரியாக ஆண்டவருக்கு வழங்கியது. அதனாலே அங்க பாருங்க, ஆண்டவர் செய்கிற காரியங்களை ஏன் எதிர்க்கலாம் கேட்டு கேட்டு கடைசியில நரகத்துக்கு போயிடாதீங்க. இதே மாதிரி தான் கெஸ்தவன் என்ன, ஏதேன் தோட்டத்தில் எதற்கு அந்த மரம் என்று சொல்லி கேட்கிற கூட்டமும், இயேசுக்கு இந்த கள்ளனுக்கு ஞானஸ்தானம் கொடுக்காம போனாரே அந்த கேட்டு, இது கேள்விக்கு மேல கேள்வி கேட்டு கேள்வி போட்டு உன் வாழ்க்கையை அழிச்சு விடாத. பைபிள் சொல்லுது நீ ஞானஸ்தானம் எடுக்கணும், எடு உனக்கு பரலோகம், இல்லையோ நீ பரலோகம் போவாயான்னு சொல்லி ஆராய்ந்து பார், அவ்வளவுதான். நாம ஒரு மனிதனை பார்த்து நீ பரலோகம் வரமாட்டான்னு சொல்ல முடியாது. விளங்குறதா என் ஆண்டவராக இயேசுக்கிறது அந்த கள்ளனுக்கு பரலோகம் நான் கொடுக்க போகிறேன், இந்த சூழ்நிலை எப்படி இருந்துச்சு நான் ஒண்ணு செய்ய முடியாது. பாருங்க, சிலுவையில தூக்கப்பட்ட எவனும் இறக்க முடியாத மரணத்துக்கு பிற்பாடுதான் அவனை இறக்க முடியும். ரோம சாம்ராஜ்யத்தின் காலம் ஒருவனுக்கு இறக்க முடியாது. தீர்க்க தரிசன புத்தகத்தில் என்ன பண்றது என்ன தெரியுமா, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து எலும்புகள் முறைக்கப்படுவது இல்லையா. ரோம சாம்ராஜ்யத்திலே அவர்கள் சிலுவையில ஏத்தப்பட்ட பிற்பாடு மனுஷன் மறித்து விட்டானா என்பதற்கு இது அடையாளமாக முறிப்பார்களாம் எலும்பை. கள்ளங்களுடைய எலும்பெல்லாம் முறிக்கப்பட்டது, இயேசுடைய எலும்பு முறிக்கப்படல. பாருங்க, இதுதான் தீர்க்க தரிசனம், இதுதான் தீர்க்க தரிசனம். ஆகையினாலே கள்ளன் சிலுவையில இருந்து பரலோகம் போய்விட்டான் பாருங்க. ஆனா நாம இங்க இருந்து எங்க போக போகிறோம்? உண்மையான மனம் திரும்புதல் நமக்குள்ள இருக்கிறதா? உன் பாவத்தை குறித்து அந்த கள்ளன் சொல்றான், ஐயோ கள்ளன் கள்ளனை பார்த்து சொல்றான். இங்க யாரும் பக்கத்தில் இருக்கிற பார்த்து சொன்னதில்லை, இங்க பாரு நான் குற்றவாளி, நான் பொய் சொன்னா, நான் அநியாயிச்சதுனா என்ன, அவன் ஆண்டவர்கிட்ட மன்னிப்பு இல்ல. அந்த கள்ளன் கள்ளனை பார்த்து சொல்றான், கள்ளனை பார்த்து நாங்க குற்றவாளிடாப்பா, நாங்க அநியாயிச்சது, நாங்க பாவிகள் ஐயா. ஆனா அவர் பாவம் கிடையாது, அவர் பாவி கிடையாது. உண்மையான மனம் திரும்புதலை ஆண்டவர் வெற்றிகரவராக. வேதத்திலையும் கூட அநேக சம்பவங்களை நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, மனம் திரும்புகிறவர்களை ஆண்டவர் சரியான விதத்தில் நடத்தி செல்லுகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. மனம் திரும்பாதவர்கள் நின்று பிடிக்க முடியாது, கனநாளைக்கு நின்று பிடிக்க முடியாது, நிக்கிறது போல தெரியும் ஆனா நின்று பிடிக்க முடியாது. மனம் திரும்புகிறவர்கள் தேவன் விட்டதும் கிடையாது. இந்த கல்லை போன போது இவ்வளவு நாள் கடைசி நேரத்தில் என்னத்தையும் வந்தான்னு விட்டுட்டு போயிருக்கலாமே, விட்டுட்டு போயிருக்கலாமே, இல்ல என்பது ஒவ்வொரு கிறிஸ்தவனுக்கும் கொடுக்கப்பட வேண்டியது உண்டு, அவன் எடுக்க வேண்டியது மிகவும் அவசியமானது. ஞானஸ்தானத்தின் அடிப்படை என்ன? இந்தையில் இருந்து நான் ஒரு புதிய வாழ்வு தொடங்குகிறேன், என்னுடைய பாவமான வாழ்க்கை இதோடு மறைத்து விட்டது. இதுதான் ஏன் அடையாளம், இதில் எல்லாம் பெரிய கிடையாது உண்டும் அதோட உடன்படிக்கை. இந்த பாரு நான் மரணத்துக்கு என்னை ஒப்புக் கொடுக்கிறேன், பழைய மனிதன் மறித்து விட்டான், இப்பொழுது நான் எழும்புகிறேன், தண்ணிக்கு இருந்து எழும்புவார்கள் எழும்புகிறேன். இந்தையில இருந்து ஒரு பரிசுத்த வாழ்க்கை, இந்தையில இருந்து ஒரு உண்மையான வாழ்க்கை, இந்தையில இருந்து நான் தேவனுக்கு பயந்து வாழ விரும்புகிறேன் என்றதை நாம் பகிரங்கமாக தேவனுக்கு முன்பாக கொடுக்கிற வாக்கே ஞானஸ்தானமாகும் பாருங்க. ஆகையினால ஞானஸ்தானம் எடுக்காமல் பரலோகத்துக்கு போக முடியாது. ஐயா உங்களுக்கு திரும்பவும் சொல்றேன், ஆண்டவருடைய பிறப்பு மறித்தல் உயிர்த்தெழுதல் வருகை எல்லாம் தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறவைகள். ஆகவே அறகுறையாக நம்பியிருந்தால் தயவு செய்து நம்புங்க. இந்த பெரிய வெள்ளி அன்று இந்த வெள்ளி உனக்கு ஒரு நல்லொரு நாளாய் மாறட்டு. நீ கிறிஸ்தவனாக இருக்கலாம், அறவாசி கிறிஸ்தவனாக காவாசி இருக்கலாம், நல்ல தேவனை நம்பு, தேவனுக்கு பயப்படு. ஆகையினாலே ஞானஸ்தானம் எடுத்துக்கொள், அது உனக்கு நன்மையாக மாறும். அடுத்தது வாசிங்கள் ஜோபான் 19:26-27.
அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாய்ந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, இதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடம் ஆயேற்றுக் கொண்டான்.
திருப்பி வாசிங்க.
அப்பொழுது இயேசு தம்முடைய தாயையும் அருகே நின்ற தமக்கு அன்பாயிருந்த சீசனையும் கண்டு தம்முடைய தாயை நோக்கி, ஸ்திரியே அதோ உன் மகன் என்றார். பின்பு அந்த சீசனை நோக்கி, அதோ உன் தாய் என்றார். அந்நேரம் முதல் அந்த சீசன் அவளை தன்னிடம் ஆயேற்றுக் கொண்டான்.
இங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா, மரியா இயேசு பிறந்ததுல இருந்து பின்னும் முன்னுமாக நடந்து தெரிஞ்சால் பாருங்க, தாய் தன் மகனை எங்கேயும் விட்டு விட்டு தெரிய மாட்டாள் பாருங்க. எப்பொழுதும் தாய் என்ன செய்வாள்? தன் மகனை கூடாகவே ஆண்டவராய் இயேசுக்கிறது கொஞ்சம் பாரு, நான் தேவனுடைய குமாரன் என்னை விட்டு சொன்னாலும் கூட தாயாய் இருக்கிற எவரும் விட்டு விடவே மாட்டாங்க பாருங்க.
விட்டு விடவே மாட்டாங்க பாருங்க. அந்த மனுஷி போகும் எங்க நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சாலும் இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்யப்பா, இயேசு என்ன சொல்லுகிறாரோ அதை செய்ய சொல்லி பின்னும் முன்னும் பின்னும் முன்னுமாக மரியாள் திருந்து கொண்டே இருந்தால் பாருங்க. மரியாள் பின்னும் முன்னுமாக திருந்து கொண்டே இருந்தால் பாருங்க. இப்பொழுது ஒரு முடிவு காலம் வந்தது. என்ன தெரியுமா? இயேசு சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிறார். இன்னும் கொஞ்ச நேரத்திலே இயேசு என்ன செய்து விடுவார்? மரித்து விடுவார் அப்பா. அது உண்மையான காரியம். இதை தெரிந்த தாய் சிலுவை அண்டை இருந்து அவன் எவ்வளவுத்துக்கு அழுதிருப்பார், எவ்வளவுத்துக்கு புலம்பி இருப்பார், எவ்வளவுத்துக்கு கண்ணீர் விடுவாள் என்று சொல்லி தாயாக இருக்கிற உங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்று சொல்லி நான் நூற்றுக்கு மேலாக நம்புகிறேன். தன் மகனை மரணத்துக்கு ஒப்பு கொடுத்து விட்டு கண் முன்பாகவே பார்க்கிறோரு தாய். பூமியில வாழ்கிற தாய்மார் தன் பிள்ளைகள் மறித்ததின் பின்பாடு கண்டிருப்பார்கள், ஆனால் சொட்டு சொட்டாக மறிக்கிறதை காண மாட்டார்கள். காண்பது அரிதாகும். அதுவும் இயேசு மறித்த விதம் பெரும்பாடான ஒரு விதம் பாருங்க. இன்றைக்கு இஸ்ரவேலர்கள் என்ன சொல்லுகிறார்கள்? நாங்கள் இயேசுவுக்கு இப்படி செய்யவில்லை, இவ்வளவு கொடூரமாக நாங்கள் செய்யவில்லை. இயேசு மரித்தது உண்மை, நாம் சிலுவையிலே அடித்தது உண்மை, ஆனால் இவ்வளவு கொடூரமாக நாங்கள் இயேசுவுக்கு செய்யவில்லை என்று சொல்லி அமெரிக்கா தேசத்திலே புகார் கொடுத்தார்கள் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் இல்லையா? சிலுவை அண்டையிலே கல்வாரியிலே நின்று கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் கொஞ்சமாக கிறிஸ்து மரணத்துக்குள்ளே நடக்கிறதை கவனித்துக் கொண்டு இருக்கிற ஒரு தாய் எவ்வளவு உடைந்து போயிருப்பாள், எவ்வளவு கண்ணூருக்குள் உள்ளாகி இருப்பாள் என்பது நாம் எல்லாருக்கும் சரீர ரீதியாக உணர்வு பூர்வமாக நமக்கு விளங்கிக் கொள்ளக்கூடியது உண்டாகும் அல்லவா? ஒரு மகன் என்னதான் செய்திருந்தாலும் தாய்மார் விட்டுக் கொடுக்க மாட்டார்கள். தகப்பன் ஒருவாளை விட்டுக் கொடுத்தாலும் எந்த தாயும் விட்டுக் கொடுப்பதில்லை. களவெடுத்தாலும் சரி, கொள்ளையடிச்சாலும் சரி, அடிபட்டாலும் சரி, குத்துப்பட்டாலும் சரி, தங்கள் பிள்ளைகளை விட்டுக் கொடுப்பவர்கள் யாரும் கிடையாது. சிலுவை அண்டையிலே நின்று மரியாள் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். இதை கண்ட இயேசு ஒரு காரியம் செய்தார். என்ன தெரியுமா? இவ்வளவு நாளும் பின்னும் முன்னும் வந்து கொண்டு இருந்த என் தாய் இனி என்ன செய்வாளோ, ஏது செய்வாளோ? இந்த தேசத்துல நடக்கிற ஒரு ஆச்சரியமான அசாதாரணமான காரியம் என்ன தெரியுமா? ஒரு வயது சென்றதின் முன்பாடு முதியோர் நிலையத்திலே கொண்டு போய் போட்டு விடுவார்கள். இது இந்த தேசம் இல்ல, யூரோப்பாவில எங்கேயும் நடக்கிற காரியம். இப்ப இலங்கை இந்தியாவிலேயும் இப்படிப்பட்ட காரியங்கள் இருக்குது என்று சொல்லி நான் கேள்விப்படுகிறேன். விளங்குறதா? முதியோர் இல்லத்திலே கொண்டே போட்டு விடுவார்கள். ஆனா இயேசு அப்படி செய்யல. இயேசு என்ன செய்தா தெரியுமா? அவர் கண்பாயிருக்கிற ஒரு சீசனை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? இனி மேலைக்கு உன் தாயை போல என் தாயை நீ பார்க்க. தாயை பார்த்து என்ன சொன்னார் தெரியும்? இங்க பாரு, நீ என்னில் எவ்வளவு அன்பு வைத்திருந்தாயோ அதே மாதிரி அவனோடு நீ அவனை நீ கவனிக்கணும் என்று சொல்லி ஆண்டவர் ஒரு புதுவிதமான உறவை அங்கே ஏற்படுத்தினார் என்பதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. நான் என்ன சொல்ல வருகிறேன் தெரியுமா? உங்கள் தாய் ஸ்தானத்தில் இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்கள் தாயாக கனம் பண்ணி நடத்த கற்றுக்கொள்ளுங்கள். இல்லையோ உங்கள் வாழ்க்கைக்கு முன்பதாக, உங்கள் வாழ்க்கை முடிவதற்கு முன்பதாக நீங்களும் அந்த வழியாக போவீர்கள் என்பதை உண்மைக்கு மேலாக உண்மையாக நான் உங்கள் மத்தியிலே இந்த நாளில் சொல்ல விரும்புகிறேன். வைபோதீர்கள். தாய் தகப்பனாக இருக்கிறவர்களை உங்கள் சொந்த தாயை போல நடத்துங்கள். இது சபையின் மத்தியிலே கற்றுக்கொள்ள வேண்டியது உண்டாகும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவையிலே இருந்து இவரை கற்பித்துக் கொடுக்கிறார். எங்கே? உன் தாய்க்கும் தகப்பனுக்கும் கீழ்ப்படிவாயாக. அதை குறித்து நான் பேச வரலைங்க. அவங்க சொல்லுகிறதை உன் கழுத்திலே போட்டுக்கின்றதை நான் சொல்ல வரலை பாருங்க. உன் தாயின் தகப்பன் உனக்கு சொல்லுகிற புத்திமதியை கேளுன்றதை குறித்து நான் பேச வரலை பாருங்க. அதெல்லாம் இன்றைக்கு நான் பேசிக்கொள்ளலாம். ஆனால் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருக்கிற இயேசு மூன்றாவதாக பொழிந்த முக்கியமான வார்த்தை என்ன தெரியுமா? உன் தாயை கவனியப்பா, உன் தாயை கவனி. மறுத்ததின் பின்பாக புலம்ப நீ தேவையில்லை. மறுத்ததின் பின்பாக நீ வந்து பார்க்கிறதுக்கும் தேவையில்லை. இப்பொழுதே காரியத்தை நடப்பி. ஆண்டவர் அநேகர் உலகத்திலே ஒழுங்கான விதம் என்ன தெரியுமா? தாய் தகப்பன்மார் மறுத்ததின் பின்பாகத்தான் பிள்ளைகள் மறிப்பார்கள். இதை மாற்ற முடியாது என்று, அதாவது ஆக்சிடென்ட். இங்க மாறி ஒரு காரியம் நடக்குது பாருங்க. இயேசு சிலுவையிலே தொங்குகிறார். தாய் கீழே இருந்து கவனித்து பார்த்து கண்ணீரிலே மூழ்ந்து கொண்டு இருக்கிறாள் பாருங்க. உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக
இன்றைக்கு இந்த உலகத்தில் நடக்கிற காரியங்கள் ஆச்சரியம் இல்ல, அசிங்கமானவைகள். நான் போன ஞாயிறு இல்ல, அதுக்கு முதல் ஞாயிறு சொன்னேன் இல்லையா, வரியை குறித்து பேசிட்டு. சொந்த தாய் தகப்பனை கொலை செய்கிற பிள்ளைகள், சொந்த தாய் தகப்பனை ஏமன்ல நடக்குது, சொந்த தாய் தகப்பனை கொலை செய்கிற பிள்ளைகள். ஆண்டவர் என்ன தெரியுமா சொன்னார், யா தாயை உன் தாயை போல கவனியப்பா. தாயை பார்த்து என்ன சொன்னேன், என் அன்பான சீஷன் உனக்கு என் உதவியாக இருந்து உன்னை கடைசி நாள் வரைக்கும் அவன் நடத்துவான். விளங்குறதா? உங்கள் பணமும் உங்கள் பட்டமும் அல்ல தாய் தகப்பனுக்கு தேவையானவைகள், உங்கள் அருகாமையே உங்கள் தாய் தகப்பனுக்கு தேவையானவைகள் என்பதை மறந்து விடாதீர்கள், மறந்து விடாதீர்கள். இன்றைக்கு நாம் பலர் இருக்கிறோம் பாருங்க, இந்த அளவில் இருந்து அந்த அளவு வரைக்கும் தாய் தகப்பன் இருக்கிறார்கள். நான் ஒரு நாள் இன்டர்நெட்ல பார்த்தேன், சொந்த தாய் பிள்ளைகள் வெளியே கலைத்து விட்டார்கள். அது வெயில்ல இருந்து பாத்திரம் கழுவி, ஊத்தை பாத்திரத்தை வைத்து கழுவி கொண்டு மரத்துக்கு கீழே கூட போய் இருக்கிறது. அந்த மனுஷன் சொல்லுது, என் பிள்ளைகள் என்னை துரத்தி விட்டார்கள், என் பிள்ளைகள் என்னை கலைத்து விட்டார்கள், சாப்பிட கூட ஒண்ணு இல்லை. ஏசி என்ன தெரியுமா சொல்றார், யோ உன் தாயை சரியாக கவனி. இது இல்லாவிட்ட கிறிஸ்தவம் கிடையாது. உன் தாயையும் தகப்பனையும் கணக்கு சரியா நடத்தலன்னு சொன்னா நீ கிறிஸ்தவனும் கிடையாது. பைபிள வச்சிரு, இயேசு செய்ததை செய், சிலுவையில் இயேசு செய்தவைகள் மேன்மையானவைகள் அல்ல, அவைகள் சவாலானவைகள் என்பதை மறந்து விடாத. உங்களுக்கு தெரியுமா, ரத்தம் வெளியே போக உடம்பெல்லாம் வீக்னஸ் ஆகிக்கொண்டே போகுமா, உடம்பு பாரமாகிக்கொண்டே போகுமா. இதெல்லாம் மெடிசின் ரீதியில் சொல்லப்படுகிறது. ரத்தம் வெளியே போக எதையும் செய்ய முடியாது, பேச முடியாது. உங்களுக்கு தெரியுமா, டயாலிசனுக்கு போயிட்டு வர்றவர்களை போய் பாருங்க, பேச மாட்டார்கள். உங்களுக்கு தெரியுமா, கிட்னி இல்லாதவர்களுக்கு இன்றைக்கு ரத்தத்தை வெளியெடுத்து கழுவி திருப்பி ஏத்துக்கிற அவர்களோடு போய் பேசுங்க, பேச மாட்டார்கள். ஒரு வார்த்தை சொல்வதற்கு தங்களை போட்டு தூக்கி எறிவார்கள் பாருங்க. அப்படித்தான் ஏசி இருந்தார் பாருங்க, ரத்தம் சிந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது, அங்க டயாலிசன் கிடையாது பாருங்க, ரத்தம் போய்கொண்டே இருக்கிறது. அந்த கடைசி நேரத்திலேயும் ஆண்டவர் மறைக்கல பாருங்க, யோ எனக்கு ஒரு தாய் இருக்கிறார், அவளை நான் சரியான கரத்திலே ஒப்படைக்க வேண்டும். என் ஆண்டவர் செய்ததை நீயும் அப்படியே செய்வாயாக. என் கண்களுக்கு முன்பாக நான் பார்த்த வார்த்தைகள் என்ன தெரியுமா, கவனித்தவைகள் என்ன தெரியுமா, சொந்த தாயை நீ செத்து போனாலும் பரவாயில்லை என்று பேசுகிறவர்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். இந்த காதால நான் கேட்ட காரியம், நீ இருப்பதை விட செத்து போவது நல்லது என்று சொல்லுகிறவர்கள் மத்தியிலே நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். நீ அப்படி ஒரு மனுஷனாக இருந்தால் உனக்கும் தெய்வத்துக்கும் சம்பந்தம் உருவாப்பதும் கடுமையான காரியமே. ஆகையினால நீ செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று என்ன தெரியுமா, தேவன் பக்கமாய் சாய்ந்து கொள், உன் தாயையும் உன் தகப்பனையும் கனம் பண்ணுவாயாக. இது என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து சிலுவிலே சொன்ன மூன்றாவது முத்தாகும். மார்க்கு 15 அதிகாரம் 34 வசனத்துக்கு திருப்பிக் கொள்ளுங்கள். மார்க்கு 15:34,
9 மணி நேரத்திலே இயேசு ஏலி ஏலோயி 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 லாவா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம்.
திருப்பி வாசிங்க,
9 மணி நேரத்திலே இயேசு ஏலோயி ஏலோயி லாவா சபத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம்.
மத்தேயு 27 அதிகாரத்துக்கு வாங்க, மத்தேயு 27:48 வாசிங்க.
உடனே அவர்களில் ஒருவன் ஓடி கடற்காளானை எடுத்து, அங்கே நின்றவர்களில் சிலர் அதை கேட்டபொழுது இவன் எலியாவை கூப்பிடுகிறான் என்றார்கள். 9 மணி நேரத்தில் இயேசு ஏலி ஏலி லாவா சமத்தானி என்று மிகுந்த சத்தமிட்டு கூப்பிட்டார். அதற்கு என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் என்று அர்த்தமாம்.
இங்க பாத்தீங்கன்னு சொன்னா ஆண்டவர் 4 சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா, ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கிக் கொண்டு என்ன சொல்லுகிறார் தெரியுமா, என் தேவனே என் தேவனே ஏப்பா என்னை கையை விட்டீர். இது அநேகருக்கு திண்டாட்டத்தை கொடுக்கிற ஒரு வார்த்தையாகும். என்னப்பா தெய்வம் சிலுவையிலே தொங்கிக் கொண்டு இருந்து சொல்லுகிறது என்ன தெரியுமா, ஏன் என்னை கையை விட்டீர். ஒரு மனிதன் சொன்னான், அதே நேரத்தில் நான் சொல்ல விரும்புகிறது, என் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே வந்தது தெய்வமாக வாழ்வதற்கல்ல, மனுஷனாக வாழ்ந்து
மனுஷனாக சில காரியங்களை செய்ய வேண்டி இருந்தபடியினாலே அவர் வந்தார் என்பதை நாம் மறந்துவிடக் கூடாது. ஆனா அப்படி இருந்தும் கூட ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து என்ன சொல்லுகிறார் தெரியுமா? என் தேவனே, என் தேவனே, எப்பா என்னை கைவிட்டீர்? ஒரு நிர்பந்தமான ஒரு நிலை. சிலுவையிலே ஆண்டவர் கீழையும் ஒருத்தனும் இல்ல, மேலையும் ஒருத்தனும் இல்ல, கீழே நின்றவங்களையும் எல்லாம் கையை விட்டு நான் பாருங்க. இயேசு ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துடைய 3.5 வருஷ ஊழியத்திலே ஆண்டவர் கண்ட ஜனங்கள் ஏராளம் பேர், ஆண்டவருக்கும் வாக்கு கொடுத்தவங்க ஏதாலும் பேர் என்ன சொன்னாங்க தெரியுமா? இயேசு, இயேசுவே, உமக்கு ஒன்று நடக்க நாங்கள் விடமாட்டோம். முக்கியமான சீஷத்துவம் சொல்லுகிறது என்ன தெரியுமா? உமக்கு ஒன்றை வருவதற்கு நாங்கள் விடமாட்டோம். இன்றைக்கும் உன் வாழ்க்கையிலே எத்தனையோ பேர் இப்படி வார்த்தைகளை சொல்லி இருப்பார்கள். இதை நம்புகிற மனுஷன் நான் என்ன சொல்லுகிறது இல்லையா? இயேசுவுக்கே வார்த்தை கொடுத்தாங்க. எப்படி தெரியுமா? இயேசுவே, 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 உமக்கு ஒன்று நடப்பதற்கு நாங்க விடமாட்டோம். இப்ப இயேசு மேலையும் ஒன்றும் இல்லையாப்பா, கீழையும் ஒன்றும் இல்ல. இயேசு என்ன தெரியுமா சொல்லுகிறார்? என் தேவனே, ஏப்பா என்னை கையை விட்டீர்? இப்படிப்பட்ட நிலைகள் உங்களுக்கு வந்திருக்கிறதா? நம்பினவன் கையை விட்டுருவான், எல்லாமே கையை விட்டுரும், மேலாக கீழே ஒரு கூட்டம், ஒரு கூட்ட ஜனம் இருந்து வரண்டு வரத்து கொண்டே இருக்கும் இல்லையா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துனார், பிசாசானவன் ஒன்றத்துல வர்றான், ஏன் தெரியுமா? உன்னை புடகுல போட்டு புடைக்கிறதுக்கு வர்றான்னு சொல்லி. புடகுல போட்டு புடைக்கிறதா? இதை கவனித்தவர்கள் எத்தனை பேர்? புடகுல போட்டு புடைக்கிறதுன்னு சரியான மோசமான ஒரு காரியம் பாருங்க. அந்த புடகு வந்து அது 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 சரியான ஒரு மோசமான காரியம் பாருங்க. இங்க நீங்க பாத்தீங்கன்னா இயேசுக்கும் பலர் வாக்கு கொடுத்தாங்க. பாத்தீங்க, இயேசுவே நீங்க எங்க போனாலும் உம்மோட நாங்க வருவோம் அப்படி சொன்னவங்க. ஆண்டு அடிச்சு நெஞ்சு பாரு, நான் போறேன்னு நீ வரல அதப்பா. அப்படியா? நான் வருவேன். உனக்கு தெரியுமா, நமக்கு என்ன நடந்தாலும் என்ன தாண்டி தான் வரணும் இயேசுவே என்று சொன்னார். சீஷத்துவம் இல்லையா? நல்ல சீஷர்கள் இல்லையா? ஆனால் இயேசு பிடிக்கப்பட்ட பொழுது எல்லாரும் சிதறடித்து ஓடினார்கள் என்பது தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டிருக்கிறது. அது உங்களுக்கு தெரியுமா? தீர்க்க தரிசனமாக எழுதப்பட்டவைகள், அவர்களோடு இருந்தவர்கள் எல்லாரும் சிதறடிக்கப்படுவார்கள் என்று சொல்லி வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறது. இங்கு எழுதப்பட்டது இங்கு நிறைவேறும். இதுதான் வேதத்தில் இருக்கிற பெரிய. இன்னைக்கு எத்தனையோ புத்தகங்கள் இருக்கு பாருங்க, எத்தனையோ வேதங்கள் இருக்கு பாருங்க. ஆனால் வேதத்தின் முன்பகுதியிலே எழுதப்பட்டவைகள் வேதத்தின் பின்பகுதியிலே நிறைவேறுவதாக இருக்க முடியாது. சரித்திர புத்தகங்களே அப்படி கிடையாது. ஆனால் வேதத்தில் நீங்க பாத்தீங்கன்னு சொன்னா முன்னுக்கு எழுதப்பட்டவைகள் பின்னுக்கு நிறைவேறுகிறதை நாம் பார்க்கக்கூடியதாக இருக்கும். இப்ப இயேசு சொல்றார், என்றவனு ஏப்பா என்னை கைவிட்டீங்க. உங்களுக்கு தெரியுமா, ஆண்டவர் பாவத்தை விரும்புகிறவர்கள் கிடையாது, பாவத்தை பார்ப்பவரும் கிடையாது. வேதம் சொல்லுகிறது அவர் பாவத்தை பார்க்காதவர். பாவத்தை, பாவிகளை நேசிக்கிறாராம், ஆனா பாவத்தை விரும்புகிறவர் அல்ல. இன்றைக்கு அநேகர் பாவத்தையும் ஏசி நேசிப்பார்னு சொல்லி நினைக்கிறார். உங்களுக்கு ஒரு காரியம், இந்த தேசத்துல இருந்த அந்த 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 ஃபுட்பால் டீம் மேனேஜர் என்ன தெரியுமா சொன்னாராம் கோர்ட்ல, ஏசி ஆண்டவர் டாக்ஸ் பே பண்ணாதவர்களையும் நேசிக்கிறார் என்று சொன்ன அதிர்ந்த ரீதியிலே ஜட்ஜ் சொன்னாராம், உனக்கு 3.5 வருஷம் ஜெயிலுன்னு சொல்லி. அப்படித்தான் பேப்பர்ல வந்தது. இல்லாவிட்டால் ஒருவேளை தப்பிச்சிருக்கலாம். அப்படி இருந்துச்சுன்னா எவன் என்னத்தை செய்தாலும் அவனையும் தேவன் தான் நேசிக்கிறார் சொல்ல வேண்டியது தானே. அதுக்கு பிரையன் தெய்வம், பிரையன் ஒழுங்கு, பிரையன் விதிகள் தேவையில்லையே. இங்கே என்னச்சுனா இயேசு நின்று சொல்லுகிறார், என் தேவனே, என் தேவனே, ஏப்பா என்னை கையை விட்டீர், ஏப்பா என்னை கையை விட்டீர். சொல்றேன் கேளுங்க, ஏன் கையை விட்டாருன்னு சொல்லி. ஏசாயா 53வது அதிகாரத்துக்கு திருப்பி வாங்க. ஏசாயா 53வது அதிகாரம் முதல் வசனத்தில் இருந்து வாசிங்க. தயவு செய்து வாசிக்க இந்த வசனத்தை வடிவா கேளுங்க. ஏண்டா இது இது இந்த இதில குறிச்சு நாம பாக்குறது இல்ல. ஏசாயா 53 முதலாவது வசனத்தில் இருந்து வாசிங்க.
எங்கள் மூலமாய் கேள்விப்பட்டது, விசுவாசித்தவன் யார், கர்த்தருடைய புயம் யாருக்கு வெளிப்பட்டது? இளங்கிளியே போலவும் வறண்ட நிலத்திலிருந்து துளிக்கிற வேரை போலவும் அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். அவருக்கு அழகும் இல்லை, சௌந்தரியமும் இல்லை. அவரை பார்க்கும் போது நாம் அவரை விரும்பத்தக்க ரூபம் அவருக்கு இல்லாது.
பாருங்க, இங்க பாருங்க, இது ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம். அதாவது இயேசுவின் கால, இயேசு சிலுவையிலே இங்க நடந்த மறிக்கிறதுக்கு சிலுவையிலே தொங்குறாருன்னு சொல்லிச்சுன்னா ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் கிட்டத்தட்ட 700 ஆண்டுகளுக்கு முன்பதாக இருக்கிறது. இங்கே நடந்தவைகள், இங்கே பேசப்பட்டவைகள் கல்வாரி சிலுவையிலே நிறைவேறுகிறதாக இருக்கிறது இல்லையா? ஆகையினால வடிவா வாசிங்க, என்ன சொல்லப்படுகிறது தெரியுமா? இயேசுவை பார்க்க கூடாத அளவுக்கு அவரை அடித்து, அவருடைய காயப்படுத்தி, அவரை ரத்த கோலமாக ஆக்கினார்கள் என்று நாம் பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க.
அவர் அசட்டை வண்ணப்பட்டவரும்,
அவர் எல்லாராலும் அசட்டை வண்ணப்பட்டார் தெரியுமா, வாசிங்க,
மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டவரும்,
மனுஷரால் புறக்கணிக்கப்பட்டாரா,
துக்கம் நிறைந்தவரும்,
வாசிங்க வாசிங்க,
பாடுகள் அனுபவித்தவருமாய் இருந்தார், அவரை விட்டு நம்முடைய முகங்களையும் மறைத்துக் கொண்டோ, அவர் அசட்டை வண்ணப்பட்டிருந்தார், அவரை எண்ணாமற்
போனோம்,
மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு,
பாருங்க மெய்யாகவே அவர் எங்களுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டாரா, என்ன தெரியுமா பாடு, நாம அநியாயக்காரரா இருந்தோம், சில வேளை இருந்து கொண்டே இருக்கிறோம், நாம அக்கிரமக்காரராக இருந்தோம், நாங்க பொய் சொன்னோம், நாங்க களவெடுத்தோம், நாங்க மற்றவர்கள் நல்லா இருக்க கூடாதுன்னு சொல்லி விரும்பினோம், மற்றவர்களுக்கு விரோதமாய் அது நடக்கட்டும் இது நடக்கட்டும் சொல்லி விரும்பினோம், அவன் சரியில்லை இவன் சரியில்லைன்னு சொல்லி சொன்னோம், இப்படியே பல காரியங்கள், இவைகளுக்கு பெயர் பாவமாகும், வழங்குறதா, இவைகளுக்கு பெயர் பாவமாகும், இப்படி நான் சிந்திக்கவில்லை, இப்படி நான் நடந்ததில்லை என்று சொல்லி ஒருவனும் சொல்ல முடியாதுன்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது, நீதிமான் ஒருவனும் இல்லையே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகையினால இப்படிப்பட்ட காரியங்கள் எல்லாவற்றுக்கும் அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க,
மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு,
மெய்யாகவே நாம் சிலுவையிலே கொல்லப்பட வேண்டியவர்களாக இருக்கிற பொழுது அவர் என்னுடைய உன்னுடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டாரா, இதுதான் நடந்தது சிலுவையிலே. தொடர்ந்து வாசிங்க,
நம்முடைய துக்கங்களை சுமந்தார்,
நாம துக்கமாக இருந்து கண்ணீரோடு இருந்து வாழுகிற நாட்களை அவர் ஏற்றுக்கொண்டார், வாசிங்க,
நாமோ அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணுகிறோம்,
நாம் நினைக்கிறோம், திருப்பி வாசிங்க, நாமோ
அவர் தேவனால் அடிபட்டு பாதிக்கப்பட்டு சிறுமைப்பட்டவர் என்று எண்ணினோம்.
நாம் எல்லாம் நினைக்கிறது என்ன தெரியுமா, இன்னைக்கு மனுஷருடைய வாழ்க்கையில எப்படி நடந்துட்டா தெய்வம் தண்டிக்கிறான்னு சொல்லி நினைக்கிற மாதிரி இயேசுடைய வாழ்க்கையில நடந்த பொழுது பிதா தண்டிக்கிறார்னு சொல்லி நினைத்தமாம் இல்லையா, ஆனால் பல இடங்களில் நீங்க பாத்தீங்கன்னு சொல்லிச்சுன்னா இவைகள் எல்லாம் நடக்க வேண்டியது தேவனுடைய சித்தம் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. எஸ்தமனை தோட்டத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து ஜெபம் பண்ணுகிற பொழுது என்ன தெரியுமா சொன்னார், ஆண்டவரே பிதாவே என்னுடைய விருப்பத்தின்படி ஒன்றும் நடக்கக்கூடாது, எல்லாம் உம்முடைய சித்தத்தின்படி. ஆகையினாலே இயேசு அடி வேண்டிருக்கிறது, இயேசு இங்கே அடி வேண்டி இருக்காட்டுக்கு, இயேசு இங்கே காரி துப்பப்பட்டிருக்காட்டுக்கு, முன்பதாக சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் பொய்யாகி போயிருக்கும், தேவனுடைய வார்த்தைகள் எல்லாம் பொய்யாய் மாறி இருக்கும். ஆகையினாலே தீர்க்க தரிசனங்கள் நிறைவேற வேண்டுமா, இயேசு அடி வேண்ட வேண்டும். வாசிங்க தொடர்ந்து,
நம்முடைய மீறுதல்களின் நிமித்தம் அவர் காயப்பட்டு,
நம்முடைய மீறுதல்கள், நாங்க மீறி 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 செய்த அநியாயமான அக்கிரமான காரியங்களுக்கு எல்லாம் அவர் காயப்பட்டாராமா,
நம்முடைய அக்கிரமங்களின் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார்,
அவர் நொறுக்கப்பட்டார், பாருங்க ஒருத்தரும் பார்க்க முடியல, அங்கிருந்து ஜனங்களே உடைந்து போயிட்டாங்க. வாசிங்க,
நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினே அவர் மேல் வந்தது,
நமக்கு சமாதானத்தை கொடுக்க வேண்டிய பொறுப்பு இயேசுவி மேல் வந்தபடியினாலே, வாசிங்க,
அவருடைய தழும்புகளால் குணமாகிறோம்,
அவருடைய தழும்புகள்னாலே நாம் குணமாகிறோம் என்று சொல்லி இங்கே பார்க்கிறோம். இப்படியே நீங்கள் வாசித்துக் கொண்டு கண எடுத்து பத்தாவது வசனத்தை வாசிங்க,
கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி,
கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி,
அவரை பாடுகளுக்குட்படுத்தினார்,
பாடுகளுக்குட்படுத்தினார்,
அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது,
அவருடைய ஆத்மா எங்களுடைய குற்றத்துக்கு நிவாரண பலியாக கொடுக்கப்பட்ட, இன்றைக்கும் ஆடுகள் மாடுகள் பலியிடுகிறார்கள் உலகத்திலே, என்ன கருத்து தெரியுமா, பாவத்திற்கா வேண்டி ஒன்றை கொலை செய்கிறோம், பாவத்திற்கா வேண்டி அந்த ரத்தத்தினாலே, ஏன்னு சொல்லிச்சுன்னா ரத்தம் சிந்துதல் இல்லாமல் பாவ மன்னிப்பு இல்லை என்ற வெளிச்சம் அநேகருக்கு தெரியும், அதனால என்ன செய்கிறார்கள், மிருகங்களை வெட்டி கொண்டு பாவங்களை போக்கலாம் என்று சொல்லி நினைத்து உலகம் ஓடிக்கொண்டு இருக்கிறது. இங்கே அந்த வசனத்தை திருப்பி வாசிங்க, கண்டு
கர்த்தரோ அவரை நொறுக்க சித்தமாகி அவரை பாடுகளுக்குட்படுத்தினார்,
கர்த்தரோ அவரை, அவர் அத்த வசனத்தை வாசிங்க,
அவருடைய ஆத்மா தன்னை குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுக்கும் போது,
அவருடைய ஆத்மா குற்ற நிவாரண பலியாக ஒப்புக் கொடுத்து, யார், எங்களுடைய குற்றங்களுக்கெல்லாம் ஒரு நிவாரணம் தேவை, அதற்கு மகா பிரதான ஆடாக ஆண்டவர் தன்னை ஒப்புக் கொடுத்தது பெரிய வெள்ளியின் ரகசியமாகும். இந்த நேரத்தில் இப்ப பாருங்க, இயேசு சிலுவையில் வந்து இருக்கிற பொழுது என்னுடைய உன்னுடைய எல்லா பாவங்களும் அவர் மீது, இதுதான் கடைசி, இங்கதான் ஜெயமே இருக்கிறது, பாருங்க, எல்லா பாவங்களும் அவர் மீது போடப்பட 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 பிதா பார்த்துக்கொண்டே இருக்கிறாரப்பா, தன் பிள்ளைக்கு மீது எந்த தாயும் எந்த தகப்பனும் தன் பிள்ளை பாடுபடுவதை பார்க்கவே மாட்டார்கள். பாருங்க, சில தாய்மார் தங்களை மறைத்துக் கொள்வார்கள். இயேசு பாடுபடுகிறதை சிலுவையிலே பாவங்களை ஜனத்தினுடைய பாவங்களை சுமந்து கொண்டு இருக்கிறதை அவர் கவனித்துக் கொண்டே இருக்கிறார். பிதா பார்க்கிறார், முடியல. ஏன் தெரியுமா? அவர் பாவத்தை பார்க்க முடியாது. அவர் பாவத்தை பார்க்க முடியாது. இதை ஒருவர் இன்னும் ஒரு விதத்தில் விளங்கப்படுத்தினார். அதை நான் விளங்கப்படுத்தி நான் முடிவு செய்ய விரும்புகிறேன். சூரியனை பார்த்தீங்கன்னு சொல்லி சொன்னா அது எப்பொழுதும் வெளிச்சம் கொடுத்துக்கொண்டே இருக்குமா? இந்த தேசத்தில் நடக்கிறவை இவைகளே, சூரியன் எப்பொழுதும் வெளிச்சம் கொடுத்துக்கணும். அதை விட நீங்க மற்ற விதத்தில் விளங்கிக் கொள்ளுங்கள். நாங்க இங்க சில நாட்கள் இருண்டு போய் இருக்கும் இந்த தேசம். அந்த நேரத்தில் பிளைட்ல பறக்கிற யாராவது இருந்தீங்கன்னு சொன்னா பாருங்க, ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு மேலே அங்காலே போனா பிறகு வானம் முழுத்திலும் வெளிச்சமாக இருக்கும். ஆனா கீழே பாத்தீங்கன்னு சொல்லி சொன்னா இருண்டு போயிருக்கும். இதை கவனித்தவர்களுக்கு அது தெரியும், நான் இதை கவனித்திருக்கிறேன். அவர் என்ன சொல்லுகிறான்னு சொல்லிச்சுன்னா, பிதா எப்பொழுதும் பிதாவாகவே இருக்கிறார், சூரியன் எப்பொழுதும் சூரியனாகவே இருக்கிறது. ஆனால் சில மேகங்கள், சில பாவங்கள் இடையிலே வருகிற பொழுது அந்த வெளிச்சம் வர வேண்டிய இடத்துக்கு வர முடியாமல் இருக்கிறது என்பதை அவர் விளங்கப்படுத்தினால் எனக்கு அந்த விளக்கம் நன்றாக பிடித்துக் கொண்டது. விளங்குறதா? இயேசுவின் மீது பாவங்கள் கட்டப்பட 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 பிதா தன் முகத்தை திருப்ப வேண்டியதாக இருக்கிறது. ஏன் தெரியுமா? அது ஜெயத்தின் கடைசி நேரமாக இருக்கிறது. அவர் பாவத்தை ஜெயங்கொள்ளுகிறவராக நின்று கொண்டு இருக்கிறார். இயேசுவினுடைய பிசாசுடைய தலையை அவர் நசுக்கிறவராக நின்று கொண்டு இருக்கிறார். கடைசி நேரத்தில் நின்று கொண்டு இருக்கிற பொழுது பிதா ஒரு நாடி என்ன செய்தார் தெரியுமா? கண்ணை மூடி கண்ணை திறந்தார். அந்த வேரம் இயேசு கதறுகிற நேரம் என்ன தெரியுமா? என் தேவனே, என் தேவனே, ஏப்பா என்னை கையவிட்டீர், ஏப்பா என்னை கையவிட்டீர். ஏன் தெரியுமா இந்த பாடு? உன்னுடைய பாவமும் என்னுடைய பாவமுமே. பாவங்கள் செய்தது நான் அல்லவோ, பாடுகள் பட்டது நீர் அல்லவோ. பாவம் சந்தோஷமாக நாம செய்தோம் பாருங்க. இன்னைக்கு பாவம் செய்த எவனையாவது பிடிச்சு கேளுங்க, நான் செய்யலன்னு தான் சொல்லுவான். நீங்க யாராவது என்னட்ட கேளுங்க, நீ பாவம் செய்த நான் செய்யவே இல்லைன்னு தான் சொல்லுவேன். ஆனா ஏசியன் பாவத்திற்காக வேண்டி சிலுவையிலே தொங்கினார் பாருங்க. அது எனக்கு போதுமானது, அது எனக்கு போதுமானது. இன்றைக்கு நான் சொல்ல முடியும் என்ன தெரியுமா? இயேசு எனக்காக வேண்டி மரித்தார், அதனாலே நான் வாழுகிறேன். இயேசு எனக்காக வேண்டி மரித்தார், என் பாவம் மன்னிக்கப்பட்டிருக்கிறது. இயேசு எனக்காக வேண்டி வருவார், அந்த நாளிலே நானும் இயேசுவோடு கடந்து செல்வேன். இதை உன்னால் சொல்ல முடியுமா? உன்னால் சொல்ல முடியுமா? நீல் ஆம்ஸ்ட்ராங் என்ற விஞ்ஞானி சந்திர மண்டலத்திலே நின்று சொன்னாராம், தெய்வம் உண்மையிலேயே இருக்கிறார் என்று சொல்லி. இன்றைக்கு நீ என்ன சொல்லுகிறாய்? நீல் ஆம்ஸ்ட்ராங் வானத்துல போய் நின்று கொண்டு சொன்னாராம், பூமியை பார்த்து விட்டு, உண்மையிலேயே தெய்வம் இருக்கிறார் ஐயா. நீ என்ன இன்றைக்கு சொல்லுகிறாய்? இன்றைக்கு அநேகர் கதைக்கொருளோடு சும்மா அலட்டுகிறது, கருத்தே கிடையாது, அலட்டுவார்கள். தெய்வமா, அவரா, இதா, எங்கு? என் ஆண்டவர் பிறந்தது உண்மை, என் ஆண்டவர் சிலுவையிலே மறித்தது உண்மை. எனக்கு இன்னைக்கு நான் வந்து கொண்டிருக்கிற வந்து இங்கே இருந்து விட்டு பார்த்தேன், இந்த ஓஸ்டா இந்த லீவு வந்து கிறிஸ்துவண்டிய இந்த நாட்களை காவண்டி விடுகிறது. நீங்கெல்லாம் போய் சுற்றுலாத்தை செய்வதற்கு இல்லைன்னு சொல்லி என்னுடைய மனதிலேயே அது ஏவப்பட்ட ஒரு காரியம். சமருக்கு எல்லாரும் எங்கேயாவது போங்க, ஆனா இந்த நாட்கள் இங்க விடுகிறதுக்கு மிக முக்கிய காரணம் என்ன தெரியுமா? ஓஸ்டான் என்று சொல்லிச்சுன்னா என்னன்னு சொல்லி கற்றுக்கொள்ளுங்க. ஓஸ்டான் லீவ் என்று சொல்லிச்சுன்னா என்னத்துக்கு கொடுக்கப்படுகிறது? இந்த வெள்ளி லீவு, சனி ஞாயிறு திங்கள் லீவு. எதற்கு இந்த லீவு பப்ளிக் ஹோல்டாயா இங்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது அறிஞ்சு கொள்ளுங்க. இந்த நாட்கள்ல போய் சுற்றுலாட்டு பண்ணுவதற்கு கிடையாது இல்லையா? இது நான் வருகிற பொழுதே யோசிச்சு என்னப்பா இது? ஆகையினால நான் சொல்லுகிறதை கவனித்து கேளுங்க. ஆண்டவரா இயேசு கிறிஸ்து சிலுவையிலிருந்து சொன்ன முதலாவது வார்த்தை என்ன தெரியுமா? இவங்களை மன்னிங்க ஆண்டவரே, இவங்க அறியாம செய்கிறாங்க. ஆகையினாலே மன்னிப்பை கற்றுக்கொள்ள வேண்டிய ஒரே ஒரு இடம் இருக்கும் என்று சொல்லிச்சால் அது கல்வாரி என்பதை மறந்து விடாதிருங்கள். அடுத்ததாக ஆண்டவர் சொன்னது என்ன தெரியுமா? கல்லர்களை பார்த்து என்ன தெரியுமா சொன்னார்? இன்றைக்கு என்னோடு கூட நீங்கள் பரதீசில் இருப்பீங்கப்பா. அவன் உண்மையான மனம் திரும்புதல் உள்ளவனாக இருந்தான். உண்மையாக மனம் திரும்புகிற எந்த மனுஷனையும் தெய்வம் கைவிடவே மாட்டார். பாருங்க, மனுஷன் கைவிடலாம், ஆனால் தெய்வம் கைவிடவே மாட்டார். மூன்றாவதாக சொன்னார், இங்க பாரு, என் தாய் என்னோடு இருந்தவள்,
என்னோடு வந்தவள், என்னோடு போனவள், என் தாயை தனியே விட்டுவிட்டு நான் போக விரும்பவில்லை. தன் சீஷனை பார்த்து சொன்னார், உன்னையும் என்னையும் மாதிரி எல்லாவற்றையும் இந்த உலகம் செய்கிறது போல வைபோதிகள் நிலையத்துக்கு அனுப்பிவிட்டு உங்கள் தாய் தகப்பனை மதியாமல் நடந்து விடாதிருங்கள். அதை குறித்து சிந்திக்கிற நாட்கள் உங்களுக்கு உருவாகும். நாலாவதாக என்ன தெரியுமா? என் தேவனே, என் தேவனே, ஏனப்பா என்னை கைவிட்டு, ஏன் ஆண்டவரே என்னை கையை விட்டீர்? உன் பாவம் என் மீது விழுந்தது. நீ செய்த அநியாயம், அக்கிரமம், பில்லு சூன்ய கட்டுக்கள் என் மீது விழுந்த பொழுது பிதா ஒரு விசை தன் கண்ணை மூடினார். அது என்னால் தாங்க முடியாத ஒரு நாளாகி இருந்தது. ஏன் தெரியுமா? ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து செய்த எல்லா காரியத்திலும் பிதாவாகிய தேவன் அச்சுவரி ஆணிவரியாக கவனித்துக் கொண்டே இருந்தார். பாருங்க, திடீரென்று பார்த்தா பாவம் சூழ்ந்திருக்கிறது இல்லையா? ஜெயங்கொள்ள வேண்டுமே, பாவம் சூழ்ந்திருக்கிறது இல்லையா? பிதா கண்ணை மூடினார். அப்பொழுது சொன்ன வார்த்தை என்ன தெரியுமா? என் தேவனே, ஏப்பா என்னை கைய விட்டீர். தேவனுடைய சமூகத்தில் எழுந்திருப்போமா? ஹாலலுயா, 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 ஹாலலுயா.
கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, கர்த்தாவும் பாடுகள் எப்போதும் நினைத்தால் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே. சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ உம்மையும் செந்நிறம் ஆக்கினரோ, சிலுவையில் வாட்டி வதைத்தனரோ உம்மையும் செந்நிறம் ஆக்கினரோ, அப்போதும் அவர்காய் வேண்டி நீரே அன்போடு அவர்களை மன்னித்தீரே. அப்பா உம் அன்பு பெறுதே, இயேசு அப்பா உம் அன்பு பெறுதே. கல்வாரி அன்பை எண்ணிடும் வேளை கண்கள் கலங்கிடுதே, பாடுகள் போதும் நினைத்தார் நெஞ்சம் நெகிழ்ந்திடுதே.
ஆமாண்டவரே, உம்முடைய கல்வாரி என்றை நாம் வந்து இந்த நாள் உம்மோடு சேர்ந்து கொள்ள, கொஞ்சம் உங்களோடு இணைந்து கொள்ள, ஆண்டவரே நீ செய்த அந்த தியாகம் எங்களுடைய வாழ்க்கையிலே பிரயோசனப்படத்தக்கனாய் நாம் வாழ்ந்து முடிக்க எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா, எங்களுக்கு உதவி செய்யுங்க. அந்தவரே சபையை ஒப்படைக்கிறோமப்பா, வந்த ஒவ்வொருவரோடு நீங்கள் பேசுங்க, இந்த கல்வாரியின் அன்பை புரிந்து கொள்ள உதவி செய்யுங்கப்பா. உங்களுடைய பரிசுத்த கரத்திலே எல்லாரையும் ஒப்பு கொடுக்கிறோம். நஸ்ரீனா இயேசு நாமத்திலே செபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென்.
ஆண்டவர் இயேசு சிலுவையில் சொன்ன ஏழு வார்த்தைகளை இந்த பெரியவழி நாடு நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோம், தியானித்துக் கொண்டிருக்கிறோம். கிறிஸ்துவின் பாடுகளை குறித்து நாம் பல மணி நேரம் பார்க்கலாம், படிக்கலாம், தியானிக்கலாம். ஆனால் நமக்கு காலம் குறைவாக இருக்கிறபடியால் நேரத்தோடு பிடிக்க பார்க்க இயேசு கிறிஸ்து சொன்ன நாலாவது வார்த்தை வரைக்கும் நான் பார்த்தோம். நாலாவது வார்த்தையில ஏழு ஏழு லாபா சபக்தாரி என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டீர் சொல்லி இயேசு வார்த்தையை நான் பார்க்கிறோம். இயேசுடைய முகத்தில் அவர்கள் காரி தொப்பும் போது அவர் கலங்கு இல்லை. முழுகளினால் ஒரு முடியை செய்து அவருடைய தலையில அழுத்தும் போது கூட அவர் கலங்கு இல்லை. அவர் கலங்குற ஒரே ஒரு இடம் பிதா தன்னுடைய முகத்தை அவருக்கு மறைத்த போதுதான். என இயேசு இப்பொழுது தன் பிதாவோடு தொடர்புடையவராகவே இருந்தார். பிதாவும் சித்தப்படி இந்த பூமிக்கு வந்தார். பிதாவின் சித்தத்தின்படி பாடுகளுக்குள்ளாக கடந்து செல்கிறார். அந்த மரண அவஸ்தை நேரத்திலும் அவரை கலங்கப்படுகிற ஒரே ஒரு காரியம் பிதாவோடு அவருக்கு இருந்த உறவு துண்டிக்கப்பட்ட போது அதுதான் அவரை கலங்கப்படுகிறது. ஆகவேதான் நெஞ்சம் நிகழ்ந்து தன் பிதாவிடவை கூப்பிடுறார், என் தேவனே என் தேவனே ஏனே கைவிட்டு. அதை அவரால் தாங்க முடியல, சகிக்க முடியல. உலகத்தின் பாவமெல்லாம் அவர் மேலே கொட்டப்பட்ட போது பிதா தன் குமாரனை பார்க்க முடியல. ஒரு கணம் தன் முகத்தை அவருக்கு மறைத்தார். ஆவிக்குரிய மரணம் என்றால் என்ன? ரெண்டு விதமான மரணம் நான் பார்க்கக்கூடியதான் இருக்கிறது. ஒன்று ஸ்பிரிச்சுவல் டெத், பட் அது பிசிக்கல் டெத். ஒன்று மாபிச பிரகாரமான மரணம், பட் அது ஆவிக்குரிய பிரகாரமான மரணம். சரீர பிரகாரமாக நாம் மறிக்கும் பொழுது மனித கூடி வந்து அழுகிறார்கள், புலம்புகிறார்கள், பொருளுகிறார்கள், பிற்பாடு கொண்டே அடக்கப்படுகிறார்கள். இது நாம் எல்லாருக்கும் தருது. ஆனால் மனுஷன் உயிரோடு இருக்கும் பொழுதே அவர் மறித்தவனாக காணப்படுறது அநேக கண்களுக்கு புரியல. இதைத்தான் ஆவிக்குரிய மரணம் என்று சொல்றது. என்னவென்றால் ஆவிக்குரிய மரணம் என்னவென்றால் தன்னை படைத்த தேவனோடு இருக்கிற உறவு துண்டிக்கப்படுகிறதே ஆவிக்குரிய மரணமாகும். ஸ்பிரிச்சுவல் டெத் ஒருவர் உலகத்தவர்களுக்கு நான் சொல்லல, ரட்சிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாக உங்களுக்கு நான் சொல்றேன். ஆவிக்குரிய மரணம் என்றது தேவனோடு நமக்கு இருக்கிற உறவு துண்டிக்கப்படுகிறதே ஆவிக்குரிய மரணமாகும். உலகத்தில் இருக்கிற அநேக ஜனங்கள் ரட்சிக்கப்படாதவர்கள், தேவனோடு தொடர்பில்லை, அவருடைய ஆத்மா ஆவி மறித்து போயிருக்கிறபடியால் அவர்கள் நடைப்பிடங்கள் போல உயிரோடு இருக்கிறார்கள். ஆனால் அவருடைய ஆவிலையோ மறித்து போயிருக்கிறார். ஏனென்றால் தேவனுக்கும் தங்களுக்கும் தங்களை படைத்த தேவனுக்கும் இடையில தொடர்பு இல்லை. ஆனால் நாமும் தேவனோடு தொடர்பு கொள்கிறோம், செபிக்கிறோம், அவரிடத்தில் மன்றாடுகிறோம், விண்ணப்பம் பண்ணுகிறோம், துதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். தேவனோடு கண்டக்ட் வித் காட், ஆண்டவரோடு நாம் தொடர்பு கொள்கிறோம். ஏன்னா நம்முடைய ஆவி ஒழிப்பிக்கப்பட்டிருக்கிறது. ஆனால் இன்றைக்கு அநேகருக்கு அவருடைய ஆவி மறித்து போய்கிடக்கிறது. ஏன்னா தேவனோடு இருக்கிற உறவு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. ஜீவனுள்ள தேவனோடு அவர்களுக்கு தொடர்பு இல்லை. ஆகவே இயேசு கிறிஸ்து கலங்கின ஒரே ஒரு இடம் பிதாவோடு அவருக்கு இந்த உறவு துண்டிக்கப்பட்டது. நாலாவது வசனத்தில் இயேசு கிறிஸ்து என் தேவனே என் தேவனே ஏன் என்னை கைவிட்டு சொல்லி நாம் பார்க்கிறோம். சீக்கிரமாக அடுத்த மூன்று வசனங்களை நாம் சுருக்கமாய் பார்த்து நாம் முடிக்கப் போகிறோம். காலையிலே இன்று காலையிலே என் மனசிலே ஒரு காரியம் அதிகமாக யோசித்துக் கொண்டிருந்தேன். பஸ்கா, அதை குறித்து என் மரம் அதிகமாக யோசித்தது. இந்த சிலுவை பாடுகளுக்கும் பஸ்காவுக்கும் மிக நெருங்கிய தொடர்பு இருக்கு. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து சிலுவை பாடுகளுக்கு முன்பாக அவர் செய்த ஒரு முக்கியமான வேலை பஸ்காவை ஆசரித்தது. சோ பஸ்கா என்றால் என்ன, அந்த பஸ்காவை இயேசு ஏன் ஆசரித்தார் என்பதை குறித்து கொஞ்சம் நாம் கவனித்துவிட்டு இந்த ஐந்தாவது வார்த்தைக்குள்ள போனால் நல்லா இருக்கும். நம்புறேன், திருப்பிக் கொள்ளுங்கள். ஏன்னா இப்படியான சந்தர்ப்பத்தில் தான் இதை நான் சொல்ல முடியும் என்று நம்புறேன். இருபத்தி ரெண்டாவது அதி லூக்கா 22 அதிகாரம் எடுத்துக்கொள்ளுங்க. இன்றைய ஆராதனை கொஞ்சம் நீளமா இருக்கும், தயவு செய்ய கொஞ்சம் பொறுத்து கொள்கிற பெரிய முடியது. வருஷத்தில் ஒரு நாள் தான் நாம் கூடி வருகிறோம். சிலுவை அண்டையிலே சில மனிதர்கள் தான் நின்றார்கள். உங்களுக்கு தெரியுமா, சிலுவை அண்டையிலே கடைசி நேரத்தில் சில மனிதர்கள் தான் நின்றார்கள். பட்டை எல்லாரும் பறந்து போய்விட்டார். ஏராளமான கூட்டம் இயேசுவோடு இருந்தது. திரள் கூட்டம் இயேசுவுக்கு பின்னாலே தெரிந்தது. ஆனால் இப்பொழுது சிலுவையில இயேசு தொங்கிக் கொண்டிருக்கும் பொழுதோ ஒரு சில மனிதர்கள் தான் சிலுவடி நின்றார்கள். நாமும் சிலுவேண்டிலே நிற்கிறவர்களாக மாறுவோம். ஓடுபவர்களாக அல்ல, சிலுவேண்டிலே நிற்கிறவர்களாக நாம மாறுகிறது நல்லது. ஆண்டவருடைய நாமத்துக்கு பயப்பட்டார். சோ போகட்டும், லூக்கா 22 அதிகாரம் எல்லாம் எடுத்துக்கொள்ளுங்க. முடிந்த அளவுக்கு சிரிக்கப்பா முடிக்க பாரு. அது ஒன்று முதலாம் வசனத்தை படிங்க.
பஸ்கா என்னப்பட்ட புளிப்பில்லாத அப்ப பண்டிகை சமீபமாயிட்டு. அப்பொழுது பிரதான ஆசாரியரும் வேதபாரகரும் அவரை கொலை செய்யும்படி யோசித்து ஜனங்களுக்கு பயப்பட்டபடியினால் எவ்விதமாய் அப்படி செய்யலாம் என்று வகை தேடினார்கள்.
சரி, அப்படி 15-16 படிங்க. 15-16
அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதுக்கு முன்னே,
எல்லாரும் தயவு செய்து கொஞ்சம் பாருங்க, அந்த வசனத்தை தயவு செய்து பாருங்க.
அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, நான் பாடுபடுகிறதுக்கு முன்னே உங்களுடனே கூட இந்த பஸ்காவை புசிக்க மிகவும் ஆசையாயிருந்தேன்.
நான் பாடுபடுறதுக்கு முன்பே அப்படி இயேசு கிறிஸ்து இதை முடிச்சிட்டு பாடுகளுக்குள்ள போறார். அப்ப சொல்றாரு, நான் பாடுபடுறதுக்கு முன்பே உங்களோடு கூட, யார் தன்னுடைய அப்போஸ்தலோடு கூட இந்த பஸ்காவை ஆசரிக்க நான் மிகவும் ஆசையா இருந்தேன். ஏன் தெரியுமா? இது அவருடைய கடைசி பஸ்கா. ஆனால் இயேசு சொல்றாரு, இந்த பஸ்காவை உங்களோடு நான் ஆசரிக்கிறதுக்கு மிகவும் ஆசையா இருந்தேன். அடுத்த வசத்தபடி,
தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் அளவும்,
தேவனுடைய ராஜ்யத்திலே இது நிறைவேறும் வரைக்கும்
நான் இனி இதை புசிப்பதில்லை என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்.
அப்படியானால் இன்னும் ஒரு பஸ்கா இனிமே இல்லை. சோ இதுதான் கடைசி பஸ்கா. இதை நான் உங்களோடு சேர்ந்து ஆசரிக்க ஆசையா இருந்தேன். அல்ல கவனிங்க, இந்த பஸ்காவை குறித்து அதி விபரமாக பேசலாம். கண்கள் விரிவாக இருக்கிறது. என்ன கவனிங்க, பஸ்காவை குறித்து எங்கு படிக்கிறோம்? முதலாவதாக யாத்திராக 12 அதிகாரத்துக்கு சீக்கிரம் பாருங்க. அவர் பிரசங்கமா போக பொறுப்பேன் விளங்கப்படுத்தபடி ஒரு நிலைமை இந்த நேரத்தில் ஆகவே ஆண்டவருக்குள்ள பொறுப்பேன். 12 அதிகாரம் யாத்திராவும் 12 அதிகாரம் 11 வசதப்படி யாத்திராவும் 12 இங்குதான் பஸ்கா அறிமுகமாகிறது. இந்த பஸ்கா என்னத்துக்காக கொண்டு வரப்பட்டது? ஏன் ஆண்டவர் இதை அனுமதித்தார்? ஏன் இதை ஆண்டவர் முன்குறித்தார்? இதன் அர்த்தம் என்ன? இன்றைக்கு இந்த பஸ்காவின் அர்த்தம் என்ன? ரியல் பஸ்கா யார் என்பது குறித்த ஒரு அறிவு தெளிவு நமக்குள்ள இருக்க வேண்டியது மிக மிக அவசியமாக படிங்க. யாத்ராமம் 12 அதிகாரம் 11 வசனம் படி.
அதை புசிக்க வேண்டிய விதமாவது,
அதை புசிக்க, எதை புசிக்கிறது? பஸ்காவை புசிக்க வேண்டிய விதம்.
நீங்கள் உங்கள் அறைகளில் கச்சைகளை கட்டிக்கொண்டும், உங்கள் கால்களில் பாதரட்சியை தொடுத்துக் கொண்டும், உங்கள் கையில் தடி பிடித்துக் கொண்டும் அதை தீவிரமாக புசிக்க கடவீர்கள். அது கர்த்தருடைய பஸ்கா.
சரி, இது கர்த்தருடைய பஸ்கா. எப்படி புசிக்கணும் என்றதை குறித்து சொல்லி போட்டு, இது கர்த்தருடைய பஸ்கா. 27 படி, அதே
இது கர்த்தருடைய பஸ்காவாகிய பலி. அவர் எகிப்தியரை அதம் பண்ணி நம்முடைய வீடுகளை தப்ப பண்ணின போது எகிப்தில் இருந்த இஸ்ரவேல் புத்திரருடைய வீடுகளை கடந்து போனார் என்று நீங்கள் சொல்ல வேண்டும்.
நாளைக்கு இந்த ஆராதனை அர்த்தம் என்ன என்று உங்கள் பிள்ளைகள் உங்களை கேட்டால் இதை நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளுக்கு விபரித்து சொல்லுங்கள் என்றும் ஆண்டவர் அப்பொழுது கட்டளை கொடுத்தார். இதற்கு இந்த பஸ்கா நல்லா கவனிங்கள், இஷ்டவேலர்கள் சொல்றதை தயவுசெய்து கொஞ்சம் கவனிச்சு கொள்ளுங்க. இஷ்டவேலர்கள் எகிப்தின் அடிமத்தனத்தில் இருந்து வெளியேறுகிற பொழுது அதை நினைவு கூறும்படி அவர்களுடைய விடுதலையை அல்லது இஷ்டவுடைய விடுதலையை அல்லது இஷ்டவுடைய மீட்பை ஆண்டவர் நினைவு கூற பஸ்கா என்கின்ற ஒரு நியமனத்தை கொண்டு வந்தார். அல்லாஹ்வுடைய 430 வருஷம் நிறைவேறின அன்று, எக்ஸாக்ட்லி அன்றைக்கு 430 வருஷம் நிறைவேறின அன்றைக்கே இஷ்டவ ஜனங்கள் எகிப்தை விட்டு வெளியேறாங்க. ஆண்டவுடைய கடிகாரம் எவ்வளவு கரெக்டா இருக்கிறது பாருங்க. ஒரு நாள் கூட ஆண்டவர் தப்ப விடல. ஆபிரகாமுக்கு ஆண்டவர் சொன்ன தீர்க்க தரிசனத்தின்படி சரியாக 400 வருஷம் உடைய ஜனங்கள் உபத்திரப்படுவான்னு சொன்னாரே, அப்படியா 430 வருஷம் எப்படி வந்தது? யோசேப்பு எகிப்துக்கு போனது 30 வருஷம், பிற்பாடு 400 வருஷத்தை சேர்த்தால் சரியா 430 வருஷம் வருகிறது. சோ அந்த 430 வருஷம் நிறைவேறின அன்றைக்கு மீட்பு, ரிடெம்ஷன், ரட்சிப்பு, சல்வேஷன். சோ ஜனங்கள் வடிக்கிறார்கள், அதுக்கு முதல் பஸ்கா அனுசரிக்கிறார்கள். பஸ்காண்டா என்ன? ஒரு ஆட்டுக்குடி எடுக்கணும், அதை அடிக்கணும், அதை எலும்புகளோடு முறிக்க கூடாது, அதை புசிக்கணும். புசிச்ச உடனே என்ன செய்யணும்? வடிக்கிடணும். ரட்சிப்பு, ஐ மீன் சல்வேஷன். இதை கவனிங்க, ஆடு அடிக்கப்படணும், மாமிசம் புசிக்கப்படுவதும், எலும்பு முறிக்க கூடாது. இதுக்கு பேர் என்ன? பஸ்கா. எல்லாம் கவனிங்க, இயேசு இங்க சொல்றாரு, இந்த பஸ்காவை ஆசரிக்க நான் மிகவும் ஆசையா இருந்தேன். இப்ப கவனிங்க, த ரியல் பஸ்கா இயேசு கிறிஸ்து தான். உண்மையான பஸ்கா இயேசு கிறிஸ்து தான். நல்லா விளைவுகளுங்க, பழைய ஏற்பாடு நிழல், புதிய ஏற்பாடு நிஜம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்ட தீர்க்க தரிசனங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்து நிறைவேறி இருக்கிறது. ஆகவே இயேசு கிறிஸ்து ஆட்டுக்குட்டியாக சித்தரிக்கப்படுகிறார் நமக்கு தெரியவே. வெளிப்படுத்துற விசேஷத்தில் கூட நாம பார்க்கும் பொழுது அவர் அடிக்கப்பட்டவண்டமாக இருக்கிற ஆட்டுக்குட்டியானவன் சொல்லி நாம வாசிக்கிறோம். அப்ப யோவான் ஸ்நானகன் இயேசுவை குறித்து சொல்லும் பொழுது, இதோ உலகத்தில் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. சோ பழைய ஏற்பாட்டில் அவர்கள் ஆட்டுக்குடி பழுதில்லாத ஒரு ஆட்டுக்குடியை தெரிஞ்ச கூன் குருடு சொத்திய தெரிஞ்சக்கூடாது. பழுதில்லாத ஒரு ஆட்டுக்குடியை தெரிந்து கொள்ள, ஆகவே ரியல் பஸ்கா வந்து இயேசு கிறிஸ்து தான். சோ அங்கே ஆடு பலியிடப்பட்டு பஸ்கா ஆசரிக்கப்பட்டு இஸ்ரவ ஜனங்கள் ரட்சிக்கப்பட்டார்கள். ஆனா இங்கே இப்பொழுது நாமோ ரட்சிக்கப்பட்டது ஆட்டுக்குட்டியினால் அல்ல, ரியல் ஆட்டுக்குட்டியாகிய இயேசு கிறிஸ்துவினாலே நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம், நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். இஷ்டவீரருக்கு மீட்பு, பழைய ஏற்பாட்டில் இஷ்டவீரருக்கு மீட்பு ஒரு ஆட்டுக்குட்டியும் அதன் ரத்தத்தினாலும், ஆனால் நமக்கோ மெய்யான ஆட்டுக்குடியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினால் நாம் மீட்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே அவர்களை விட நாம் பெற்றிருக்கிற ரட்சிப்பு பல மடங்கு உயர்ந்தது. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமூட்டாகும். சோ பழைய ஏற்பாட்டிலே இஷ்டபெல்லருக்குடைய மீட்பு ரட்சிப்பு ஆட்டுக்குடியின் ரத்தத்தினாலும் மாமிசத்தினாலும் பஸ்காவினாலும், ஆனா நம்முடைய ரட்சிப்பு நம்முடைய மீட்பு தேவகுமாரனாகிய ஆட்டுக்குடியாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் அவர் பஸ்காவாக பலியிடப்பட்டிருக்கும்படியாலும் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆண்டவருடைய நாமத்துக்கு இதை குறித்து விவரமாக பேசலாம். இதை குறித்து புதிய ஏற்பாட்டில் என்ன சொல்லப்பட்டிருக்கு பாருங்க, ஒன்று கொரிந்தியர், இதை குறித்து புதிய ஏற்பாடு சொல்லுது. ஒன்று கொரிந்தியர் ஐந்தாம் அதிகாரம் ஏழாம் வசனத்தை படிங்க. ஒன்று கொரிந்தியர் 5:7 சீக்கிரமா பாருங்க. ஒன்று கொரிந்தியர் 5:7
ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களா இருக்கிறபடியே புதிதாய் பிறந்த மாவாய் இருக்கும்படிக்கு.
சரி, பல கவனிங்க, புதி பழைய புளித்த மாவை விட்டுடுவோம். பழைய ஏற்பாட்டில் சொல்லப்பட்டதெல்லாம் முடிந்தது. அதை நான் சொல்ல போறேன் முடிந்தது வரும்பொழுது. இப்ப நாம எப்படி எப்படிப்பட்ட விதத்துல பஸ்காவை ஆசரிக்கணும் சொல்லப்படுது, படிங்க.
ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவர்களாய் இருக்கிறபடியே,
புளிப்பில்லாதவர்களாக இருக்கிறபடியே
புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறார்.
பழைய புளித்த மாவு, பழைய வாழ்வு, பாவ வாழ்க்கையை தள்ளிவிடுங்க. ஏனென்றால்
பழைய புளித்த மாவோடும் அல்ல, துப்புணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோடு பண்டிகையை ஆசரிக்க கடவும். ஏனெனில் நம்முடைய
பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டிருக்கிறது. பழைய ஏற்பாட்டில் ஆட்டுக்குடியாக சித்தரிக்கப்பட்டு அதன் மூலமாக இஷ்டபிரக மீட்கப்பட்டார்கள். ஆனா நாமோ ஆட்டுக்குடியாகிய இயேசு கிறிஸ்து ரத்தத்தினாலே மீட்கப்பட்டிருக்கிறோம். அவர்களுடைய மீட்பை பார்க்க நம்முடைய மீட்பு உயர்ந்தது. அவருடைய ரட்சிப்பில் பார்க்க நம்முடைய ரட்சிப்பு மிகவும் வெளியேறப்பட்டது. கர்த்தராய் இயேசு கிறிஸ்து நாமத்துக்கு பைபிள் டாட் யோவான் 6:54 கடுங்க. யோவான் 6:54 வசனத்தை படிங்க, சீக்கிரம் படிங்க. யோவான் 6:54
என் மாம்சத்தை புசித்து.
நல்லா கவனிங்க, நல்லா கவனிங்க. நான் பழைய ஏற்பாட்டில் இருக்கிற வார்த்தைகளை புதிய ஏற்பாட்டிலும் விண்ணப்படுறேன், எப்படி வார்த்தைகள் நிறைவேறுது என்று சொல்லி கவனிச்சு கொஞ்சம் பாருங்க. படி,
என் மாம்சத்தை
புசித்து
என் ரத்தத்தை
பானம்
நித்திய
ஜீவன் உண்டு.
நான் அவனை கடைசி நாளில்
சரி பண்ண கவனிங்க. பழைய ஏற்பாட்டிலே அவங்க மாமிசத்தை புசித்தான்னு சொல்லி நாம பாக்குறோமே. சோ இங்க இங்க சொல்லப்படுது, ஏ சொல்றாரு, என் மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்றவங்க நித்திய ஜீவன் உண்டு. இப்ப ஒரு முக்கியமான காரியத்தை சொல்ல போற கவனிங்க, அங்கே அவர்கள் ஆடு ரத்தம் மாமிசம், ஆனா இயேசு கிறிஸ்து இந்த கடைசி பஸ்காவை ஆடோடையும் ரத்தத்தோடையும் மாமிசத்தோடையும் ஆசரிக்கிறேன். நல்லா கவனிங்க, ஏனென்றா இது முக்கியமாக நம்ம காண்பிக்கப்படும். இங்க இயேசு என்ன செய்யறாரு, கடைசி பஸ்காவில அப்பத்தையும் ரசத்தையும் எடுக்கிறார். எப்படி இருக்கு பாருங்க, அப்பம் மாமிசத்துக்கு அடையாளமாகவும் ரசம் அவருடைய ரத்தத்துக்கு அடையாளமாகவும் இருக்கிறது. சோ நான் சொல்றத ஒரு கோச்சு கொள்ள கூடாது, நான் அந்த பேக்ரவுண்ட் வந்து வந்தபடியா சொல்றேன். நான் முதல் இருந்த மதத்தில் எனக்கு சொல்லுவார்கள், இத அப்பம் என இதற்கு அடி கடிக்க கூடாது, இயேசுடைய சரீரம் ரத்தம் வரும்படி சொல்லுவாங்க. யாம இருக்குதோ ரைட், யாம இருக்குது அந்த வழியால வந்தவங்களுக்கு தெரியும், இதை கடிக்க கூடாது, கடிச்சா ரத்தம் வரும், பாவம்டுவாங்க. நாங்களும் அதை கடிக்கவே இல்லை, பல்லே படாம நாக்காலே உள்ளுக்கு அனுப்பி விட்டுரும். ஆனா நான் சொல்றேன் கேளுங்க, சத்தியத்தின்படி இந்த அப்பம் வந்து ஆண்டவருடைய சரீரத்துக்கு அடையாளம். பிளீஸ் ட்ரை டு அண்டர்ஸ்டாண்ட் மீ, அப்பம் வந்து ஆண்டவருடைய சரீரத்துக்கு அடையாளம், ரசம் வந்து இயேசுடைய ரத்தத்துக்கு அடையாளம். ஆகவேதான் இயேசு சொன்னாரு, என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள். டூ இட் பிகாஸ் ஆஃப் மை ரிமெம்பரன்ஸ், என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்றார். இப்ப இயேசு என்ன சொல்றாரு, என்னுடைய மாமிசத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்றவர்களுக்கு நித்திய ஜீவன் உண்டு. அப்படியானால் இயேசு கிறிஸ்து பஸ்காவிலே என்ன செஞ்சாரு, தன்னுடைய மாமிசத்தையும் தன்னுடைய ரத்தத்தையும் நமக்காக சிலுவையிலே பலியாக ஒப்பு கொடுத்தாரு. ஆகவே நாம் ஒவ்வொரு தடவையும் நாம் இங்கே என்ன செய்யறோம், திருவிருந்துக்கு வரும்பொழுது அவருடைய அப்பத்தையும் புசித்து ரசத்தை நாம் உட்கொள்றோம் என்று தெரியுமா, அவருடைய மாமிசத்திலும் அவருடைய ரத்தத்திலும் நாம் பானம் பண்ணுகிறோம், பங்கு பெறுகிறோம். அவதான் ஏன் சொன்னாரு, நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்கிறேன். ஆகவே இப்பொழுது நாம் பஸ்கா வரும்பொழுது ஆடு அடிக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதன் ரத்தத்தை எடுத்து பூச வேண்டிய அவசியம் இல்லை, கீரையோடு புளிப்பில்லாத அப்பமாக புசிக்க வேண்டிய கீரையோடு தடியோடும், ஏனென்றால் வேகமாக அவங்க புறப்பட வேண்டி இருந்தபடியான புளிப்பு அப்பம் என்ன மாவை பிசைந்தார்கள். அப்பம் சொல்றதுக்கு அப்பம் என்றால் நான் யோசிச்சேன், உண்மையான நாம சொல்ற அப்பம் அப்பம் பிரெட். ஆகவே அந்த மா வந்து புளிச்சாதான் பிரெட். இன்றைக்கு தான் என்னோட ரசாயனம் எல்லாத்தையும் போட்டு பட்டன் புளிக்க வைக்கிறாங்க இல்லையாண்டு, ஆனா அந்த நாட்களில் அப்படி ஒன்றும் போடல, அதை வச்சு புளிக்க வைக்கணும். ஆகவே அவங்கள் பிசைந்தமா புளிக்கிறதுக்கு முன்பே எல்லாம் இரவோட இரவாக அவர்கள் வெளிக்கிட வேண்டி இருந்தபடியால அப்படியே மாவையும் கட்டி கொண்டு வெளிக்கிட்டு இருக்காங்க. நான் சொல்ற போலே கேளுங்க, ஆகவே நான் சொல்ற தயவுசெய்து கேளுங்க, இந்த ரியல் பஸ்கா வந்து ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து தான். சோ இவர் நமக்காக பலியிடப்பட்டிருக்கார், போகட்டும். ஆகவே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்காக சிலுவையிலே பலியிடப்பட்டாரு, உண்மையான ஆட்டுக்குட்டி அவர் தான். இன்றைக்கு நான் பாக்கியம் பெற்ற ஜனம், அவருடைய மாமிசத்திலும் அவருடைய ரத்தத்திலும் நான் பங்கு பெறுகிற பாக்கியத்தை நாம் பெற்றிருக்கிறோம். ஆண்டவர் இயேசு என்று சொல்லிட்டு தெரியுமா, இது முதல் இனிமேல் தேவபட்ட ராஜ்யத்தை இதை நவமாக நாம் பானம் பண்ண வரைக்கும் இனிமேல் நான் இதை செய்ய மாட்டேன். அப்படின்னா பரலோகத்தில் போயும் இதை செய்கிறார் போலும். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாடு. இன்னொரு காரியம் தெரியுமா உங்களுக்கு, ஏன் சொல்றாரு, பலர் கிழக்கிலும் மேற்கிலும் இருந்து வந்து ஆபிரகாம் ஈசாக்கு யாக்கோப் என்பவர்கள் கூட பந்தி இருப்பார்களா? அப்படியான பரலோகத்தில் ஒரு பந்தியும் இருக்குது இல்லையா? ஆண்டவுடைய நாமத்துக்கு இதை நம்புறவர் யாரு? நம்புனா நம்புங்க, நம்பாட்ட விடுங்க. நாம நம்பாவிட்டால் ஆண்டவுடைய வார்த்தை என்ன பொய்யாக போகுது. கத்தோடைய நாமத்து மயமுட்டாரு சொல்லி அப்படி போட்டு நாம சப்ஜெக்ட் விட்டுறோம். என்ன கவனிங்க, இயேசு கிறிஸ்து நாலு, இயேசு கிறிஸ்து சொன்ன ஏழு வார்த்தைகளை நாலு வார்த்தை நாம பார்த்துட்டோம். சீக்கிரமாக ஐந்தாவது வார்த்தைக்குள்ள நாம் கடந்து செல்ல போகிறோம். சோ வாசிங்க ஐந்தாவது வசனம், அதே காரியங்களை சொல்லாமடையாது. படிங்க யோவான் 19 அதிகாரம் 28 வசனத்தை படிங்க. 19:28.
அதன் பின்பு எல்லாம் முடிந்தது என்று இயேசு அறிந்து வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தாகமாயிருக்கிறேன் என்றார்.
சரி, வேத வாக்கியம் இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொல்ல ஐந்தாவது வார்த்தை தெரியுமா, தாகமாக இருக்கிறேன். நல்லா கவனிங்க, டைரக்டாக இந்த வசனத்தை நாம எடுத்தா உண்மையாகவே இது அவருடைய சரீரத்தில் அவர் அடைந்த முகாந்திரத்தினால சரீர பிரகாரமாக அவருக்குள்ள ஏற்பட்ட தாகம் தான். ஹலோ, நான் சொல்ற இயேசு கிறிஸ்து சொல்றாரு தாகமாக இருக்கிறேன். இதை நான் அப்படியே எடுத்தா இரவு முழுவதும் அவர் தூங்கல. முதல் நாள் இரவு கைது செய்யப்பட்டு இரவரவாக அவர் அமைத்து விசாரித்து முள்ளினால் ஒரு முடியை பிடி தலையிலே வைத்தார்கள். முள்ளு என்னத்துக்கு அடையாளம், சாபத்துக்கு அடையாளம். ஆதாம் ஏவாளை நிமித்தம் ஆண்டவர் பூமியை சபிக்கும் பொழுது இனி பூமியானது உங்களுக்கு முள்ளையும் கொறுக்கையும் முளைப்பிக்கும். அப்படியான அதுவரைக்கும் முள்ளும் கொறுக்கும் உலகத்தில் இருக்கல, என்றைக்கு ஆதாம் ஏவாள் பாவம் செய்தார்களோ அவர்களுக்கு ஆண்டவர் அவர்கள் நிமித்தம் பூமியை சபிக்கும் பொழுதுதான் முள்ளும் கொறுக்கும் முளைத்தது. ஆனால் ஒரு ஒரு நச்சை என்ன தெரியுமோ, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்தை 1000 வருஷம் அரசாட்சி செய்யும் பொழுது உலகத்திலே முள்ளும் கொறுக்கும் இருக்காது. கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுண்டாகும். ஆபகு தீக்கதரிசி சொல்லப்பட்டிருக்கபடி பூமி சமுத்திரம் ஜலத்தினால நிறைந்திருக்கிறது போல பூமி கர்த்தரை அறிகிற அறிவினாலே நிறைந்திருக்கும் என்கின்ற வேத வாக்கியம் 1000 வருஷ அரசாட்சியில தான் நிறைவேறுமா. கர்த்தருடைய நாமத்துக்கு பயப்பட்டாரு. சாரி, சோ 5வது வசனத்தை இயேசு சொல்றாரு, நான் தாகமாக இருக்கிறேன். ஆகவே பிசிக்கலாக இரவு முழுவதும் தூங்காமல் அவர் தலையில முழினாலே ஒரு முடியை பின்னி அதை அவர் தலையில அழுத்தி இருக்கிறார்கள். அவர் இந்த முழுக்கள் அவருடைய மண்டியெலும்புக்குள்ள பித்து கொண்டு உள்ளு போயிருக்கிறது. ஆகவேதான் தலையிலிருந்தெல்லாம் ரத்த கொட்டோ கொட்டோட அவர் கொண்டிரு. அதுக்கு பிற்பாடு அவரை முகத்தில் துப்பி இருக்கிறார், கன்னத்தில் அரைந்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, 39 தடவைகள் சாட்டினாலே அவருடைய முதுகிலே அடித்து கழித்திருக்க. அதைத்தான் நான் யோசித்தேன் காலவிரத்து. அந்த வாரில 3 இலை இருக்குமா, ஒவ்வொரு வாரிலும் 3 இதழ்கள் இருக்குமா, 3, 9 அப்படின்னா ஒரு தடவை அடிக்கும் பொழுது 9 குண்டுகள் அல்லது ஆணிகள், ஒரு தடவை அடிக்கும் பொழுது 9 ஆணி துண்டுகள், அந்த வாரி நுனியில் இருக்கிற 9 குண்டுகள் ஆணிகள் அவர் முதுக தொலைச்சிருக்கும். அப்படியானா 39 தடவை அடிக்கும் பொழுது முதுகு எப்படி இருக்கும் பொழுது யோசிப்பார். அவ்வளவு உளப்பட்டு இளம் போல மாறுச்சு. வேதத்தில் அப்படியே டைரக்டா எழுதப்பட்டாலும் வாரினால அடிக்கும் பொழுது ஒரு மரத்திலேயோ தூணிலேயோ அவர்களை முதுகு குடியதற்குதாக கட்டுவார். அப்பொழுதுதான் அவருக்கு அடிக்கிறதுக்கு வசதியாக இருக்கும். நிக்க வச்சு அடிக்க மாட்டார், இப்படி குனிய வச்சு மரத்திலேயோ அல்லது தூணிலேயோ கட்டி வச்சுதான் அவரை அடிச்சிருக்கணும். அப்பதான் அவளுக்கு அடிக்கிறதுக்கு வசதியா இருக்கும். ஆகவே கட்டி வைத்து 39 தடவைகள் இயேசுவை வாரினாலே முதுகிலே அடித்திருக்கிறார். அடிக்கிறவர்கள் சாதாரண நம்மளை போல இருக்க மாட்டார்கள். அடிக்கிறவர்களால் பலசாலிகளாக பராக்கிரமசாலிகளாக இருப்பார்கள். 39 தடவைகள் அடிக்கும் பொழுது எவ்வளவு வேதனையத்துக்கு யோசித்துவார் யோசித்துப்பார். எதற்கா, இரவு முழுவதும் தூக்கல வேதனை. காலை 9 மணிக்கு சிலுவையில் அறிந்த கம்ப நேரத்தின்படி காலை 9. இன்னும் ஒரு காரியம் சொல்ல மறந்துட்டேனே, இந்த பஸ்கா கவனிங்க, பஸ்கா நிசான் எபிரேய காலை நிரூபித்தபடி நிசான் மாதத்தில்தான் இது நடந்திருக்கு. நிசான் மாதம் அவர்களுடைய கால நிசான் மாதம் நம்முடைய மாதத்தின்படி ஏப்ரல் மாசம். அல்லாஹ் கவனிங்க, இந்த ஏப்ரல் மாசம் 14ஆம் தேதி அன்றைக்கு தான் இஸ்ரவேலர்கள் அடிமத்திலிருந்து வெளிக்கிட்டு இருக்காங்க. உங்களுக்கு ஒரு ரகசியம் தெரியுமா, இந்த ஏப்ரல் 14ஆம் தேதி தான் புது வருஷம் அப்படி சொல்றாங்க. அந்த பின்னணி இருந்து வந்தவனுக்கு நான் சொல்றது ஒரு அளவுக்கு புரியும். எங்க இருந்து வருதுன்னு பாருங்க, எப்படி காரியங்கள் நடக்குதுன்னு பாருங்க. என்ன சில காரியங்கள் நான் சொல்ற நீங்க ஆச்சரியப்படுவீங்க. இந்த வேதம் எவ்வளவு சத்தியம் பாரு. சித்திர வருஷம் சொல்லுவார், அட பொது வருஷம் சொல்றார். 14ஆம் தேதி ஏப்ரல் டிசார்ட் பாதம் யூதர்களுடைய கணக்கின்படி அவர்கள் நமக்கு ஜனவரி மாசம் முதல் மாதம் வருது. யூதர்களுக்கு வருஷத்துல முதல் மாசம் இந்த மாசம் தான் நிசான் மாதம் தான் முதல் மாதம். அதாவது ஏப்ரல் மாசம் தான் யூதர்களுக்கு நம்பர் முதலாவது மாதம். நமக்கு ஜனவரி போல அவர்களுடைய காலக்கணங்களில் நிசான் மாதம் தான். ஏன்னா இந்த யாத்திரம் 12 முதலாம் வசனத்தை வாசி பாத்தீங்கன்னா நான் சொல்ற காரியம் உங்களுக்கு புரியும். ஆடு ஆபத்துக்கு பயப்பாடு போட்டு நேரம் பெறப்படியா சொல்ற. சோ ஏசு கிறிஸ்து 5வது வசனமாக சிலுவையில் தொங்கும் பொழுது நான் தாகம் பாருங்கன்னு சொல்றாரு. இது அவருடைய சரீரத்தில் ஏற்பட்ட தாகத்தான். என்ன கவனிங்க, ஆண்டவர் இயேசு தாகமா இருக்குன்னு சொன்னாரு. இதை குறித்து நான் யோசித்த போது யோபா 4:14 வசனத்தை வாசி பாத்தீங்க சொன்னால், நான் கொடுக்கும் தண்ணீரை குடிக்கிறவனுக்கோ ஒரு காலம் தாகம் உண்டாகாதுன்னு சொன்னாரு. யோவான் 7:37 வசனத்துல ஒருவன் தாகமா இருந்தா இடத்துல வந்து பானம் பண்ண கடவுன்னு சொன்னாரு. யோவான் 7:38 வசனத்துல இடத்துல விசுவாசமா இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்தில் இருந்து ஜீவ தண்ணீர் உள்ள நதிகள் ஓடும் என்றாரு. யோவான் 6:35 வசனத்துல இடத்தில் விசுவாசமா இருக்கிறவன் ஒரு காலம் தாகம்படியான் என்றார். இப்படியான வசனங்களை சொன்ன இயேசு கிறிஸ்து இப்ப சிலுவையில் என்ன சொல்றார் தெரியுமா, நான் தாகமாக இருக்கிறேன். சபாரியா ஸ்திரியின் தாகத்துக்கு நான் கொடுக்கிற ஜீவ தண்ணீரை குடிக்கிறவனுக்கு ஒரு காலம் தாகம் உண்டாகாதவர் இப்ப சொல்றாரு, நான் தாகமாக இருக்கிறேன். எனக்கு அறிவுமானவர்களே, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தாகமாக இருக்கிறாரா? இப்ப நான் அவனை கேட்கிறேன், ஆண்டவர் இயேசுடைய தாகத்தை தீர்க்க எத்தனை பேர் நம்ம ஒப்புக் கொடுப்போம்? இது ஆத்தும தாகத்தினாலே உண்டாகிற ஒரு வார்த்தை என்று நாம் எடுத்துக் கொள்ளலாமே. ஆண்டவர் இயேசுக்கு ஆத்தும தாகம், ஜனங்கள் பாவத்தில் அழிந்து போகக்கூடாது, பாதாளம் போகக்கூடாது, நரகம் போகக்கூடாது என்பதற்காக தன் உயிரையும் கொடுக்கிறார் சிலுவையில். ஆகவே அவருக்குள்ள ஒரு ஆத்தும தாகம், ஆகவே தாகமாக இருக்கிறேன் என்றார். இதை குறித்து நான் யோசிக்கும் பொழுது 2 Samuel 23 தாவீதுக்கு பராக்கிரமசாலிகளை குறித்து சொல்லப்படுறது. சுமார் கிட்டத்தட்ட 37 பராக்கிரமசாலிகள் தாவீதுக்கு இருந்திருக்கிறது. நான் வேதத்தில் பார்க்கக்கூடியதாக இருக்கிறது. அதுல ஒருத்த அவங்க செய்கிற முதல் மூன்று பேரை நீங்க பாப்பீங்கன்னு சொன்னா அவங்களோட காரியங்களை பார்க்கும் பொழுது வியத்தகு காரியங்களை செஞ்சிருக்காங்க. அதுல ஒருத்தர் எலியேசரான்னு சொல்லி அவன் என்ன செஞ்சிருக்கான், அவன் எழும்பி பெலிஸ்தரை வெட்டி தன் பட்டயம் தன் கையோடு ஒட்டி கொண்டு போற அளவுக்கு பட்டயம் கையோடு ஒட்டிடுறான். அந்த அளவுக்கு ஒட்டி தள்ளியிருக்கான் பாரு. நான் அதை வாசிச்சு யோசிச்சு இப்ப என்ன செஞ்சு பட்டையம் கையோடு ஒட்டி போற அளவுக்கு வெட்டி தள்ளியிருக்கான் பாருங்க. அப்படி வீர தத்துவத்தை பாவிச்சேன். ஒரு தடவை தாவீது விடாய்த்து போன தாகம் எடுத்துட்டு, தாவீதுக்கு தாகம் எடுத்துட்டு, அப்போ அவன் தன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். எருசலேமின் ஒளிமுக வாசலிலே ஒரு கிணறு இருக்குது. அந்த கிணத்து தண்ணீர்ல தாவீதுக்கு ஒரு தாகம் ஏற்பட்டு அவன் சொல்றான், தன் பராக்கிரமசாலிகளை பார்த்து என் தாகத்துக்கு கொண்டு வர்றவர் யாருன்னு சொன்ன பொழுது அந்த 3 பராக்கிரமசாலிகளும் அந்த பெத்லேகம் வந்து பெலிஸ்தருடைய கட்டுப்பாட்டுக்குள் இருந்தது. பெலிஸ்தருடைய படைகள் தானியம் அங்கு இருந்திருக்கு. என் தாகத்துக்கு கொண்டு வர்றவர் யாருன்னு சொன்ன பொழுது இந்த 3 பராக்கிரமசாலிகளும் தங்கள் உயிரையும் பணையும் வைத்து தைரியமாக பெலிஸ்தருடைய படைகள் இருந்த இடத்துல தானி விழுந்த இடத்துல போய் ஒளிமுக வாசல் இருந்த கிணத்துல தண்ணீர் எடுத்துட்டு வந்து தாவீதுக்கு கொடுத்திருக்காங்க. அந்த ஒளிமுக வாசல் இருந்த கிணத்தில் இருக்கிற தண்ணீரை எடுப்பதற்கு இந்த 3 பராக்கிரமசாலிகளும் தங்கள் உயிரையும் பணையும் வைத்து உயிரையும் துச்சம் என மதித்து எங்கள் தலைவருடைய தாகத்தை தீர்ப்பதற்கு எங்கள் உயிரையும் நாங்கள் தானம் பண்ணுறோம் என்று சொல்லி தைரியமாக அவர்கள் எங்க ஒளிமுக வாசல்ல போய் தண்ணீர் எடுத்துக்கொண்டு வந்து தாவீதிடத்தை கொடுத்தாராம். ஆனா தாவீது அதை குடிக்கவில்லை. அவன் அதை ஊட்டிப்படி சொன்னாராம், ஆண்டவரே எனக்காக தங்கள் உயிரையும் மதிக்க போன இவர்களுடைய இதை நான் குடிப்பேன்னு சொல்லி அவருக்கு கத்தருக்கு ஊட்டி விட்டான். கண்டுகொள்றோம், அவர்கள் தங்கள் தலைவர்களுடைய தாகத்தை தீர்க்கிறதுக்கு தங்கள் உயிரையும் பணையும் வைக்க இயலுமாக இருந்தா உண்மையாக ஆண்டவர் இயேசுவை பின்பற்ற தேவனுடைய பிள்ளைகளாகிய நாம் நம் ஆண்டவர் இயேசுவின் ஆத்தும தாகத்தை தீர்ப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையும் நம்முடைய ஜீவனையும் பணையும் வைக்க கூடாத கொஞ்சம் யோசித்து பார். அவர்கள் தான் பராக்கிரமசாலிகள். கிறிஸ்துவுக்காக நான் சொல்றத கவனிங்க, கிறிஸ்துவுக்காக தங்களோட வாழ்க்கையும் சிலுவையிலே அர்ப்பணிக்கிறவர்கள் தான் தேவ பார்வையில பராக்கிரமசாலிகள். நான் ஆண்டவரிடத்திலே மன்றாடி இருக்கிறேன், ஜெபம் பண்ணியிருக்கிறேன், ஆண்டவரே எனக்கும் கொஞ்சம் பராக்கிரமசாலிகளை தாரும், சபையில எனக்கும் கொஞ்சம் பராக்கிரமசாலிகள். தாவீதுக்கு 37 பராக்கிரமசாலிகள் இருந்தார். தாவீதை குறித்து சொல்லும் பொழுது அவன் கர்த்தருடைய யுத்தங்களை நடத்துவன் சொல்லி எழுதப்பட்டிருக்கிறது. ஆகவே நாமும் ஆண்டவருடைய ஊழியங்களை செய்வதற்கு, கர்த்தருடைய யுத்தங்களை நடப்பிக்கிறதுக்கு, தேவனுடைய காரியங்களை நிறைவேற்றுவதற்கு நமக்கும் பராக்கிரம சாலிகள் தேவைதானே. ஆகவே நான் ஆண்டவரிடத்தில் கேட்டிருக்கிறேன், ஆண்டவரே எனக்கும் சில பராக்கிரம சாலிகளை தாரும் என்று. அதாவது தங்கள் உயிரையும் பணையும் வைத்து அவர்கள் தண்ணீர் எடுத்து வந்திருக்கார். நாமும் ஜீவனுள்ள தேவனுடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ஆத்தும தாகத்தை தீர்ப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையை ஏன் அவர் பாதத்தில் வைக்கக்கூடாது? நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோம், நம்முடைய ஆத்மா மீட்கப்பட்டிருக்கிறது. ஆனால் ரட்சிக்கப்படாத ஜனங்களை மீட்பதற்கு ஆண்டவர் இயேசு கிறிஸ்து பாரமாக இருக்கிறாரு, தாகமாக இருக்கிறாரு. அவர்களை மீட்புகளை கொண்டு வர, அவர்களை ரட்சிப்புகளை கொண்டு வர, இசிலுவையில் இயேசு கிறிஸ்து தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசு கிறிஸ்துவின் தாகத்தை தீர்ப்பதற்கு ஏன் நம்முடைய வாழ்க்கையை நாம் அர்ப்பணிக்க கூடாது, ஒப்புக் கொடுக்க கூடாது? இந்த பெரிய ஒளி தினத்திலே சிலுவையின் இயேசு சொன்ன வார்த்தைகளை தியானித்துக் கொண்டிருக்கிற நம் ஒவ்வொருவருக்கும் இந்த வார்த்தை துணிக்குமாக இருந்தால் கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாடு. வேற கரிமான தேவ ஜனமே, ஆண்டவர் இயேசுவின் ஆத்தும தாகத்தை தீர்க்க நீ ஆயத்தமா, நான் ஆயத்தமா? இது ஆண்டவர் இயேசு தமக்கு அனுப்புகிற ஒரு கேள்வியாகும். ஆகவே அவர்கள் மூன்று பேரும் தங்கள் உயிரையும் வைத்தார்கள், செத்தாலும் சாகிறோம், தலைவர் தாகத்தை தீர்க்கணும். நாமோ ஆண்டவர் இயேசுடைய ஆத்தும தாகத்தை தீர்ப்பதற்கு ஆத்துமக்களை ஆதாயம் பண்ண நம்மை நாம் ஒப்புக் கொடுப்போமே. முடிய பொரியந்தும் இதிலே நாம் நிலைத்திருப்போமா இருந்தால் ஆண்டுடத்திலே நாம் வெகுமதிகளை பெற்றுக் கொள்வோம், அவருடைய பாராட்டை பெற்றுக் கொள்வோம் என்பதிலே சந்தேகம் இல்லை. ஆண்டுடைய தாபத்துக்கு பயமுண்டாட்டும். போகட்டும். அடுத்த வசனத்தை நான் வாசிப்போமே, நேரம் போகிறபடி அடுத்த வசனத்துக்கு போ படிங்க. 19:6 வசனம், யோவான் 19:30 நான் வாசிப்போம். யோவான் 19:30.
இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார்.
திருப்ப படிங்க. இருக்க
இயேசு காடியை வாங்கின பின்பு முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்புக் கொடுத்தார்.
சரி, இயேசு கிறிஸ்து சிலுவையில் சொன்ன 6வது வார்த்தை என்னவென்றால் முடிந்தது. 5வது வார்த்தை தாகமா இருக்குது சொன்ன பார்த்தோம். 6வது வார்த்தை இயேசு சொன்ன வார்த்தை முடிந்தது. முடிந்ததுன்னு சொல்லி அவர் தலையை சாய்த்தார, தலையை சாய்த்தார முடிந்ததுன்னு சொல்லி. நம்முடைய தலைகளை நிமித்துவதற்காக அவர் தன்னுடைய தலையை சாய்த்தார் போல். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமையுண்டாம். முடிந்தது, இது ஏதோ ஒரு தோல்வியினாலே எல்லாம் முடிஞ்சது, சிலுவையிலே அறையப்பட்டு விட்டேன், எல்லாம் முடிந்தது என்கின்ற ஒரு தோல்வியினாலே உண்டான ஒரு வார்த்தை இல்லை. இது எல்லாவற்றையும் செய்து முடித்தது, முடித்த பூரிப்பினாலே உண்டான ஒரு எக்கால முழக்கம், முடிந்தது என்ற வார்த்தை. இப்படியான ஒரு வார்த்தையை உலகத்தில் சொன்னவர்கள் வேறு யார் இருக்க முடியும்? இந்த உலகத்திலே தான் அனுப்பப்பட்ட நோக்கத்தை பூரணமாக செய்து முடித்தபடியால இயேசு கிறிஸ்து சிலுவையிலே தொங்கும் பொழுதும் முடிந்தது என்று சொல்லி எக்காலம் முழக்கமிட்டார். அப்படியானால் இயேசு கிறிஸ்து எதையெல்லாம் முடித்தார் சொல்லி ஒரு 5 காரியங்களை நான் சொல்றேன், கவனியுங்கள். முதலாவது, இயேசு கிறிஸ்து சிலுவையில் முடித்த காரியம் என்ன? பலிகள் முடிந்தது. சாக்ரிஃபைசஸ் எண்ட், பலிகள் முடிந்தது. இயேசு கிறிஸ்து சிலுவையிலே பஸ்கா பலியாக அடிக்கப்பட்டு அவர் மரிக்கும் வரைக்கும் பலிகள் தொடர்ந்தது. ஆடு, இளங்காலை, வெள்ளாட்டுக்கடா, இவைகள் பலிகள் தொடர்ந்து கொண்டே இருந்தது. ஆனா இயேசு கிறிஸ்து பழுதற்ற பலியாக தன்னை சிலுவையிலே ஒப்பு கொடுத்த போது பலிகள் ஒழிந்தது. ஆகவே இயேசு சொன்னாரு, முடிந்தது, முடிந்தது. நம்பர் 2, பலிகள் முடிந்தது. நம்பர் 2, நியாயப்பிரமாணம் முடிந்தது. சிலுவையிலே இயேசு கிறிஸ்து நியாயப்பிரமாணத்தை முடித்தார். சீனாய் மலையிலே தேவன் இறங்கி நியாயப்பிரமாணத்தை மோசேயின் கையில கொடுத்தாரு. அந்த நியாயப்பிரமாணத்தை அவன் மலையிலிருந்து கீழே கொண்டு வரும் பொழுது அதை ரத்தத்தினாலே முத்திரித்தாராம். என்னவென்றால் அந்த நியாயப்பிரமாணத்தை அவன் கீழே கொண்டு வந்த போது என்ன, ஆட்டின் ரத்தத்தை எடுத்து இது உங்களோடு தேவன் செய்கிற உடன்படிக்கைன்னு சொல்லி அந்த ரத்தத்தை அந்த புத்தகத்து மேலே தெளித்து, அந்த உடன்படிக்கை மேலே தெளித்து, அந்த ஆட்டின் ரத்தத்தினாலே தேவனோடு அவர்கள் உடன்படிக்கை செய்தான் சொல்லி நாம் பார்க்கிறோம். கர்த்தருக்கு சோதரம். இந்த புதிய ஏற்பாட்டிலோ நமக்கு மேலான வார்த்தைகளையும் ஜீவனான வார்த்தைகளையும் கொண்டு வந்த தேவ ஆட்டுக்குடியாக இயேசு கிறிஸ்து இன்றைக்கு நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அது ஆட்டுக்குடி இளங்காலின் ரத்தத்தினால அல்ல, இயேசு கிறிஸ்துடைய தன்னுடைய சொந்த ரத்தத்தினாலே நம்மோடு உடன்படிக்கை பண்ணியிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். ஆகவேதான் இது உங்களுக்கு உனக்காக சிந்தப்படுகிற என்னுடைய ரத்தம், புதிய உடன்படிக்கைக்கான என்னுடைய ரத்தம் என்னை நினைவு கூறும்படி இதை ஆகவே மறந்துடாதேங்க. இயேசு கிறிஸ்து பிதாவாகிய தேவன் இயேசு கிறிஸ்து மூலமாக நம்மோடு உடன்படிக்கை செய்திருக்கிறார். அதை நாம் காத்துக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமையாகும். ஆண்டவருடைய நாமத்துக்கு பயன்பட்டு முதலாவது பள்ளிகள் முடிந்தது, இரண்டாவது நியாயப்பிரமாணம் முடிந்தது, மூணாவது பிதா நியமித்த கிரியைகளை இயேசு செய்து முடித்தார். ஆகவேதான் யோவான் 17 அதிகாரத்தில் சொல்றாரு, நீர் எனக்கு நியமித்த கிரியைகளை நான் செய்து முடித்தேன், பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன். 17:4 நினைக்கிறேன், பூமியிலே உம்மை மகிமைப்படுத்தினேன், நீர் எனக்கு நியமித்த காரியத்தை செய்து முடித்தார். அர்த்தம் என்ன? பிதா தனக்கு நியமித்தவைகளை செய்து முடித்ததினால் பூமியிலே தேவனை இயேசு மகிமைப்படுத்தியிருக்கிறார். பிதாவாகிய தேவன் தனக்கு நியமித்த எல்லாவற்றையும் செய்து முடித்ததினால் சொல்றாரு, நான் உம்மை மகிமைப்படுத்தினேன். அப்படியானால் தேவன் நம்முடைய வாழ்விலே நமக்கு நியமித்தவைகளை இந்த பூமியிலே நாம் செய்து முடிக்கும் பொழுது நாம் தேவனை மகிமைப்படுத்துறோம். இன்றைக்கு பலர் பாதியில விட்டுறாங்க, சிலர் தங்களுக்கு என்ன கஷ்டம் வந்து விட்டா விட்டு விடுறாங்க, சிலர் நெருக்கம் வந்து விட்டா தேவனுடைய வழிகளையும் தேவனுடைய சித்தத்தையும் விட்டு விடுறாங்க. ஆனா நீயோ தேவனுடைய மனுஷனே, இயேசு கிறிஸ்துவ போல உனக்கு நியமிக்கப்பட்டவர்களை நீ செய்து முடிக்கணும். அவைதான் அப்போ சொன்னாங்க, பவுல் சொன்னாரு, நல்ல போராட்டத்தை போராடினேன், ஓட்டத்தை முடித்தேன் என்று சொல்றாரு. அவரும் தேவனால தனக்கு நியமிக்கப்பட்டவர்களை செய்து முடித்தபடியால் இயேசு சொன்னபடி அவரும் அந்த வார்த்தையை சொன்னார். நீங்களும் நானும் கூட இப்படியான ஒரு வார்த்தை சொல்லுவோமாக இருந்தால் பிதா மகிமைப்படுவார். சோ முதலாவது பலிகள் முடிந்தது, இரண்டாவது நியாயப்பிரமாணம் முடிந்தது, மூன்றாவது பிதா நியமித்தவர்களை செய்து முடித்தார், நாலாவது மனித குலத்தின் ரட்சிப்புக்கான அனைத்தை சிலுவையில் செய்து முடித்தார். இனி ஒரு பலி தேவையில்லை. இயேசு கிறிஸ்து தன்னையே பழுதற்ற பலியாக சிலுவையில் ஒப்புக் கொடுத்தபடியால் நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கிறோம். ஆகவே உன்னுடைய என்னுடைய ஒவ்வொரு மனிதனுடைய ரட்சிப்புக்கான அனைத்தையும் இயேசு சிலுவையில் செய்து முடித்தபடியால் சொன்னாரு, முடிந்தது. ஐந்தாவது இயேசு ஏன் அப்படி சொன்னார் அப்படின்னு சொன்னா, ஆரோன் வழியாக வந்த ஆசாரியத்துவம் சிலுவையில் முடிந்தது. சோ இனிமேல் ஆரோன் வம்சம் ஆசாரிய ஊழியம் செய்ய முடியாது. இனி இயேசு கிறிஸ்து அந்த ஆசாரிய ஊழியத்தை மெல்கிசேத்தின் முறையின்படி அந்த ஆசாரிய ஊழியத்தை அவர் எடுத்து என்றென்றைக்கும் அவர் நித்திய ஆசாரியராக பிதாவிடத்திலே அவர் பிரவேசித்திருக்கிறாரு. அங்கே அவர் நமக்காக பரிந்தி பேசிக் கொண்டிருக்கிறாரு. அந்த வேலை முடிந்தவுடனே இந்த பூமிக்கு அவர் திரும்பி வருவார். ஆண்டவருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாகவே முடிந்தது என்று சொல்லி இயேசு கிறிஸ்து சிலுவையிலே எக்காலம் முழக்க முட்டார். இயேசு நமக்காக அனைத்தையும் செய்து முடித்தார். கர்த்தருடைய நாமத்துக்கு பயமுண்டாடும். நாம் சீக்கிரமா முடிக்கிறபடியால அடுத்த கடைசி வசனம் ஃபைனலி அண்ட் லாஸ்ட்லி நாம் பார்ப்போமே. லூக்கா 23:46 படிங்க. இது 6வது வசனம் படிங்க. 23
பிதாவே, உம்முடைய கைகளில் நாவியை ஒப்புக் கொடுக்கிறேன் என்று மகா சத்தமாய் கூப்பிட்டு சொன்னார். இப்படி சொல்லி ஜீவனை விட்டார்.
சரி, ஜீவனை விட்டார். கடைசி வசனம் இல்லையா, 23:46. பிதாவே, உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு வைக்கிறேன். இதனோட நான் முடிக்கிறேன். கவனிங்க, இயேசு கிறிஸ்து கடைசியாக சிலுவையில் சொன்ன வசனம், பிதாவே உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்பு வைக்கிறேன். இதை சொல்லி ஜீவனை விட்டார் என்று சொல்லப்பட்டு, யோவான் 10:18 வசனத்தில், யோவான் 10:18 ஏ சொல்றாரு, என் ஜீவனை கொடுக்கவும் அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம் உண்டுன்றார். நல்ல கவனிங்க, யோவான் 10:18 ஏ சொல்றாரு, என் ஜீவனை கொடுக்கவும் அதை எடுக்கவும் எனக்கு அதிகாரம். ஆனா இங்க இயேசு தன் ஜீவனை விட்டார் என்று எழுதப்பட்டிருக்கு. நல்ல கவனிங்க, சோ உம்முடைய கைகளில் என் ஆவியை ஒப்புவிக்கிறேன். இதுக்கு ரெண்டு காரியத்தை நான் சொல்லி முடிக்கிறேன். கவனிங்க, இப்ப 4வது வசனத்துல என் தேவனே ஏன் என்ன கைவிட்டேன்னு சொல்லி கதர்னாரே, ஆனா கடைசி வசனத்துக்குள்ள வரும்பொழுது திரும்பவும் பிதாவுடைய தொடர்பு அவருக்கு ஏற்பட்டு விட்டது. ஆகவேதான் ஆண்டவர் சொல்றாரு, என் பிதாவே என்னுடைய ஆவியை உம்முடைய கரங்களிலே ஒப்புவிக்கிறேன். அவர் ஒரு சொற்ப நேரம் பிதாவுக்கும் அவருக்கும் இடையே தொடர்பு துண்டிக்கப்பட்டது. 7வது வசனத்துக்குள்ள வரும்பொழுது திரும்பவும் பிதாவோடு அவருக்குரிய லிங்க் ஏற்பட்டு விட்டது. இந்த காவல், சாரி, இந்த ஹவுஸ் அண்டனா வீட்டில் டெலிவிஷன் வீட்டில் இருக்கிற டிவி டெலிவிஷன்ல இந்த ஹவுஸ் அண்டனா வச்சிருக்கவங்க பாத்தீங்கன்னா, இந்த நல்ல மழை அடிச்சு அப்படி எதுவும் வந்து சொன்னா இந்த படம் ஒன்றும் வராது. ஏன்னா அந்த வேவ், அந்த அலைகள் வந்து சரியா பிடிக்காது. ஆகவே அந்த டிவியில அந்த படங்கள் வராதபடி, அலைகள் வேலை செய்யாதபடி வராது. சோ அதுபோல தேவனோட இருக்கிற தொடர்பு ஒரு குறிப்பிட்ட நேரம் ஆண்டவர் இயேசுக்கு துண்டிக்கப்பட்டது. ஆனா ஏழாவது வசனத்துக்குள்ள வரும்பொழுதோ திரும்பவும் பிதாவுடைய தொடர்பை அவருக்கு ஏற்பட்டபடியாது அவர் சொன்னாரு, பிதாவே என்று திரும்பவும் உரிமையோடு அழைத்து, பிதாவே உம்முடைய கைகளிலே என்னுடைய ஆவியை ஒப்புவிக்கிறேன், எப்படி இருக்கு என்று சொல்லி மகா சத்தமாய் கூப்பிட்டு ஜீவனை விட்டார. எனக்கு அவனிங்க சொல்லி ஒரு காலத்துக்கு முடிக்கிறேன், ஜீவனை விட்டார். நான் சொல்றேன் கேளுங்க, இயேசு கிறிஸ்து தேவனுடைய குமார். அப்படியான அவர் இறைவன், எப்படி மனுஷன் அவரை கொலை செய்ய முடியும்? இது கொஞ்சம் யோசிங்க, நான் சொல்றத கொஞ்சம் நிதானிச்சு பாரு. இயேசு இறைவன், தேவனுடைய குமார், எப்படி அவரை கொலை செய்ய முடியும்? ஏற்கனவே ஒரு சில இடங்கள்ல அவரை கல்லறிந்து கொல்லறதுக்கு முடிச்சிருந்த போது அந்த இடங்களிலிருந்து அவர் மறைந்தார்னு சொல்லி நான் பாக்குறமே. அப்ப இங்கேயும் இயேசு கிறிஸ்து மறைந்திருக்கலாமே. அப்படி அவர் மறைந்திருப்பாரா இருந்தால் முழு காரியமும் கண்டு போயிரு. இன்னைக்கு நீயும் நானும் பாவியாக பிறந்து பாவியாக வாழ்ந்து பாதாளத்தில் மகிழ்கணும் அப்பீல் ஒரு மார்க்க முடியாது. அது மாத்திரம் இல்ல பிதாவின் சித்தம் எல்லாம் பழுதா போயிருக்கு, தவிடுபடியா இருக்கு, அவரை குறித்த தீர்க்க தரிசனம் எல்லாம் பொய்யா இருக்கு. ஆகவே கச்சிதமாக ஆண்டவர் அதை நிறைவேற்றினார். ஆகவே இயேசு தேவனுடைய குமாரன், அவரை எவரும் கொல்ல முடியாது. சத்தியம் என்னவென்றால் அவர் கொல்லப்பட தன்னை தாமே ஒப்பு கொடுத்தார். தட்ஸ் ஆல். நல்ல விளைய கொடுக்கும். இயேசு கிறிஸ்து கொலை செய்யப்பட்டார், ட்ரூ. ஆனால் மனுஷர்கள் அவரை கொலை செய்ய, ரோம போர்ச்சியர்கள் அவரை சிலுவையிலே அறைந்து கொள்ளுவதற்கு இயேசு தன்னை ஒப்பு கொடுத்தார். அவர்தான் ஜீவனை விட்டாரு. பிதாவின் கையிலே தன்னை ஆவியை ஒப்புவிக்கிறாரு. ஏன்னா அவர் ஜீவாதிபதி அல்லவா? ஹலோ, ஜீவாதிபதி, உயிருக்கு உயிரானவர், உயிருக்கு அதிபதி. ஜீவன் என்றால் உயிர், உயிருக்கு அதிபதி அவர். எப்படி? ஆகவே அவர் தன்னுடைய ஆவியை பிதாவின் கையிலே ஒப்புவித்தாரா? இயேசு கிறிஸ்து தன்னை கொல்லுவதற்கு தன்னை பூரணமாக ஒப்பு கொடுத்தாரா? சரி, இப்ப இயேசு கிறிஸ்து மரித்து விட்டார். என்ன நடந்தது தெரியுமா? மரித்து ஆவியிலே போயிருக்கிறார். காவலில் இருக்கிற ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ண, காவலில் இருக்கிற ஆவிகளுக்கு பிரசங்கம் பண்ண பாதாளத்துக்கு போயிருக்கிறார். நல்லா கவனிங்க, அந்த பாதாளத்தில் பரதீஸ் என்ற ஒரு இடம் இருந்திருக்கு. அந்த பாதாளத்தில் ஒரு பிரிவு பரதீஸ் என்ற ஒரு இடம் இருக்கு. சோ இங்கேதான் இயேசு கிறிஸ்து மரித்து ஆவியில அங்கதான் போயிருக்கிறார். சரீரம் கல்லறைக்குள்ள இருக்குது, அவருடைய ஆவி பரதீசுக்கு போயிருக்குது. கவனிங்க, எப்படி சொல்லப்பட்டிருக்குது, எனக்கென்று பலியையும் காணிக்கையும் நீ விரும்பவில்லை, எனக்கென்று ஒரு சரீரத்தை ஏற்படுத்தினர், பிதாவே உம் சித்தத்தை செய்ய இதே வருகிறேன் என்று எழுதப்பட்டிருக்கிறபடி அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு. அப்படியானால் பலியையும் காணிக்கையும் பிதா விரும்ப இல்லையாம், தனக்கு ஒரு சரீரத்தை, இயேசு கிறிஸ்துக்கு ஒரு சரீரத்தை பிதா ஏற்படுத்தினாராம். அந்த சரீரம் கருவாக, கன்னிமரியின் கருவில உருவாக அவர் பெத்லகேமில பிறந்து நசரேத்தில வளர்ந்து 30 வயசுல அவருடைய பகிரங்க ஊழியத்தை செய்து 33.5 ஆண்டுகளிலே சிலுவையில தன்னை உயிரை கொடுத்தாரு. உடக்காக விடக்காக எழுதப்பட்டிருக்கபடி, ஆகவே காவலில இருந்த ஆவிகளுக்கு ஆவியில போய் அவர் பிரசங்கம் பண்ணிருக்காரு. பேதர் எழுதுறாரு 1 பேதர்ல. அது மாத்திரம் இல்ல, இயேசு கிறிஸ்து மரித்த போது மத்தையில் பார்க்கும் பொழுது கல்லறைகள் எல்லாம் திறவுண்டது, பரிசுத்தவான்கள் எல்லாரும் எழும்பி அநேகருக்கு காவல் காணப்பட்டான் எல்லாம் வாசிக்கிறீங்களே, அர்த்தம் என்ன தெரியுமோ? அது இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தல் வரைக்கும் பழையற்பாட்ட மரித்த அனைத்து பரிசுத்தவான்களும் அங்கேதான் இருந்திருக்கிறார். எங்கே? பரதேசில. ஏன் தெரியுமோ? உயிர்த்தெழுதல முதல் பலனானவர் இயேசு கிறிஸ்து. ஆக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழும் வரும் உயிர்த்தெழும் வரைக்கும் பழையற்பாட்டில் மரித்த அனைத்து பரிசுத்தவான்களும் பரதேசத்தில் இருந்திருக்கிறார். அப்ப இயேசு கிறிஸ்து மரித்து உயிர்த்தெழுந்த போதோ அவர்களும் பரதேசை விட்டு பரலோகத்துக்கு போய்விட்டார்கள். இப்பொழுது பரதேசு காலியாக இருக்கிறது. கர்த்தருடைய நாமத்துக்கு மகிமை உண்டாடும். இந்த பரதேசம் தான், இந்த பரதேசுக்கு ஆபிரகாமன் மடி என்று இன்னொரு பேர் இருக்குது. இந்த ஆபிரகாமன் மடியை கொடுத்தார் இயேசு கிறிஸ்து. ஐஸ்வர்யமா லாசருவும் மேல விளங்கப்படுத்துறதை பார்க்கிறோமே. அங்கே என்ன பரதேசில என்ன ஐஸ்வர்யம், என்ன லாசருவும் ஆபிரகாமும் இருக்கு, அங்கால ஐஸ்வர்யமான் இருக்கு, நடுவில் ஒரு பெரும் புலப்பிறப்பு. அப்படி அர்த்தம் என்ன? பாதாளத்திலே ரெண்டு பிரிவு இருந்திருக்குது. ஒரு பிரிவு பாதாளம் என்றும், ஒரு பெரிய பரதேசம் இருந்திருக்குது, பரதேசிலிருந்து பாதாளத்தை பார்க்கக்கூடியதா இருந்திருக்குது. ஆனா பாதாளத்திலிருந்து பரதேசுக்கு போறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏனென்றா இடையில ஒரு பெரிய பிளப்பு இருக்குது. மனதானவர்களுக்கும் அதிலிருந்து இங்க வர்றதுக்கு முடியாது என்று ஆபிரகாமே அங்கிருந்து சொல்றாரு. இன்னும் ஒரு காரியத்தை சொல்லட்டுப்போ, அங்க இருந்து மிஸ்டர் ஐஸ்வர்யவானுக்கு பேரும் கொடுக்கல. அவர் சொல்றாரு, லாசரு அனுப்புங்க, என் சகோதருக்கு இந்த இங்க வராதபடி இயேசுபடி சொல்லட்டும், ரட்சிப்பு நச்சதி அறிவிக்கட்டு சொல்லட்டும். அப்பா ஆபிரகாம் சொல்றாரு, வாப்பா அங்க இருக்கிற ஊழியர்களுக்கு அவன் செவி கொடுக்காவிட்டார் இங்கிருந்து தீர்க்கதரிசிகள் போனாலும் அவன் ஏற்றுக்கொள்ள மாட்டான். ஆகவே நான் உங்களை சொல்றேன், இங்கே தேவட ஊழியக்காரர்கள் மூலமாக தேவன் நமக்கு அனுப்புகிற வார்த்தைகளை கேளாதபடி நம்முடைய காதுகளை அடைத்துக் கொள்வோமாக இருந்தால் என்ன மன்னிச்சு கொள்ளுங்க, நமக்கும் பாதாளத்தில் இருக்கிற ஐஸ்வர்ய நிலைமை தான் ஏற்படும்படி சொல்லி அன்போடும் கண்டிப்போடு நான் சொல்றேன், நான் முடிக்க போறேன். அதுக்கு முதலாக இடைக்காலம் என் மனசுல வந்த ஒரு காரியம், கெத்செமனே தோட்டத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு ஒரு நேரடி மெசேஜ் அனுப்ப விரும்புகிறார். A message from the Garden of Gethsemane. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிடத்திலிருந்து எச்சமனை தோட்டத்திலிருந்து ஒரு நேரடி செய்தி நமக்கு ரெண்டு காரியங்களை சொல்லியிருக்கிறார். அதை நான் சொல்லி நான் முடிக்கிறேன். எல்லாருக்கும் தெரிந்ததுதான், அதை சொல்லணும் என்னோட மனசில் ஆண்டவர் தந்த பார்த்திருந்தோம். இதை நான் சொல்லி முடிக்கிறேன். ஆண்டவர் நம்மத்திலிருந்து கேட்டுக்கொண்டிருக்கிறாரு, கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு பயமுண்டாடும். சோ எச்சமனை தோட்டத்திலிருந்து ஆண்டவர் இயேசு கிறிஸ்து நமக்கு அனுப்புகிற நேரடி செய்தி என்னவென்றால் படிங்க, 10:20-41.
அவர்கள் அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திர பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி, நீங்கள் ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? நீங்கள் சோதனைக்குட்படாத படிக்கு விழித்திருந்து ஜபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாமிசமோ பலவீனம் என்றார்.
கெத்செமனே தோட்டத்திலிருந்து இயேசு கிறிஸ்து நமக்கு அனுப்புகிற நேரடி செய்தி நம்பர் ஒன், கேட்க காதுள்ளவன் கேட்க கடவன், ஆவியானவன் சபைக்கு சொல்றத காதுள்ளவன் கேட்க கடவன். கெத்செமனி தோட்டத்தில்தான் இயேசு கைது செய்தார். அதற்கு முதல் ரத்த வேர்வை சிந்துறாரா? லூக்கால மாத்திரம் அதை பார்க்கிறோம். பாடுபட போறத தான் படப்போற பாடுகளை அவர் நினைத்த போது ரத்த நாளங்கள் ஒடித்து ரத்த அப்படின்னு அர்த்தம் என்ன? இயேசு உடலியல் ரீதியாகவும் வேதனைப்பட்டார், மட்டுமல்ல உளவியல் ரீதியாகவும் இயேசு கிறிஸ்து வேதனைப்பட்டிருக்கிறார். சோ பாடுபடுகிறதுக்கு முன்பே தான் படப்போற பாடுகளை அவர் தன் இதயத்திலே யோசித்த போது அதன் நிமித்தம் அவருக்குள்ள ஏற்பட்ட பிரஷரால அவருடைய ரத்த நாளங்கள் வெடித்து ரத்தம் பாடுபடு இல்லை, இன்னும் பாடுபடு இல்லை. அதுக்கு முதலே தன்னுடைய பரிசுத்த ரத்தத்தை இந்த பூமியில சிந்திருக்க. ஐயா நான் கேட்கிறேன், நான் எல்லாருக்கும் வேதனை வருது, துக்கம் வருது, கஷ்டம் வருது, உண்மைதான். ஆனா யாருக்காவது என்ன ரத்த நாளங்கள் வெடிக்கிற அளவுக்கு நமக்கு வேதனை இருக்கிருக்கா? ஆனா இங்க பாருங்க, ஏசு ஏசு எல்லாரும் ஓடி போயிட்டாங்க. இவன் செத்தா சொன்னது போல செத்தாலும் உமக்காக சேவன் சொன்னதெல்லாம் போயிட்டான். இவன் மனுஷன் இப்படித்தான் சொல்ல, உனக்காகத்தான் வாழுவே, உன்னோடு தான் இருப்பேன் சொல்லுவாங்க. அதெல்லாம் ஒரு காலம் வரும்போது போயிடும். அவ எல்லாத்தையும் நம்பி ஏமாறாதீங்க. இயேசுவுக்கு ஸ்தோத்திரம், என்ன கவனிங்க. ஆகவே இயேசு உடலியல் ரீதியாக மாத்திரமல்ல உளவியல் ரீதியாகவும் வேதனைப்பட்டபடியால் அவருடைய ரத்த நாயங்கள் வடித்து ரத்தம் வேர்வையாக சிந்தியிருக்கு. சோ கெத்செமனி தோட்டத்தில் இயேசு நமக்கு அனுப்புகிற முதல் வார்த்தை என்னவென்றால் கவனிங்க, ஒரு மணி நேரமாவது நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? இன்றைக்கு இந்த பெரிய வழி ஆராதனையிலே கிறிஸ்துவின் சிலுவையிலே வந்து நிற்கிற நம்மை பார்த்து ஆண்டவர் கெத்செமனி தோட்டத்திலிருந்து அனுப்புகிற செய்தி என்னவென்றால், ஒரு மணி நேரமாவது என்னோடு கூட நீங்கள் விழித்திருந்து ஜெபம் பண்ணக்கூடாதா? அருமையான தேவோடைய ஜனமே, வாழ்க்கையில அலுவல்கள் நிறைந்து போய் கிடக்கிறது. நான் அடிக்கடி சொல்றது போல அலைகள் ஓய்வதில்லை, அதுபோல அலுவல்களும் ஓய்வதில்லை. ஒரு அலுவல் முடிஞ்சா இன்னொரு அலுவல், என்றைக்காவது எல்லா வேலையும் முடிஞ்சுன்னு சொல்லி நாம இழைப்பாருமோ? நமக்கு பரிபூர்ண இழைப்பாறுதல் அங்கேதான் இருக்கின்ற வேதம் நமக்கு சொல்லவில்லையோ? ஆகவே அலுவல்கள் நிறைந்த இந்த வாழ்க்கையிலே வி ஆர் சோ பிஸி, இட் இஸ் ட்ரூ, உண்மைதான். ஆனால் அலுவல்கள் நிறைந்தாலும் அலுவல்கள் நிறைந்த வாழ்விலும் அவசரமாக ஆண்டவர் இயேசுவோடு ஒரு மணி நேரமாவது நீயும் நானும் செலவழிக்க கூடாதா? ஐயா அம்மா உனக்கு சரத்துல விலம் இருக்குது, கைகால்களை அசைக்கிறிய, கண்ணால பாக்குறிய, காதால கேட்கிறிய, சுகபலன் உனக்கு யார் இந்த சுகத்தையும் பலத்தையும் தந்தது? உனக்கு உரு கொடுத்து அனுப்பின இறைவனை தேடாத அளவுக்கு, உனக்காக சிலுவையில ஒரு குலைந்த மெய்யான தெய்வத்தை தேடாத அளவுக்கு நீயும் நானும் வாழ்க்கையில அனுபவம் நிறைந்தவளாக ஆகிவிட்டோமா இருந்தா, நம்மை போல பரிதபிக்கப்படுத்தவர்கள் வேறு யார் உண்டு? உலகத்தில் இருக்கிறவன் உலகத்துக்காக வாழுகிறான், உன்னதமான தேவோட பிள்ளைகளாகிய நாமோ உருக்கமான இரக்கத்தை பெற்றும் ஆண்டவோட பாதத்தில் ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரம் நாம தரிச்சிருப்பமாக இருந்தா கிறிஸ்துவின் கல்வாரி அன்பு நம்மை நிரப்புமே, வாழ்க்கை மாறுமே. ரட்சிக்கப்பட்டு வருஷங்கள் போகுது, காலங்கள் கரைந்து போகுது, வருஷங்கள் கடந்து போகுது. நாம் என்ன சொன்ன உலகத்தோடு போல இருந்திராதபடி ஆண்டவோட அன்பை அனுபவித்து ருசித்து அவர் பாதத்தில் அமர்ந்திருந்து ஒரு நாளைக்கு ஒரு மணி நேரமாவது நாம செபிக்க கூடாதா? நீ தேவோட மனுஷனாக இருந்தால், நீ தேவோட மனுஷியாக இருந்தால், இன்றைக்கு இயேசு கிறிஸ்து இந்த பெரிய வழி தினத்தில் கெத்செமனே தோட்டத்திலிருந்து நமக்கு அனுப்புகிற இந்த வார்த்தை நீ கேட்டு இந்த நாளிலே ஆண்டவர் இயேசுவோடு உறவாட அவர் பாதத்திலே காத்திருக்க அவர் திருமுகத்தை தேட ஒரு மணி நேரமாவது ஒரு நாளைக்கு நீ ஒதுக்க வேண்டும் என்று ஆண்டவருடைய நாமத்தில் அன்போடு கேட்டுக்கொள்றேன். அது உன்னை பல சோதனைகளுக்கு விலக்கி காத்துக்கொள்ளும். ஏனென்றால் நீங்கள் சோதனைக்கு உட்படாத விடி பிடித்திருந்து ஜெபமணிகள் இயேசு கிறிஸ்து பாடப்படப்படுறதுக்கு எலும்பி அரகுற தூக்கத்தில் யார் வந்திருக்க இழுத்தான் பட்டு எடுத்தான் வெட்டு எங்க காது எப்படி காதை வெட்டினாடு எனக்கு இன்றைக்குமே புரியாது. யோசிச்சு பாருங்க, ஒருத்தர் ஓங்கி வெட்டும் பொழுது கரெக்டா காதை எப்படி வெட்டியிருப்பார் யோசிச்சு பாருங்க. அரகுற நித்திரலும் கரெக்டா எழுப்பி வெட்டியிருக்காங்க காதை பாருங்களேன். சோத்திர ஆகவே கெச்சமணி தோட்டத்திலிருந்து ஆண்டவர் நமக்கு அனுப்புகிற ஒரு முக்கியமான முதலாவது செய்தி என்றால் ஒரு மணி நேரமாவது நீங்க விழுந்து நம்பர் டூ இதோட முடிக்கிறேன். லூக்கா 22:42 படிக்க இதோட முடிக்க சீக்கிரம். 22:42 லூக்கா 22:42 22:42 லூக்கா படி.
பிதாவே உமக்கு சித்தமானால் இந்த பாத்திரம் என்னை விட்டு நீங்கும்படி செய்யும், ஆயினும் என்னுடைய சித்தத்தின்படி அல்ல உம்முடைய சித்தத்தின்படி.
முதலாவது கெத்செமனே தோட்டத்திலிருந்து இயேசு நமக்கு அனுப்புற செய்தி ஒரு மணி நேரமாவது விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்க. பிதாவின் சித்தத்தை செய்தது போல நீங்களும் பிதாவின் சித்தத்தை செய்யும். இது ஆண்டவர் இயேசு கெத்செமனே தோட்டத்திலிருந்து நமக்கு அனுப்புகிற அடுத்த நேரடி மெசேஜ். இயேசு ஒரு கட்டத்தில் சொன்னாரு, என் பிதாவின் சித்தத்தை செய்கிறது என்னுடைய போஜனமாக இருக்குதுன்னு சொன்னாரு. யோபா 4:4 நான் இதை குறித்து யோசிச்சு பார்த்தேன் என்ன அடிப்படையில் ஆண்டு சொல்றாரு. சொல்லி போஜனம் மத்தியானம் சீசுகள்லாம் போய் ஊருக்குள்ள போய் சாப்பாடு எல்லாம் வாங்கிட்டு வச்சிருக்காங்க. இயேசு சமாரியா ஸ்திரியோட பேசிக் கொண்டிருக்கிறாரு. அவன் சொல்ற ஆண்டவரை சாப்பிடு, நீங்கள் அறியாத ஒரு போஜனம் எனக்கு இருக்குது, என் அனுப்போடைய சித்தத்தை நான் செய்து முடிப்பதே என்னுடைய போஜனம். அப்படின்னு அர்த்தம் என்ன? நல்லா கவனிங்க, நாம் ஒவ்வொரு நாளும் சாப்பிடுறோம் தானே, கவனிங்க. ஒவ்வொரு பெரிய வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை மத்தியானத்தில் இருந்து இரவு வரைக்கும் சாப்பிடாம இருக்கிறது பெரும் பாடாக இருக்குது. இப்பயே எப்ப முடியும், வீட்டை போய் எப்ப சாப்பிடலாம்? மனுஷி சாப்பாடு கொண்டு வந்திருப்பாளோ, சமைச்சு வச்சிட்டு வந்திருப்பாளோ, எப்ப ஓட்டபானம் பிளக் பண்ணி இருக்குது, கெதியா போய் சேரணுமே, இங்க வயிறு கடிக்குதுன்னு சொல்றவங்க யாராவது உண்டோ? இல்லையா நம்பர் ஸ்தோத்திரம். ஆகவே எனக்கு 3 மணி நேரம் பேசலாமே, இல்ல நான் கெதியா முடிப்பேன் கவனிங்க. சோ என் சித்தப்படி இல்ல, பிதாவின் சித்தம் அன்றாடம் ஒவ்வொரு நாளும் நான் சாப்பிடுறோம். எனக்கு அப்படிங்க ஒவ்வொரு நாளும் நாம் சாப்பிடுறது போல ஒவ்வொரு நாளும் நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றணும். அன்றாட உணவு போஜனம் ஒவ்வொரு நாளும் நாம் சாப்பிடுறோம், அவருடைய சித்தத்தை செய்கிறதே என்னுடைய போஜனம். ஒவ்வொரு நாளும் சாப்பிடுறோம், இத 3-4 தரம் போட்டு இதுக்கு மாத்திரம் வஞ்சகம் செய்யாம புடி. நான் எடுக்க சொல்றது, சபை என்கின்றது ஒரு நல்ல விருந்து சாலை போல. என்ன தெரியுமா, ஒரு நல்ல ரெஸ்டாரண்ட்டுக்கு போயிட்டா இருந்து தின் தின் மூக்கு மூட்டை திண்டு வாயால திண்டு மூக்கால மறுபடியும் துடி விடுவது எப்ப முடியும். ஏன்னா நல்ல ரெஸ்டாரண்ட் நல்ல சாப்பாடு, அது போல சபையும் ஒரு நல்ல விருந்து சாலை போல இருந்து நல்ல ஆண்டவர வசனத்தை புசிக்கணும், உட்கொள்ளணும், சாப்பிடணும். ஏன்னா நாம எல்லாம் ஆடு பாருங்க, நல்லா சாப்பிட்டு வீட்டை போயிருந்து திண்டது மேல ஆடு போல திரும்ப திரும்ப அதை இரமிக்கணும் பாருங்க. ஆடு அதான் மெய்யான ஆடு, அதை விட்டுட்டு ஆடதை முடிஞ்சு என்ன மாதிரி இப்ப இந்த அந்த கடையில என்ன போட்டிருக்குது, அந்த சொந்த அங்கப்பட்டுல என்ன போட்டிருக்குது, நகை என்ன மேல போகுது. நான் இன்றைக்கு யோசிச்சு இருந்து ஒன்றும் கோபிச்சு கொள்ளாதீங்க, திடீரென்று எனக்குள்ள ஒரு புத்தீனமான ஒரு யோசனை தெரியுமா சொல்றேன் கேளுங்க. நானும் நம்ம இனம்தான், நான் உங்களை சொல்றேன் கேளுங்க. உலகத்திலேயே அதிக நகை வச்சிருக்கிறவங்க நம்ம தமிழாக்கிட்டோம் பாரு, உண்மையா சொல்றேங்க. கோல்டு உலகத்துல கோல்டு வச்சிருக்கோம் நான் சொல்றேன், கோல்டு இன்றைக்கு சுவிஸ் பேங்க் ஏதாவது கோல்டு இருக்குது, அவன் வைக்க வேண்டியது கோல்டு. ஆனா நம்ம கொண்டது நகை, விதம் விதமான டிசைன்ல தங்க நகைகள் நடமாடுறது நம்ம தமிழர்கள் மத்தியில் தான். வேற எந்த இந்த ஐரோப்பால இருக்கிற பாருங்க, அவன் கோல்ட குறிச்சு அவனுக்கு இண்டஸ்ட்ரி இல்ல பாருங்க. சைனீஸ் காரன பாருங்க, அவனுக்கு அவனை குறிச்சு கவலை இல்ல பாருங்க. ஆப்பிரிக்கா அவனுக்கு தின்றதும் சாப்பிடறது, அமெரிக்கன பாருங்க அவனுக்கு அறிவு விஞ்ஞானம் தான், ஐரோப்பியனும் அது மாதிரி. ஆனா நம்ம ஜனங்களுக்கு தான் சாப்பிடாவிட்டாலும் நகை என்ன பேஷன்ல வருது, போடு கட்டு மாக்கு அன்றைக்கு ஒரு நாள் பார்த்து ஒரு சின்ன பொடி எதுக்கு போட்டு பெரிய ஒரு பலியோட ரெண்டு பக்கம் வளைஞ்சு அந்த பொடி எனக்கு என்னத்தை போட்டிருக்கு ஏதோ போட்டிருக்கு தெரியாது, போட்டு விட்டு கேட்ட தெரியுமா அர்த்தம் என்ன, எங்கிட்ட இருக்குது காட்டுறோம் பாரு. பரிசுல ஒருத்தன் என்ன பர்த்டே கொண்டாடினா, அதுல ஒரு காரியம் என்ன, மகனுக்கு கேக் பட்டதுக்கு நைஃப கோல்ட் ஆட செஞ்சிருக்காரு, எப்படி இருக்குது பாரு, கத்தி கேக் பட்டுற கத்தியே கோல்டுல செஞ்சிருக்கான யோசிச்சு பாருங்க. பணம் பத்து செய்யும் என்பார்களே பாருங்களேன், எனக்கு அருமான தேவ ஜரமே பிதாவின் சித்தத்தை செய்வதே என்னுடைய போஜனம் சொல்லி ஆண்டவர் சொன்னார். ஒவ்வொரு நாளும் சாப்பிடுறோமே அதுபோல ஒவ்வொரு நாளும் பிதாவின் சித்தத்தை செய்கிறோம். ஆகவே நாம ஜெபிக்கணும் ஆண்டவரே, ஒவ்வொரு நாளும் உங்களுடைய ஜெபத்தில் ஆண்டவரே இன்றைக்கு உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதா, என்னுடைய வாழ்வில் இன்றைக்கு உங்களுடைய சித்தம் செய்யப்படுவதா. காலை எழுந்தா ஜெபிக்கணும் ஆண்டவரே, சோதனையிலிருந்து என்னை காத்துக்கொள்ளும், இன்றைக்கு உங்களுடைய சித்தம் செய்யப்படும், குடும்பத்திலே குடும்பத்திலே உங்களுடைய சித்தம் செய்யப்படும், சபையில உங்களுடைய சித்தம் செய்யப்படும். நம்முடைய நிலைப்பாடு என்ன, சிலுவையிலே மூன்று ஆணிகளிலே ஆறு மணி நேரம் தொங்கிக் கொண்டிருக்கிற இயேசுவுக்கு நீயும் நானும் சொல்லுகிற செய்தி, சிலுவையை பற்றிய உபதேசம் கட்டு போறவர்களுக்கு பைத்தியமாக இருக்கு, ரட்சிக்கப்படுற நமக்கும் தேவ பலமாக இருக்கு. சிலுவையை பற்றிய உபதேசம், சிலருக்கு சிலுவையை பற்றி தெரியும், சில பேருக்கு சிலுவையை பற்றி தெரியும், ஆனா சிலுவையை பற்றிய உபதேசம் தெரியாது. அவைதான் கழுத்துல பெரிய சிலுவையை மாட்டி இருக்கிறாங்க, ஆனா சிலுவையை பற்றி உபதேசம் அவங்களுக்கு தெரியாதபடியால் அவங்களுடைய வாழ்க்கை தாறுபாறாக. சில பேருக்கு இயேசுவை பற்றி தெரியாது, சிலுவை பற்றி தெரியும், ஆகவேதான் சிலுவையை கழுத்துல மாட்டிக்கொண்டு பயங்கரமான பாவங்களை செய்கிறார். ஆகவே தேவோட பிள்ளைகளாகிய நமக்கும் சிலுவை பற்றிய உபதேசம் அது நமக்கு தேவ பலமாக இருக்கிறது. நாம இன்னும் தேவனுக்குள்ள பலப்பட, இன்னும் தேவனுக்கு அர்ப்பணிக்க, இன்னும் ஆண்டவருடைய பாதத்தில் நம்மை ஊற்றிவிட அது நமக்கு தேவையாக இருக்கிறது. ஆண்டவர் இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையை ஒப்பு கொடுவோம், நம்முடைய வாழ்க்கையை உடைத்து அவர் பாதத்தில் ஊற்றிவிடுவோமே. அவள் அந்த வெளியேற பெற்ற அந்த என்ன அந்த நல தைலத்தை அந்த நல தைரியத்தை உடைத்து இயேசுவின் பாதத்தில் ஊட்டினார் என்று பார்க்கிறோமே. நாமும் வெளியேறப்பட்ட நல தைரியங்கள் தான். நம்முடைய வாழ்க்கையை உடைத்து ஆண்டவர் இயேசுவின் பாதத்தில் ஊட்டி விடுவோமே. அவர் பாதத்தில் ஊட்டப்படாத வாழ்க்கை நமக்கு எதற்கு? அவர் பாதத்தில் ஊற்றப்படாத வாழ்க்கையின் மேன்மைதான் என்ன? சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவுக்கு ஒப்புக் கொடுக்காத வாழ்க்கை மேன்மைதான் என்ன? மண்ணோடு மண்ணோடு மடிந்து போகிற வாழ்க்கை அது. அப்படிப்பட்ட வாழ்க்கையிலே ஆண்டவர் இயேசுவுக்கு நம்முடைய வாழ்க்கையை நாம் ஊட்டி விடுவோம். அது ஒரு நல தைரம் போல ஆண்டவருடைய பாதத்தை நாம் ஊட்டி விடுவோம். பலருக்கு வாசனை கொடுக்கட்டும், பலரை இயேசுவின் பக்கம் திருப்பட்டும், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவிடத்திலே கொண்டு வரட்டும். நம்மை அவருக்கு ஒப்புக் கொடுப்போம், மற்றவர்களை இயேசுவிடத்திலே திருப்புவோம். ஆண்டவர் இயேசு ஜீவிக்கிற ஸ்தோத்திரம். எல்லோரும் கண்களை மூடி கரங்களை உயர்த்தி, இயேசு சிலுவையிலே அறையப்பட்டு மரித்தாரு, சொன்னபடி மூன்றாம் நாள் உயிரோடு எழுந்தார். ஆகவே நாளை மறுதினம் ஆண்டவர் இயேசுவின் உயிர்த்தெழுதலை கொண்டாட போறோம். இயேசு உயிர்த்தெழுந்தபடியா தான் பெரிய வழியில் இன்றைக்கு நாம் இதை தியானிக்கிறோம். இயேசு செத்து போயிருந்தா இன்றைக்கு பெரிய வழி இருக்க முடிய அவசியம் இல்லை. உயிரோடு எழுந்திருக்கிறார் இயேசு. ஆகவே ஆண்டவர் இயேசுவை நோக்கி நாம் பார்ப்போமே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எல்லோரும் ஆண்டவரை துதிப்போம். ஸ்தோத்திரம் தண்டி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா தண்டி தகப்பனே, ஸ்தோத்திரம் ஐயா.